நாம் ஜெபிக்கையில் யாவரும் ஒரு நிமிடம் தொடர்ந்து நின்ற வண்ணமாக இருப்போமாக. நம்முடைய தலைகளை வணங்குவோம். இன்னொரு ஆராதனையில் மீண்டுமாக நாங்கள் இக்காலையில் தேவனுடைய வீட்டுக்குள் திரும்பி வந்தமைக்காக கர்த்தாவே நாங்கள் சந்தோஷமாயிருக்கிறோம். எங்களுடைய தவறுகள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் எங்களை இக்காலையில் சரிபடுத்துவீர் என்று தேவனே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டும் என்று நீர் நிர்ணயித்த பாதைகளை எங்களுக்கு காட்டும். அந்த பாதைகளையும் உம்முடைய கட்டளையையும் முழு மனதோடு நாங்கள் பின்பற்றி போகும்படி உம்முடைய கிருபையையும் அன்பையும் எங்களுக்கு தாரும். அதன் காரணமாக அந்த நாளிலே நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக குற்றமற்றவர்களாக காணப்படும்படியாக. ஏனென்றால் கர்த்தாவே அவருடைய வெளிப்படுதல் சீக்கிரத்தில் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய வருகைக்கு முன்னதாக சம்பவிக்கும் என்று அவர் கூறின எல்லா அடையாளங்களும் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அந்த வேளையை நாங்கள் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பண்டைய ஆபிரகாம் வாக்களிக்கப்பட்ட குமாரனை எதிர்நோக்கிக் கொண்டு அந்த கடைசி அடையாளங்களாகிய தேவன் பூமியின் மேல் இறங்கி வருவதைக் கண்டு அதன் பின்னர் குமாரன் வருவதற்கு இனி வெகு காலமில்லை என்பதை அவன் அறிந்து கொண்டான். இப்பொழுது மீண்டுமாக செய்யப்படுகின்றதை நாம் காண்கிறோம். தத்தளிப்பான காலங்களும் ஜாதிகளுக்கிடையே இடுக்கணும், பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும், சமுத்திரம் முழக்கமாகவும், ஆங்கிலுடைய இருதயம் சோர்ந்து போகுதலான இந்த காரியங்கள் சம்பவிக்க துவங்கும் பொழுது நம்முடைய மீட்பு சமீபித்துக் கொண்டிருக்கிறபடியா நம்முடைய தலைகளை உயர்த்துங்கள் என்று இயேசு நமக்கு கூறியிருக்கிறார். என்ன செய்வதென்று தேசங்கள் அறியாதிருக்கின்ற அந்த மணி வேளையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். இன்னொரு யுத்தம் வந்து கொண்டிருப்பது போன்று காணப்படுகின்றது. அது என்ன ஒரு பயங்கரமான காரியமாயிருக்கும். பூமியானது பிளந்து கொண்டு போகின்றது, ஏதோ கோரமான காரியம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். வேதமிடை குறித்து பேசுகிறது என்று நாம் காண்கிறோம். அப்படியானால் கர்த்தாவே திருத்துதலின் வீட்டிலே நாங்கள் நின்று தேவனிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றுக் கொண்டு இந்த அந்தகாரத்தின் வேளையிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த விடமாய் கிரிய செய்ய ஒரு கால் இதுவே எங்களுடைய கடைசி தருணமாயிருக்கலாம். ஏனெனில் இவைகளை நாங்கள் அவர் நிமித்தமாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். இன்று காலையில் இந்த ஜெப கூடாரத்தில் இருப்பதை நான் ஒரு சிறப்பான சாக்கியமாக கருதுகிறேன். சுற்றிலுமாக உங்களுக்கு உட்கார எங்களிடம் போதிய இடவசதி இல்லாமைக்காக நாங்கள் வருந்துகிறோம். இந்த இடமோ வெளியேயும் நிரம்பி வழிகிறது. வெளியே எல்லா இடத்திலும் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வெளியே இருக்கின்ற ஜனங்களாகி நீங்கள் வானொலியில் இதை கேட்கலாம். நான் மறந்துவிட்டேன், 55 to 57 அலைவரிசையில் இதை நீங்கள் கேட்கலாம். வெளியே இருக்கிற ஜனங்களிலே வாகனங்களில் அமர்ந்திருக்கின்ற உங்களை தான், வீடுகளில் இருக்கின்ற உங்களை தான் இதை நீங்கள் உங்களுடைய வானொலியில் 55 to 57 என்ற அலைவரிசையில் கேட்கலாம். 7 கடைசி கலசங்கள் என்ற பொருளின் பேரில் பேசுவதற்கு இங்கே ஒரு 7 கூட்டங்களை வைப்பதற்கு முயற்சி செய்ய நான் இங்கே வந்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் அந்த 7 கலசங்களுக்கு இடையேதான் எக்காலங்கள் இருக்கிறது. நான் 7 எக்காலங்களை குறித்து பேசும்போது நான் கலசங்களையும் வாதைகளையும் அதற்குள்ளாக கொண்டு வருவேன் என்று நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன். அது ஒரு அருமையான நேரமாக இருக்கும் என்று நான் எண்ணினேன். நான் இப்பொழுதுதான் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தேன். பிள்ளைகள் இன்னும் விடுமுறைக்கு செல்லவில்லை. என்னுடைய சின்ன பையன் ஜோசப்பிற்கு படிப்பில் இன்னும் சில வார பயிற்சி அவசியமாய் இருக்கிறது. அவன் தேர்ச்சி பெற்று விட்டான், எல்லாம் சரிதான். ஆனால் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது எனவே அவனை டூசானில் வைத்திருந்தேன். அவன் அப்பொழுது தொடர்ந்து பயிற்சிக்கு சென்று தினப்பள்ளியில் பயந்து வருகிறான். அதற்கு பின்னர் நாங்கள் திரும்பி வந்தோம். சிறு பிள்ளைகள் தங்கள் விடுமுறை இருக்கின்ற வேளையில் இங்கே ஜனங்களோடு நான் ஒரு சிறு கூட்டம் வைத்து இந்த பொருட்களின் பேரில் பிரசங்கிக்கலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே நாங்கள் வந்தபோது இந்த பள்ளிக்கூட அரங்கம் கிடைக்காது என்பதனை அறிந்து கொண்டோம். நான் இந்த செய்திகளை அளிக்கும் போது ஜனங்கள் வசதியான முறையில் உட்கார்ந்து கேட்பதற்கு இந்த ஜெப கூடாரத்தில் உட்கார வைக்க போதுமானதாய் இராது என்று எனக்கு தெரியும். ஆகையினால் நாங்கள் வித்தியாசமான ஒரு ஒழுங்கை ஏற்பாடு செய்ய வேண்டியதாக இருந்தது. நாம் திட்டமிட்டுக் கொண்டிருந்தபடியான 10 கூட்டங்களுக்கு பதிலாக நான் ஒரு ஞாயிறில் 2 கூட்டங்களாக்கினேன். இந்த ஞாயிறு, அடுத்த ஞாயிறு, தொடர்ந்து வருகின்ற ஞாயிறு 2 கூட்டங்கள். ஆகையினால் நாங்கள் அதை விளம்பரம் செய்யவில்லை. எந்த விதத்திலோ கூட்டங்கள் பள்ளிக்கூட அரங்கத்தில் 23 துவங்கப் போகிறது என்று கேள்விப்பட்டு தேவன் அனுமதித்தால் கூடும். உங்களுக்கு நண்பர்கள் இருந்து அவர்களுக்காக விடுதிகளில் தங்கும் அறைகளுக்கு ஏற்பாடு செய்திருப்பவர்கள் அவைகளை ரத்து செய்து விடலாம். பாருங்கள், நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள நம்மால் வசதியை பெற முடியவில்லை. அவர்கள் பள்ளி அரங்கத்தை பெற முடியவில்லை. ஞாயிறு காலையில் ஒரு சுவிசேஷ சேவையின் பேரில் பேச விரும்புகிறேன். ஞாயிறு இரவு வியாதியாயுள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வியாதியாயிருக்கின்ற ஜனங்களாகிய உங்களை தேவன் சந்திப்பார் என்று நாங்கள் நம்பிக்கையாயிருக்கிறோம். உங்களுக்கு ஜெப அட்டைகளை அளித்து கூட்டத்தை சமாளிப்பது எப்படிதான் பில்லியரை செய்ய போகிறானோ எனக்கு தெரியவில்லை. அது கர்த்தருக்கு சித்தமாய் இருக்குமானால் அடுத்து 3 வாரங்களில் நாம் எத்தனைத்துள்ள கூட்டங்களில் நம்மால் முடிந்த அளவு எல்லா நபருக்காகவும் ஜெபிப்போம். அநேக முறைகளில் தனிப்பட்ட பேட்டிகள் அங்கே இருக்கும். யாராகிலும் ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தின் பேரில் உங்களை காண வேண்டும் அல்லது அதை போன்ற ஏதோ காரியம் இருக்கலாம். இங்கே எத்தனை பேர்களுக்கு தனிப்பட்ட பேட்டிகள் வேண்டும்? கரத்தை உயர்த்துங்கள் பார்க்கலாம். யாருக்கு தான் தேவையில்லை? அப்படியானால் உங்களை அணுகுவது கடினமாக இருக்க போகிறது. எனவே உங்களுடைய வேண்டுகோளை எழுதி அதை பில்லியிடம் கொடுத்து விடுங்கள். அப்பொழுது என்னால் அதை அங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது ஜெப அட்டைகள் எப்பொழுதெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ அப்பொழுது அதை குறித்து அவன் அறிவிப்பான் என யூகிக்கிறேன். இன்று காலையில் இங்கே ஊழியக்கார சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர்களில் யாரையாவது நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டீர்களா? இன்று காலையில் இங்கே எத்தனை ஊழியர்கள் இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துவீர்களா அல்லது எழுமி நில்லுங்கள். கூடி வந்துள்ளோர் மத்தியில் இன்று காலையில் எத்தனை ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். சரி, அருமையாயிருக்கிறது. இந்த மனிதர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இவர்கள் ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டுகொள்ள நமக்கு அவகாசம் இருந்தால் நலமாயிருக்கும். ஆனால் நீங்கள் யாவரும் அவர்களை காண்கிறீர்கள் என்று நாம் நிச்சயமாய் அறிவேன். அவர்களுடைய ஊழியத்தில் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் அவர்களை செழுமையாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இங்கே கலந்து கொள்ளும்படியாய் அவர்களில் அநேகர் அவர்களுடைய ஆராதனையை மூடிவிட்டு வந்திருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. சகோதரன் ஜூனியர் ஜாக்சனும் சகோதரன் டான் ரடலும் என நான் நினைக்கிறேன். இந்த செய்தியானது ஒலிபரப்பாகி அவர்களுடைய சபையில் அங்கே வானொலியில் வந்து கொண்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் நியூயார்க் இன்னும் தேசத்தின் ஊடாக மற்ற இடங்களிலும் இன்று காலையில் இந்த செய்தியானது தனியார் தொலைபேசி மூலமாக கேட்கப்படுகின்றது. சகோதரன் ரிச்சர்ட் பிளேர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அங்கே ஜனங்கள் மத்தியில் ஜெபம் செய்த ஒரு மகத்தான காரியத்தை பற்றின ஒரு கடிதத்தை இப்பொழுதுதான் நான் வாசித்தேன். அன்றொரு நாள் எனக்கு தெரிந்துள்ளபடியாய் ஒரு கால் நான் தவறாக இருக்கலாம். சகோதரன் பிளேர் தவறாக இருந்தால் என திருத்தவும். பின்னால் கட்டி இழுத்து செல்லப்படும் வாகனமோ அல்லது ஏதோ காரியத்திற்கு ஒரு மனிதன் கம்பி கட்டுவதற்கு அவர் உதவி செய்து கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார் என்று நான் நினைக்கிறேன். நான் அந்த கடிதத்தை வாசித்தேன். அவர்கள் ஏதோ காரியத்தை தலைகீழாக்கி விட்டார்கள். இருந்தாலும் அது மின்சாரத்தை தண்ணீருக்குள்ளாக பாய்ச்சினது. அங்கே ஒரு சிறு பையன் இருந்தான். சிறு பையன் அவன் அந்த வாகனத்தின் உரிமையாளரின் மகன் தான். அந்த குட்டி பையன் மின்சாரம் அந்த சிறு பையனை கொன்று போட்டது. அவனுடைய வயிறு வீங்கி போயிற்று. மின்சாரம் தாக்கினால் நமக்கு தெரியும், அதாவது அவர்கள் மறிக்கும் போது அதுதான் சம்பவிக்கும். அந்த சிறிய கண்கள் அப்படியே நின்று விட்டது. பற்கள் இறுகி கொண்டது. அது நம் சகோதரர்களை அவ்வளவாய் திகிலடைய செய்தது. அதற்காக ஜெபிக்கும்படி அங்கே எங்கேயாவது என்னை பிடிக்கலாம் என்று சகோதரன் பிளேர் நினைத்தாராம். ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய நாமத்தினால் எங்கே 2 அல்லது 3 பேர்கள் கூடுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு நினைவுக்கு வந்ததாம். அந்த பையனுடைய மூடிய வாயினை திறக்க அந்த தகப்பனார் அவருடைய விரலை வாய்க்குள் நுழைத்து திறக்க முயன்று தன் விரல்களின் தோலை வைத்துக் கொண்டார். அந்த பையனுக்காக அவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க தொடங்கினர். அந்த பையன் மீண்டும் ஜீவனுக்கு வந்தான். அது உண்மைதானா சகோதரன் பிளேர்? நம்முடைய உத்தமமான சகோதரர்களில் ஒருவர் இங்கு இருக்கிறார். ஓ, அந்த சிறு பையன் இங்கு இருக்கிறானா? நல்லது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அது அருமையாயிருக்கிறது. குட்டி மகனே, நீ எழும்பி நிற்க நாங்கள் காண விரும்புகிறோம். நாம் இதற்காக இப்பொழுது அருமையான கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது அந்த பையனுடைய தகப்பனாரா? நீங்கள் தானா தகப்பனார்? அது சரி. சகோதரன் ரிச்சர்ட் பிளேர் இங்கு இருக்கிறார். நம்முடைய தேவன் எந்த காரியத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமையா, அவர் அதை வாக்களித்திருக்கிறார். மகத்தான மகிமை பொருந்திய பரலோக பிதாவின் தெய்வீக பிரசன்னத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மால் மட்டும் விசுவாசிக்க கூடுமானால் எல்லா காரியங்களும் தேவனால் கூடும். அதை விசுவாசிப்பதனால் அது ஒரு மனிதனுக்கு என்ன செய்தது என்று பாருங்கள். அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன பதிலீட்டு தந்தது என்று பார்த்தீர்களா? அவருடைய சிறு பையனை காப்பாற்றியது. இப்பொழுது தேவன் தமக்கு உத்தமமான ஊழியர்களை அந்த நிலைமையில் அந்த பையன் இருந்தபொழுது அவனுக்காக ஜெபிக்கும்படியாய் சகோதரன் பிளேர் இன்னும் மற்றவர்களை அங்கே உடையவராயிருந்தார். ஆம், ஏதாவது காரியம் சம்பவிக்கும் பொழுது நீங்கள் ஜீவிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நினைவு கூறுங்கள். 2 அல்லது 3 பேர்கள் என் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் நான் அங்கே இருக்கிறேன். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று மீண்டும் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆபத்து எப்பொழுதாவது ஏற்பட்டிருக்குமானால் தன் சரீரத்தில் மின்சாரம் பாய்ந்ததினால் அந்த சிறு பையன் அங்கே தரையின் மேல் மாரித்து கிடக்கிறான். எனவே நாம் இன்று காலையில் நம்முடைய எல்லா முழு இருதயங்களோடும் இவைகளுக்காக அவர் நமக்கு செய்துள்ள இந்த காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறோம். இந்த விசுவாசமான மனிதர்களும் கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவசர நிலைமையான ஒரு நேரத்தில் அந்த நேரத்தில் தான் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பாருங்கள். அவசர நிலை வந்து சேர்வதற்கு முன்னதாகவே அவரோடு நட்பாயிருங்கள். நாம் இதை அறிந்திருக்கிறோம். தேவனோடு நமக்கு தயை இருக்குமானால் ஒரு நண்பனிடம் நீங்கள் கேட்பது போன்று எந்த காரியத்தையும் அவரிடம் கேட்கலாம். ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையுமானவர். சகோதரன் ஜான் மார்ட்டினுடைய சகோதரியை நேற்று நான் வீதியிலே சந்தித்தேன். யாரோ என்னை வீதியில் நிறுத்தினார்கள், யாரோ என்னை கடந்து சென்று அவருடைய கரத்தை அசைத்து காட்டினார்கள். வீட்டுக்கு திரும்பி வருகையில் உங்களுக்கு தெரியும், எங்கு பார்த்தாலும் நீங்கள் ஜனங்களை காண்கிறீர்கள், நிறுத்தி கைகுலுக்குதல் முதலானவர்களை செய்கிறார்கள். இந்த அம்மாள் எனக்கு நினைவிருக்கிறது. சமீபத்தில் அவள் என்னை அழைத்தால் யாரோ அவளை மோட்டார் வாகனத்தின் பின்னாக இடித்து அவளுடைய முதுகெலும்பும் மேலும் கீழுமாக நொறுங்கி போயிட்டான். அவளுடைய ஜீவிய காலமெல்லாம் அவள் அசைவற்றவளாகவே இருந்தாள். அப்படியான அவள் இன்று காலையில் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு தேவ சமூகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். நான் அறையில் அவளோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவளோடு வேண்டுமா நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவள் இங்கு எங்கோ இருக்கிறாள். அவளால் திரும்பி உள்ளே வர முடியவில்லை என யூகிக்கிறேன். ஆனால் இங்கே நிச்சயமாக பக்கத்திலேயே அவள் உட்கார்ந்திருக்கிறாள். அது சரியே. சகோதரிய ஜனங்கள், உங்களை காணும்படியாக சற்று எழுந்து நிற்பீர்களா? இங்கே ஒரு அம்மாள் இருக்கிறாள். அவள் வெறுத்துக்குள்ளாகி முதுகெலும்பு முறிந்து போய் அவளால் இனி நடக்கவே முடியாது என்று ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தான் வைத்தியர்கள் கூறினர். அதோ அவள் முழுமையாய் அங்கே நிற்கிறாள். அதற்கு எதிராக அவர்களால் ஒன்றும் சொல்லக்கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அந்த மனிதன் அவர்கள் மத்தியில் நின்று கொண்டிருந்தான் என்று வேதாகமும் கூறுது என்று உங்களுக்கு தெரியும். அது சரியே. இதோ மறித்த ஒரு பையன் ஜீவனுக்குள் மறுபடியும் கொண்டு வரப்பட்டவனாய் இங்கே நிற்கிறான். இதோ முதுகெலும்பு முறிக்கப்பட்டு நடக்க முடியாத ஸ்திரீ இங்கே நமது மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். இது இப்பொழுதுதான் சம்பவித்தது. எனவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய சமூகத்தில் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்பதை அறிந்திருப்பதனால் நாம் எவ்வளவு சந்தோஷமாயிருக்க வேண்டும். சகோதரன் வேல், சகோதரன் மார்ட்டின், இன்னும் அனைவரை இன்று காலையில் காண்பதில் மிக்க சந்தோஷம். சகோதரர்களாகிய உங்களை தேவன் கொடுமையாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்தில் எல்லாவற்றோடும் இங்கே அதிக குளிர்ச்சியாய் இருக்க முடியாது என்று எனக்கு தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் அந்த ஒரு நாள் நான் டூசானை விட்ட போது அங்கே 104 அல்லது 105 ஆக இருந்தது. ஏறக்குறைய நள்ளிரவு ஆகிவிட்டது. அப்பொழுது 93 ஆயிருந்தது. எனவே இது எனக்கு மிகவும் அருமையாயிருக்கிறது. வெள்ளிக்கிழமை நாங்கள் வருவதற்கு முன்னர் பார்க்கரில் ஒரு 140 என்றவர்கள் கூறினார்கள். அது எவ்வளவு உஷ்ணமாய் இருக்கும் என்று உங்களால் யூகிக்க முடியும். நிச்சயமாக அது வனாந்திரத்தில் இருக்கிறது. இப்பொழுது அடுத்த 3 ஞாயிறுகள், இன்றைக்கு 15 நினைக்கிறேன், சரிதானே? அல்லது 16 15 தானே? 18 ஆகஸ்ட் 28 முதல், அது சரிதானே? ஆகஸ்ட் 18 25 ஒன்றாம் தேதிகளில் ஜெப கூடாரத்தில் ஆராதனை கூட்டங்கள் இருக்கும். உங்களுக்கு தெரியும், அதிகமாக அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், உள்ளே இருப்பதிலிருந்துதான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது இங்கே உள்ள என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அது இன்னமும் மோசமாகிவிடும் கூறுமானால் திரும்பி வாருங்கள். தர்மகர்த்தாக்களை ஒன்றாக கூட்டுவதற்காக நான் இங்கே இருக்கிறேன். ஒரு இடத்தில் கூட்டம் நடத்த நான் ஏவப்படும் போது, இடம் கிடைக்காத காரணத்தால் கூட்டம் நடத்த இயலாமல் போகும் போது நான் மனம் தளர்ந்து போகிறேன். எனவே நம்முடைய கூடாரத்தை கொண்டு வந்து அதை எழுப்பி நிறுத்தி அங்கே தங்கி கூட்டங்கள் நடத்த கூடுமா என்று கேட்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கின்ற இந்த பால் பார்க் அல்லது வெளியே ஒரு பண்ணையில் பின்னர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்திக் கொண்டு போய் கர்த்தர் நடத்துகின்ற விதமாய் நடத்தலாம் என்றிருக்கிறேன். அவர் அதைதான் செய்ய போகிறார் போன்று நான் உணர்கிறேன். அதை குறித்ததான ஒரு தரிசனம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் சம்பவிப்பதற்கு ஒரு கால காரணம் அதுவாக கூட இருக்கலாம். இப்பொழுது உங்களுக்கே தெரியும், அநேக சமயங்களில் அது பயங்கரமானது என்று நாம் நினைக்கிறோம். ஏனென்றால் சில காரியங்கள் சம்பவிக்கின்றன. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு கால் அது தேவனாக இருக்கலாம். பாருங்கள், இந்த காரியங்களுக்குள்ளாக நடத்தி கொண்டு போகிறார். அவர் அதை செய்ய சொல்லி இருக்கிறார் என்றால் அவர் அதை செய்தே தீருவார். ஆப்பிரிக்காவிற்கு போவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னர், ஒரு சில இரவுகளுக்கு முன்னர், உங்களில் அநேகரிடத்தில் அந்த வெளிநாடா இருக்கலாம். அந்த வெளிநாடாவை வைத்திருக்கின்ற ஜனங்களாகிய உங்களுக்கு தான் மனவாட்டி தெரிந்து கொள்ளுதல் என்ற செய்தி கலிபோர்னியாவில் பிரசங்கிக்கப்பட்டதாகும். அந்த ஒளிநாடாவின் கடைசி நிமிஷங்கள் அங்கு இருந்ததாகவே எனக்கு நினைவில்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வண்ணமாக வந்து அவர்கள் ஜீவிக்கின்ற விதத்தையும் நடந்து கொள்ளுகின்ற விதத்தையும் நான் கடிந்து கொண்டு சுவிசேஷ செய்தி முடிந்தவுடன் அவர்களுக்கு அவ்வளவு காரியத்தை அறிவித்தேன். சடுதியாக பரிசுத்த ஆவியானவர் பேசி இதை கூறினார். கப்பரகுமே, தூதர்களின் பெயரை சொல்லி தன்னை அழைத்துக் கொள்ளும் நகரமே, அதுதான் லாஸ் ஏஞ்சல்ஸ். வான பரியந்தம் நீ உயர்த்தப்பட்டாய், ஆனால் பாதாள பரியந்தம் கீழே கொண்டு வரப்படுவாய் என்றார். புரிகின்றதா? பாருங்கள், அதையெல்லாம் சொல்லி முடித்த பின்னர், ஏன் நான் வெளியே இருந்தேன், சகோதரன் மாஸ்லியும் பில்லியும் என்னுடன் இருந்தனர், திரும்பி போய் பார்த்தோம், அங்கே தரை முழுவதுமாக ஜனங்கள் விழுந்து கிடந்து ஊழியர்களும் அழுது கொண்டிருந்தனர். நான் போய் வேத வார்த்தைகளை எடுத்து பார்த்தேன், அதை குறித்து அப்படி ஏதோ காரியம் வேதத்தில் இருக்கிறது என்று நான் சொன்னேன். இயேசுவானவர் தாம் சந்தித்ததான எல்லா கரையோர பட்டணங்களில் அவர் கப்பரகுமை கடிந்து கொண்டார். ஏன்? அவர் சொன்னார், வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பரகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட கிரியைகள் சோதோமிலும் குமராவிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்றார். அந்த நாளில் சோதோமும் குமராவும் சமுத்திரத்தின் அடியில் இருந்தன. சரியாக அதற்கு பின்னர் ஒரு கால் ஒரு 100 அல்லது ஏதோ வருடங்களுக்கு இருக்கலாம், இயேசுவின் தீர்க்க தரிசனத்துக்கு பின்னர் அவர் சந்தித்ததான ஒரே கரையோர பட்டினம் கப்பரகுமே. ஒரு பூமி அதிர்ச்சியானது அதை சமுத்திரத்துக்குள்ளாக மூழ்கடித்தது. கலிபோர்னியாவில் இருக்கும் லாஸ் ஏஞ்சலுக்கும் அது ஒரு நேரடியான பதில் என்பது உங்களுக்கு தெரிந்ததே. பின்னர் டூசானில் அன்று நாள் நான் திரும்பி சென்றவுடன் ஒரு மகத்தான பூமி அதிர்ச்சி அங்கே உண்டானது. விஞ்ஞானிகள் அதில் தொலைக்காட்சியில் வரைந்து கொண்டிருந்தனர். அது பத்திரிகைகளில் வெளிவந்தது. அதாவது பூமியானது அந்த நாளன்று அலுஷியன் தீவுகளில் இருந்து பிளந்து கொண்டு வந்தது. அல்லது அந்த பிளவானது அலாஸ்காவில் இருந்து அலுஷியன் தீவுகளை சுற்றிக் கொண்டு சுமார் 200 மைல்கள் கடலுக்குள்ளாக சென்று சாண்டியாகோவில் திரும்பி வந்து லாஸ் ஏஞ்சல்ஸை சுற்றி கொண்டு சாண்டியாகோவில் வெளிவந்தது. பல அங்குல அகலத்திற்கு பிளவு உண்டாயிருந்தது. வீடுகள் இடிந்து விழுந்தன. சில தங்கும் விடுதிகள் விழுங்கப்பட்டது. என்றாவது ஒரு நாள் அது விழுந்துவிடக் கூடும் அல்லவா என்று விஞ்ஞான குழுவிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், கூடுமாவா, விழுந்துவிடும் என்றார்கள். அவர் எப்படி அந்த அக்கினி குழம்பு போன்ற விஞ்ஞான பெயர்களை உபயோகித்தார்? சாண்டியாகோவிலும் இன்னும் சுற்றிலும் பல இடங்களிலும் உண்டான பூமி அதிர்ச்சிக்கு காரணமாக இருந்ததே இந்த அக்கினி குழம்புதான் என்றார். ஆழமான குழிகள் போன்றவைகளில் தான் இருக்கிறது. அவைகளெல்லாம் மணல் இடிந்து விடுவது போன்று உடைந்து உள்ளே விட துவங்கும். இப்பொழுதோ அது ஒரு காய்ந்து போன மேல் ஓடு போன்று உள்ளது. பல அங்குல அகலத்திற்கு பிளந்து விரிந்திருக்கிறது. ரேடார் என்ற முதலான கருவிகளை கொண்டு அந்த பிளவை பின்தொடர்ந்து அவர்களால் அதை குறிக்க முடியும். அது எங்கே இருக்கிறது என்று என்னால் காண முடிகின்றது. இன்னும் பல அங்குல அகலத்துக்கு அது பிளந்து கொண்டு ஒரு கால் 2 அல்லது 3 அங்குலங்கள் அந்த நாளன்று மீண்டுமாய் விரிந்தது. சரியாக அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட பின்னர் இது நடந்தது. அந்த விஞ்ஞானிகளை பேட்டி கண்டவர்கள் அது அநேகமாக நம்முடைய காலத்தில் சம்பவிக்காது என்று கூறினர். அதற்கு அவர்கள், அது 5 நிமிடங்களில் சம்பவிக்கலாம் அல்லது 5 வருடங்களில் சம்பவிக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக உள்ளாக விழுந்துவிடும் என்றார்கள். இது சகோதரி சிம்சன், அவள் இன்று நம்மோடு இல்லை என்று நான் நினைக்கிறேன். அல்லது சகோதரன் ஃபிரெட் அங்கே உட்கார்ந்திருப்பதை நான் காண்கிறேன். ஆனால் சகோதரி சிம்சன் எங்கே இருக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஏறக்குறைய 1935 நான் உரைத்த தீர்க்க தரிசனம் ஒன்றை அவள் எடுத்துக் கொண்டு வந்தாள். அதில் காலம் வரும், அப்பொழுது சமுத்திரமானது பாலவனத்துக்குள்ளாக வழி உண்டாக்கி ஓடி வரும் என்று எங்கேயோ ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்ததாம். என்ன சம்பவிக்கும் என்று பாருங்கள். அந்த 1000 கணக்கான சதுர மைல்கள் பூமியின் அக்கினி குழம்புக்குள் விழுந்து உள்ளே வடுக்கி போகுமானால் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் மறிக்க நேரிடும். அது அவ்வளவு மகத்தான ஒரு கடல் அலையை எழுப்ப காரணமாயிருக்கும். நினைத்து பாருங்கள், கடல் மட்டத்தை காட்டிலும் 100 அல்லது 200 அடிகள் கீழாக உள்ள உப்பு கடலுக்குள் விடுவதென்றால் அந்த கடல் அலையின் காரணமாக தண்ணீரானது ஏறக்குறைய டூசான் மட்டுமாய் வரக்கூடும். சமுத்திரமானது பாலைவனத்துக்குள்ளாக வழி உண்டாக்கி கொண்டு ஓடி வரும். தேசங்கள் உடைகின்றன. இஸ்ரவேல் விழித்தெழும்புகிறது. நம் திருக்குதரிசிகள் முன்னுரைத்த அடையாளங்கள் இவை. புறஜாதியாரி நாட்கள் பயங்கரங்களால் சூடப்பட்டு எண்ணப்பட்டிருக்கிறது. ஓ சிதறுண்டவர்களே, உங்கள் சொந்தத்துக்கு திரும்புங்கள். நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். இப்பொழுது கர்த்தனுங்களை கொடுத்ததாய் ஆசீர்வதிப்பாராக. நான் அதை குறித்து பேச துவங்கினால் நேரத்தையே மறந்து விடுவேன். நாம் சீக்கிரத்தில் எப்படியாயினும் நித்தியத்துக்குள் வேகமாக மறைந்துவிட போகிறோம். இப்பொழுது ஒன்று நாளாகவும் 13 வாசிக்கப்பட்ட இந்த பொருளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு வர நாம் பரிசுத்த மார்க்கு 7:7 வாசிப்போம். இதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை எடுக்க நான் மார்க்கு 7:7 வாசிக்க விரும்புகிறேன். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இப்பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்தியை அல்லாமல் நான் வேறொன்றையும் அறியேன். நான் பேசக்கூடியதெல்லாம் அதுதான். இன்று காலையில் நான் ஒரு பொருளின் பேரில் பேச போகிறேன். அது நன்மையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு நான் ஏற்ற நேரத்தில் ஆவிக்குரிய ஆகாரம் என்பதன் பேரில் பேசப்போகிறேன். ஏற்ற நேரத்தில் ஆவிக்குரிய ஆகாரம், அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? இப்பொழுது இன்று காலையில் நம்முடைய பேசும் பொருள் தேவ சித்தமாய் இல்லாமல் தேவனுக்கு ஒரு சேவை செய்ய முயற்சித்தல் என்பதாகும். தேவன் ஒப்பற்றவராயிருக்கிறார். ஒன்று நாளாகமும் 13 வேத வார்த்தைகளின் வாசிப்பில் தாவீது என்ன செய்தான் என்பதை நாம் இங்கே காண்கிறோம். அவனுடைய நோக்கங்கள் நல்லவைகளாயிருந்தது. ஆனால் தேவன் நம்முடைய நல்ல நோக்கங்களின் நிமித்தமாக நமக்கு தகுதிகளை கொடுப்பதில்லை. தேவனுக்கு சேவை செய்வதற்கு அங்கே ஒரே ஒருபடித்தான் இருக்கிறது, அதாவது அவருடைய கட்டளைகளை பெற்று அவருடைய சித்தத்தை செய்வதேயாகும். தேவன் ஒப்பற்றவராய் இருப்பதனால் என்ன செய்ய வேண்டும் அல்லது எப்படி செய்ய வேண்டும் என்று ஒருவரும் அவருக்கு கூற வேண்டியதில்லை. அதை செய்வதற்கான சரியான வழியை அவர் அறிந்திருக்கிறார். அந்த வழியாய் அவர் செய்கிறார். அது எனக்கு நல்லதான உணர்வை தருகிறது. அது நம் எல்லாருக்கும் நல்லதான உணர்வை கொடுத்தாக வேண்டும். அது தருகிறது என்று நான் நிச்சயமாய் அறிவேன். ஏனென்றால் ஒருவருக்கு அது இந்த வழியாய் வருகிறதா இருக்கும், ஒருவருக்கு அது அந்த வழியாய் போகின்றதா இருக்க, ஒருவருக்கும் இன்னொரு வழியாய் இருக்கும். ஆனால் மீண்டுமாய் தேவனை குறித்து ஒரு மகத்தான காரியம், அவர் நம்மை விட்டுவிடவில்லை. சத்தியம் என்னவென்று அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறியாதவளாய் நாம் இருக்கும்படி விட்டுவிடவில்லை. அது என்னவிடமாய் செய்ய வேண்டும் என்று நாம் அறியாதவளாய் அதை செய்ய அனுமதித்து, பின்னர் ஏதோ காரியத்துக்குள் நம்மை தடுக்கி விடும்படி அனுமதித்து, அதை செய்ததற்காக நம்மை தண்டித்தால் அவர் நீதி உள்ளவராக இருக்க முடியாது. அவர் அந்த விதமான தேவன் அல்ல. அவர் வார்த்தையை பேசி அவருடைய பிள்ளைகள் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆகையினால் நல்லது எது என்றும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்றும், எப்படி அதை செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிந்திருக்கிறார். அதை பற்றின நம்முடைய கருத்தை நாம் உடையவர்களாய் இருக்கிறோம். அவரோ அதை அறிந்திருக்கிறார். பின்னர் அவர் ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்தி அவர் அதைதான் செய்ய போகிறதா இருந்து என்ன சம்பவிக்க போகிறது என்றும், எந்த விதமாய் அது சம்பவிக்க போகிறது என்றும் அவர் நமக்கு சொல்லாமல் இருந்து, அப்பொழுது நாம் அதில் தடுக்கிக் கொண்டும் அல்லது ஏதாவது காரியத்தை செய்ய முயற்சித்துக் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாயிருப்போம். ஆனால் அங்கே ஒரே வழிதான் இருக்கிறது, அது அவருடைய வார்த்தையாகும். இன்னொரு காரியம் இங்கு தாவீது அவனுடைய இருதயத்தில் நல்லதான ஏதோ காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினான் என்று காண்கிறோம். அவனிடத்திலும் தவறான நோக்கமும் கிடையாது, தவறான குறிகோளும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வீடு அல்லது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது ஜனங்களை விட்டு வெகு தூரத்தில் இருந்தது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை மீண்டுமாக அதன் ஸ்தானத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அவன் விரும்பினான். அதன் காரணமாக ஜனங்கள் தங்களுக்கு தேவையான காரியங்களை குறித்து தேவனுடைய ஆலோசனையை கேட்க ஏதுவாயிருக்கும். அது போகும்படியாய் அதை விட்டுவிடுவதற்கு பதிலாக அப்படி சகோதரன் பிளேரும் இந்த சிறு பையனின் தகப்பனாரும் இந்த விடமாய் கூறியிருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது மிகவும் மோசமாக இருக்கிறது, பிள்ளை காயப்பட்டு மருந்து போய்விட்டான், ஏதோ காரியம் சம்பவித்திருக்க வேண்டும் என்று கூறியிருந்தால். ஆனால் அவர்களோ உடனடியாக தேவனிடம் சென்றார்கள். அந்த சிறிய அம்மாளும் அவளுடைய கணவரும் அவர் ஒரு சுவிசேஷ ஊழியராக இருக்கிறார். இவர்கள் ஒரு சில இரவுகள் அல்லது பகல்களுக்கு முன்னர் அந்த சிறியம்மாள் முதுகெலும்பு முறிந்த போது இப்பொழுது எழும்பி நிற்கிறாள். அவளுடைய ஜீவிய காலம் எல்லாம் அவள் அசைய முடியாமல் இருப்பாள் என்று வைத்தியர்கள் கூறினார்கள். கணவனும் மனைவியுமாக சரித்தேனே, இந்த காரியத்தில் நாம் ஒருவருக்கொருவர் தேற்றிக் கொள்வோம் என்று கூறியிருந்தால் எப்படியா இருந்திருக்கும்? ஆனால் அதை குறித்து அவர்கள் துரிதமாக ஏதோ காரியம் செய்தனர். அவர்கள் தேவனிடத்தில் சென்றனர். எப்படி ஜனங்கள் தொல்லைக்குள்ளாகி தேவனிடத்தில் சென்றார் என்பதை குறித்து வேதாகமத்தில் எத்தனை காரியங்களை குறிப்பிட்டு காட்ட முடியும்? அல்லது பின்னர் அந்த நாட்களில் தேவனை சந்திக்கத்தக்கதாக ஒரு இடம் தான் இருந்தது, அங்கேதான் அவர்கள் தேவனை சந்திக்க முடியும். அந்த இடம் ரத்தத்தின் கீழ் உடன்படிக்கை பெட்டி அண்டைதான். இன்னமும் அதுதான் சந்திக்கக்கூடிய இடமாய் இருக்கிறது. ரத்தத்தின் கீழ் ஆராதிக்கிறவர்களுக்கும் அல்லது தேவனிடத்தில் வேண்டுதல்களை ஏறெடுக்க வருகிறவர்களுக்கும் கிருபை அளிக்கும்படியாக கிருபாசனம் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு விசேஷ வழக்கமான வழியை வைத்திருந்தார். வேறு எந்த விதத்திலும் அவர் ஒன்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் குறித்த வழியில் மட்டுமே அன்றி வேறு எந்த விதத்திலும் வேறு எந்த வழியிலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். சமீபத்தில் நான் ஒரு செய்தியை பிரசங்கித்தேன். உங்களில் அநேகருக்கு அதை பற்றி தெரியும். அதாவது ஆராதிப்பவர்களை தேவன் ஒரே ஒரு ஸ்தலத்தில் தான் சந்திப்பார். அவர் சொன்ன அந்த ஸ்தலத்தில் நான் என்னுடைய நாமத்தை தரிப்பிப்பேன் என்றார். அவர் தம்முடைய நாமத்தை தரிப்பித்ததான அந்த சபையை நம்மால் மட்டும் கண்டுபிடிக்க கூடுமானால் அப்பொழுது நமக்கு அந்த ஸ்தலம் தெரிந்திருக்கும். அவர் சொன்னார், நான் என் நாமத்தை வைக்கும் வாசல்களிலே அன்றி எல்லா வாசல்களிலேயும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று. நான் அதை ஒரு ஸ்தலத்திலே தரிப்பிப்பேன். நீங்கள் அவரை அங்கேதான் சந்திக்க முடியும். அந்த ஒரு ஸ்தலத்தில் மட்டுமே நான் உங்களை சந்திப்பேன். அவருடைய நாமத்தை அவர் எங்கே தரிப்பித்தார் என்ற காரியத்தை அந்த செய்தியினூடாக நாம் கண்டறிந்தோம். அந்த ஸ்தலத்தில் தானே அவர் ஆராதிக்கிறவர்களை சந்திக்கிறார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்துவே. தேவனுடைய பெயர் இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறது. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்தேன் என்று இயேசு சொன்னார். ஒவ்வொரு குமாரனும் அவருடைய பிதாவின் நாமத்தில் வருகிறான். அவர் பிதாவின் நாமத்தினால் வந்தார். அது மெத்தடிஸ்டாக இருந்தாலும், பாப்டிஸ்டாக இருந்தாலும், பிரஸ்பிடேரியனாக இருந்தாலும், கிறிஸ்துவின் சபையாக இருந்தாலும், அது என்னத்தான் செய்திருந்தாலும் சரி, வானத்தின் கீழ் மனிதர்கள் மத்தியில் அங்கே வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. தேவ மனிதனை சந்திக்க அங்கே ஒரே ஒரு சந்திக்கும் தலம் தான் இருக்கிறது. அதிலும் அவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் ஒரே ஒரு ஸ்தலம். பழைய ஏற்பாட்டின் கீழ் இருக்கின்ற அந்த பழமையான காரியங்கள் எல்லாம் அதற்கு பாவனையாயிருக்கிறது. நீங்கள் அதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது ஒரு ஞாயிறு பள்ளி பாடமாய் இருக்கிறது. நான் இங்கே சில வேத வார்த்தைகளையும் குறிப்புகளையும் எழுதி வைத்திருக்கிறேன். பழைய காரியங்கள் யாவும் திருஷ்டாந்தங்களாய் இருக்கும்படியாய் சம்பவித்திருக்கிறபடியால் இது உங்களுக்கு உதவியாய் இருக்கும் என்று கருதினேன். காரியங்களை செய்வதற்காக தேவன் ஒரு வழியுடையவராய் இருந்தார் என்பதை நாம் கண்டறிந்தோம். ஆனால் தாவீது அவனுக்கு இருந்தது போன்று தேவனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு ராஜாவாக ஆனான். தேவனுக்கு எவ்விதத்தினாலாவது ஏதாவது காரியம் செய்ய வேண்டும் என்று அவன் விரும்பினான். அவன் அதை சரியான வழியில் அணுகவில்லை. தேவன் அவருடைய சொந்த முன்குறிக்கப்பட்ட காலத்தில் அவருடைய வார்த்தையை அவருடைய வித்துக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று நாம் கவனித்தோம். இப்பொழுது மார்ட்டின் லூத்தரனால் இந்நாளின் செய்தியை எப்படி அறிந்திருக்க முடியும்? பிரஸ்பிடேரியன்களால் எப்படி அறிந்திருக்க முடியும்? எப்படி மாற்றினாலோ அல்லது கத்தோலிக்க சபையாலோ எப்படி மார்ட்டின் லூத்தருடைய செய்தியை அறிந்திருக்க முடியும்? எப்படி ஜான் வெஸ்லினால் லூத்தருடைய செய்தியை அறிந்திருக்க முடியும்? எப்படி வெஸ்லினால் பெந்தேகோஸ்தின் செய்தியை அறிந்திருக்க முடியும்? அல்லது பெந்தேகோஸ்தினால் எப்படி இந்த செய்தியை அறிந்திருக்க முடியும்? புரிகின்றதா? அவருடைய காலத்தில் அவர் அதை வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அது ஒரு வித்தா இருக்கிறது. அதை அப்படியாய் வளர்ந்து முதிர்ச்சி அடையும் போது அவர் தம்மை தாமே வெளிப்படுத்துகிறார். அதை திறக்க சூரியனின் உஷ்ணம் தேவையாய் இருப்பது போன்று அது இளமையாயும் மிருதுவாயும் இருக்கும் போது வித்தை பூமியிலிருந்து அது வெளிக்கொண்டு வருகிறது. பின்னர் அதன் இலைகளை சூரியனின் இந்த ஒரு கட்டத்தில் கொடுக்கிறது. அது முதிர்ச்சி அடைகிற வித்தா இருந்தால் அல்லது முதிர்வடையும் நேரமாய் இருந்தால் உஷ்ணமான சூரியன் அதை கொன்று போடும். எனவே அவருடைய வார்த்தையை சந்திக்கும்படியாய் அவர் சூரிய வெளிச்சத்தை ஒழுங்குபடுத்துகிறார், இயற்கையை ஒழுங்குபடுத்துகிறார். அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கும் காலத்தை அவர்கள் சந்திக்கும்படியாக அவர் முன்குறிக்கப்பட்டவர்களாகிய மனவாட்டியாகிய சபையை அவர் ஒழுங்குபடுத்துகிறார். தேசங்கள் உடைகிறதையும் பூமி மொழிகை கொண்டிருக்கிறதையும் கையெழுத்து சுவற்றின் மேல் இருக்கிறதையும் நாம் காண்கையில் இன்றைக்கு இயற்கையும் கூட தன்னில் தானே நமக்கு கூறுகிறது. நாம் சபையையும் அது இருக்கின்ற நிலைமையும் நாம் காண்கிறோம். நாம் மனவாட்டியையும் அவள் இருக்கின்ற நிலையையும் காண்கிறோம். இயற்கையின் மூலமாக அவள் போவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாள் என்று நாம் அறிவோம். என்ன ஒரு மகிமையான நேரம்! இந்த நேரத்தை, இந்த வேளையை எல்லா தீர்க்கதரிசிகளும் காண வாஞ்சித்தார்கள். இப்பொழுது அவர் அவருடைய வார்த்தை அதனுடைய காலத்தில் மட்டுமே வெளிப்படுத்துகிறார். நான் வாசிக்கின்ற அதே வேதாகமத்தை தான் மார்ட்டின் லூத்தரும் வாசித்தார். மார்ட்டின் லூத்தர் வாசித்த அதே வேதாகமத்தை தான் வெஸ்லியும் வாசித்தார். நாம் வாசிக்கின்ற அதே வேதாகமத்தை தான் பெந்தேகோஸ்துகளும் வாசித்தார்கள். பரிசேயர்கள் வாசித்த அதே வேதாகமத்தை தான் இயேசுவும் வாசித்தார். ஆனால் சோளம் முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கையிலே அவர்களோ ஒரு இளைய கட்டத்திலேயே அதை வைத்துக் கொண்டிருக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வேலையை அவர்கள் அறியாதிருந்தார்கள். இப்பொழுது தாவீது அதே காரியத்தை தான் இங்கே செய்தான். தேவன் இந்த வார்த்தை அதன் காலத்தில் யாருக்கு அதை வெளிப்படுத்தும்படி தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். யாருக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அவர் அதை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். அவருடைய செய்கைகளை எல்லாம் அவர் முன்னறிந்து அவைகளை மனிதனிடத்தில் இருந்து மறைந்து வைத்தார். அவருக்கு சித்தமானபடி அவர் வெளிப்படுத்துகிறார். அது அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட காலமாய் இருக்கிறது. அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட நபராய் இருக்கிறது. அவர் ஒரு குழுவையோ ஒரு வகுப்பாரையோ தெரிந்து கொள்ளவில்லை. அது ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட நபராய் இருக்கிறது. அவர் அதை எப்படி செய்கிறார்? இப்பொழுது கர்த்தாவே, இந்த மனிதனை ஊழியத்தில் கொண்டு வந்தபடியா நீர் ஒரு தவறு செய்துவிட்டீர்? இந்த மனிதன் நாங்கள் விசுவாசிப்பது போல் விசுவாசிப்பதில்லை என்று கூறி அவரை திருத்த துணியக்கூடியவன் யார் இருக்கிறான்? அதில் அவர் தவறாக இருக்கிறார் என்று தேவனிடத்தில் சொல்ல போகிறவன் யார்? என்னை காட்டிலும் அதிகமாக கடமை தவறிய ஒருவனாலே தான் அதை அவரிடத்தில் கூற முடியும். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். யாரை தெரிந்து கொள்ள வேண்டும், யாரை தெரிந்து கொள்ளக் கூடாது, என்ன செய்ய வேண்டும், அதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட மனிதன் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்கு போதிய தகுதியுள்ளவன் என்று நாம் எவ்வளவு தான் கருதினாலும் சரி, அந்த காலத்துக்கும் அந்த நேரத்துக்கும் யார் தகுதி வாய்ந்தவன் என்பதையும் அல்லது அந்த நேரத்தையும் அதை செய்வதற்கான சரியான நேரத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அசலான உண்மையான கிறிஸ்தவன், அசலான உண்மையான தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன் இந்த காரியங்களுக்காக கர்த்தரிடத்தில் காத்திருப்பார். உங்களுடைய ஊழியத்தில் காத்திருங்கள். உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது என்று உணர்ந்தால் அது தேவன்தான் என்ற நிச்சயத்தோடு இருங்கள். அது சரியானது என்ற நிச்சயத்தோடு இருங்கள். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பதற்கான வேலை அதுதான் என்ற நிச்சயத்தோடு இருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அழித்துக் கொண்டு எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. அப்பொழுது தான் அபிஷேகிக்கப்பட்ட இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதை
கவனியுங்கள்.
சாமுவேல் அவன் மேல் எண்ணெயை ஊற்றினான். இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருக்கும்படி தேவன் அவனை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற இந்த வெளிப்பாட்டை தாவீது பெற்றிருந்தார். இப்பொழுது அங்கே ஒன்றும் தவறாக இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், தாவீது அதை தவறாக அணுகினான். இப்பொழுது அது இதை போன்று காணப்படுகின்றது. அதாவது அந்தவிதமான ஒரு மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவை போன்றுதான ஒரு மகத்தான மனிதன், இதுவரை ஜீவித்தவர்களில் கிறிஸ்துவுக்கு புறம்பாக மகத்தான ராஜா. நான் அதை தாவீது என்று யூகிக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவான ஒருவர் தாவீதின் குமாரனாய் இருக்கிறார். இப்பேறுபட்ட ஒருவன் ஒரு வெளிப்படுதலை பெற்றுக் கொண்டால் இப்பொழுது மிக மகத்தான ஒரு மனிதன், அப்போதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவ சமூகத்திலிருந்து நேராக வருபவன், தேவனுக்கு ஏதோ காரியம் செய்ய வேண்டும் என்ற வெளிப்பாட்டை பெற்று அதை தேவனுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அந்த வெளிப்பாடு தவறாக இருந்தது. இப்பொழுது அது ஒரு பெரிதான காரியம். அது நம்முடைய பேசும் பொருளோடு இடைபடுகிறது. தேவ சித்தம் இல்லாமல் தேவனுக்கு ஒரு சேவை செய்ய முயற்சித்தல். கவனியுங்கள், தாவீது வெளிப்பாட்டை பெற்றிருந்தான். கவனியுங்கள், அந்த வெளிப்பாட்டை பெற்றது தீர்க்கதரிசியாக நாத்தானேல் அல்ல, ராஜாவாகிய தாவீது தான் அந்த வெளிப்பாட்டை பெற்றிருந்தான். அதை குறித்து நாத்தான்வேலிடம் ஆலோசனையும் கேட்கப்படவில்லை. அவன் நாத்தான்வேலை கேட்கவே இல்லை. ஆனால் இங்கே ஒன்று நாளாகமத்தில் நீங்கள் கவனித்திருப்பீர்களானால், அவன் 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் ஆலோசனை பண்ணினான். அவன் நாத்தான்வேலிடம் ஆலோசனை பண்ணவில்லை. அவன் ஜனங்களிடம் ஆலோசனை பண்ணினான். அவன் அந்த நாட்களில் இருந்த ஆசாரியரோடும் வேத சாஸ்திரிகளோடும் வேத பாடகரோடும் ஆலோசனை பண்ணினான். தாவீது முதலாவதாக ஆலோசனை பண்ணி, இது கர்த்தருடைய சித்தமாய் இருந்தால் நாம் போய் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை நகரத்துக்குள்ளாக கொண்டு வருவோம், நாம் இந்த காரியங்களை செய்வதற்கு முன்னர் தேவனிடத்தில் நாம் ஆலோசனை கேட்போம் என்று கூறியிருக்க வேண்டும். ஆனால் சவுலின் நாட்களிலே உடன்படிக்கை பெட்டி அண்டை ஊரின் தும்மி மண்டையில் நின்று தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். அவர்கள் அதை செய்வதை நிறுத்திவிட்டார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். தாவீது சொன்னான், இப்பொழுது நாம் எல்லாரும் தேவனிடத்திற்கு திரும்புவோம் என்று. சரியான காரியத்துக்கு நாம் திரும்புவோமாக. நாம் அங்கே போய் அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு அதை இங்கே கொண்டு வருவோம். வேறு வார்த்தைகள் கூறினால், தேவனுடைய பிரசன்னத்தை இங்கே கொண்டு வருவோம், நகரத்துக்குள் கொண்டு வருவோம் என்று. ஒரு எழுப்புதலை கொண்டு வருவோம், நாம் ஜனங்களை இங்கே திருப்பிக் கொண்டு வருவோம் என்றாகும். ஆனால் அவன் ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருந்தான், அது நன்மையானது போன்று காணப்பட்டது. ஆனால் அது தேவனுடைய சித்தமாயிருக்கவில்லை. அவன் ஆலோசனை கேட்டிருக்க வேண்டியதான இடத்தில் கேட்பதை விட்டுவிட்டு அவன் தலைவர்களிடம் ஆலோசனை பண்ணினான். காரணம், அவன் அப்பொழுதுதான் ராஜாவாக ஆனான். அந்த வாணியில் சிந்திக்க அவனுடைய பிரதான சேனை தலைவர்கள், மகத்தான மனிதர்கள் இவர்களுடைய வழியை பின்பற்றினான். பின்னர் அவன் சாதாரணமாய் உள்ள சபைக்கு சென்று அவர்களால் எழுப்புதலை பெற்றுக் கொள்ள முடியுமா என்று கேட்டான். ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், 1000 பேருக்கு தலைவர்கள், 100 பேருக்கு தலைவர்கள், இவர்களை கூட்டி இது கர்த்தருடைய சித்தம்தானா என்று ஆலோசனை கேட்டான். அவர்கள் எல்லாரும் சித்தம்தான் என்றனர். ஆனால் நீங்கள் பாருங்கள், தேவன் எப்பொழுதும் இடைப்படுகிறதான முக்கியமான இடத்தில் அவன் கேட்க தவறி போனான். பாருங்கள், அவன் அதை பெற தவறி போனான். அவனுடைய நோக்கம் நல்லதாக இருந்தது, அவனுடைய உள்ளெண்ணம் நல்லதாக இருந்தது, அவனுடைய குறிக்கோள் நல்லதாக இருந்தது. அதாவது, நகரத்துக்குள் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும், ஜனங்களை திரும்பவும் தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும். ஆனால் தேவன் அவனை செய்ய வேண்டும் என்று கூறின வழியில் அவன் ஆலோசனை கேட்கவில்லை. புரிகின்றதா? எல்லா ஜனங்களும் ஆசாரியர்களும் கூட ராஜா சரியாக செய்கிறார் என்று ஒப்புக்கொண்டார்கள். உடன்படிக்கை பெட்டி திரும்பி நகரத்துக்கு வருவது அவர்களுக்கு அவசியமாயிருந்தது. இப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்கு தேவையாயிருந்தது, அவர்களுக்கு ஒரு எழுப்புதல் தேவையாயிருந்தது. ஆனால் தேவனோ அவருடைய வார்த்தையை ஏற்ற காலத்தில் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று வாக்களிக்கவே இல்லை. ஏற்ற காலத்தில் அதை ராஜாவுக்கு வெளிப்படுத்துவேன் என்று அவர் வாக்களிக்கவே இல்லை. தேவன் ஒரு துளி கூட மாறுவதில்லை. அதை செய்வேன் என்று அவர் வாக்களிக்கவில்லை. எவ்வளவு உத்தமமாயிருந்தாலும், என்ன நல்ல குறிக்கோள்களாய் இருந்தாலும், என்ன நல்ல உள்ளெண்ணங்களாய் இருந்தாலும் சரி, இந்த காரியங்களை ஜனங்கள் எவ்வளவு விரும்பினாலும், அதன் அவசியத்தை புரிந்து கொண்டாலும் சரி, இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பிக்கத்தக்கதாக அங்கே ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. அதைதான் நான் ஆணித்தரமாய் ஆழத்துக்குள் கொண்டு போக விரும்புகிறேன். தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறதா என்று நீங்கள் கண்டறிய வேண்டும் என்பதற்காக நான் இதை கூற விரும்புகிறேன். அந்த காரணத்தினால் தான் நான் இவ்வளவு நேரமாக இங்கே தாமதிக்கிறேன். தொலைபேசியிலும் இணைப்புகளிலும் இருக்கின்ற ஜனங்களாகிய உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு கால் உங்களுக்கு நேரமாகிவிட்டது என்றால், அப்பொழுது நீங்கள் ஒளிநாடாவை வாங்கிக் கொள்ளுங்கள். அதனுடைய தேவையானது எவ்வளவாய் இருந்தாலும் சரி, இது தேவைதான் என்று எல்லாரும் எவ்வளவாய் ஒப்புக்கொண்டாலும் சரி, இது எவ்வளவுதான் சத்தியமா இருந்தாலும் அக்கறை இல்லை. அங்கே கண்டறியும்படியாக இன்னமும் ஒரு காரியம் இருக்கிறது. அது தேவனுடைய சித்தம் தானா? தேவன் அவருடைய ரகசியங்களை அவருடைய ராஜாக்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று அவர் வாக்களிக்கவே இல்லை. அவருடைய ரகசியங்களை அவருடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று அவர் வாக்களிக்கவே இல்லை. இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவின் நேரத்தை போன்று ஏதோ காரியம் நாம் பேசும் பொருளை விட்டு விலகாமல், ஆனால் இன்னொரு நேரத்தில் நடந்ததை காட்டி இதை உள்ளே கொண்டு வந்து அதை உங்களுக்கு உண்மையானதாய் ஆக்கி அதனால் நீங்கள் அதை தவறவிடாதிருக்க செய்வதேயாகும். மிகாயாவின் நாட்களிலே அவன் ஒரு ஏழையான மனிதன் மட்டுமல்லாமல் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் தேவனின் கீழாக இருக்கின்ற ஒரு தேசமாய் அவன் ஒரு பள்ளியை ஒழுங்கு செய்து தெரிந்தெடுத்து நேரடியாக பொறுக்கி எடுக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து அவர்களில் 400 பேரை அந்த பள்ளியில் வைத்தான். அவர்கள் மகத்தான மனிதர்கள். அவர்கள் ஒன்று கள்ள தீர்க்க தரிசிகள் அல்ல, அவர்கள் எபிரேய தீர்க்க தரிசிகள், அசலான மனிதர்கள். இந்த மனிதர்களை கொண்டு அவர்கள் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்பார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், உண்மையான பலபரீட்சை உண்டான போது அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் புறம்பாக இருந்தார்கள். ஆகாப் ராஜாவை சந்திக்கும்படியாக யோசபாத் எருசலேமில் இருந்து வந்தான். அவர்கள் ராஜவஸ்திரம் தரித்து ஒலிமுக வாசலில் உட்கார்ந்து கொண்டார்கள். தீர்க்க தரிசிகளை அவர்களுக்கு முன்பாக கொண்டு வந்தனர். முதலாவதாக ஆகாப், ராமோத் கீலேயாத்தில் எங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது, உண்மையிலேயே அது எங்களுக்கு சொந்தமானது என்று கூறினார். இப்பொழுது அது கர்த்தர் உரைக்கிறதாக இருக்கிறது. யோசுவா அதை ஜனங்களுக்கு பங்கிட்டு அதை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். ஆனால் பெலிஸ்தியர் அதை எடுத்துக்கொண்டார்கள். அவன் தொடர்ந்து, இங்கே நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பம் தேவையாய் இருக்கிறது, நமக்கு அப்பத்தை விளைவிக்க போதுமான இடம் இல்லை. நம்முடைய தேவனாகிய யெகோவா நமக்கு கொடுத்த அந்த நிலத்திலிருந்து நம்முடைய சத்ருவான பெலிஸ்தியர்களோ அஞ்ஞானிகள் அவர்களுடைய பிள்ளைகளை போஷிக்கிறார்கள். அது மிகவும் தெளிவாயிருக்கிறது. அவன் இன்னும் தொடர்ந்து, இங்கே நாம் தேவனுடைய ஜனங்கள் நம்முடைய பிள்ளைகளோடு உட்கார்ந்து கொண்டு தேவையில் இருக்கிறார்கள். நம்முடைய எதிராளியோ தேவனை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து வந்து கொடுத்த நிலத்திலிருந்து அவனுடைய பிள்ளைகளை போஷிக்கிறான் என்று கூறினான். அது மதசாஸ்திரக்காரனை தூண்டிவிடும் இல்லையா? தேவன் நமக்கு கொடுத்த அந்த நிலத்தை எடுத்துக்கொள்ள நாம் போகலாமா என்று கூறினான். அதற்கு யோசபாத், சரி, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நாம் சகோதரர்கள். நீ யூதேயாவில் இருக்கிறாய், நான் எருசலேமில் இருக்கிறேன். அல்லது அது மாறுதலையாக இருக்கிறதா? இல்லை, சரி என்று நினைக்கிறேன். எப்படியாயிருந்தாலும் யோசபாத் ஒரு நல்ல மனிதன், ஒரு ராஜாவாய் கர்த்தரை நேசிக்கும் ஒரு நீதியுள்ள மனிதனாயிருந்தான். ஆகாபோ ஒரு வெதுவெதுப்பான விசுவாசியாயிருந்தான். எனவே அவர்களை அங்கே கொண்டு வந்தார்கள். யோசபாத் அப்பொழுது, கவனியுங்கள், நாம் முதலாவதாக தேவனிடத்தில் ஆலோசனை கேட்போம், இதை நாம் தெரிந்தாக வேண்டும் என்றார். பாருங்கள், யோசபாத் செய்ததை தாவீது மட்டும் செய்திருந்தால் நலமாயிருக்கும். அதற்கு அவன், நாம் இதை செய்யலாமா என்றான். உடனே, ஒரு இஸ்ரவேலனாய் இருப்பதனால் ஆகாப் நிச்சயமாக என்றான். நாம் இருப்பது போன்ற என்னிடத்தில் 400 எபிரேயர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய சொந்த ஸ்தாபனத்தை சேர்ந்த எபிரேய தீர்க்கதரிசிகள். நான் அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறேன், அவர்கள் தீர்க்கதரிசிகள் என்றான். நீங்கள் சொல்லலாம், சகோதரன் பிரணாம், அது என்னை இடறச் செய்கிறது, ஒரு தீர்க்கதரிசியா? ஓ ஆம். எரேமியாவின் நாட்களிலே அங்கே ஒருவன் இருந்தான். அவர்கள் அங்கே 2 வருடங்கள் தான் இருப்பார்கள் என்று கூறினான். கர்த்தரோ எரேமியாவிடம் 70 வருடங்கள் என்று கூறியிருந்தார். அவன் கழுத்தில் ஒரு நுகத்தடியை பூட்டியிருந்தான். தீர்க்கதரிசி அதை உடைத்து போட்டான், அனனியா. ஆனால் அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஓ ஆம், நீங்கள் வார்த்தையோடு சேர்ந்தே இருக்க வேண்டும். ஆக இந்த தீர்க்கதரிசிகள் யாவரும் அங்கே வந்து, போம், கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று தீர்க்கதரிசனம் உரைத்தனர். அவர்களில் ஒருவர் என்று நான் நினைக்கிறேன், இப்பொழுது அவனுடைய பெயரை மறந்துவிட்டேன், தலைவன் சித்தேக்கியா என்று நினைக்கிறேன். அவன் 2 இரும்பு கொம்புகளை உண்டாக்கி கர்த்தர் சொல்லுகிறதாவது, இப்பொழுது இந்த மனிதர்கள் உத்தமமாயிருக்கிறார்கள். இவைகளால் நீர் உம்முடைய சத்துருவை முட்டி பின்னாக தள்ளி அவர்களுடைய நிலத்துக்கு உள்ளாக தள்ளி தேவனுக்கு சொந்தமானதை நீர் எடுத்துக்கொள்வீர், அது உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார்கள். அவன் ஒரு மாய்மாலக்காரன் என்று நான் விசுவாசிக்க மாட்டேன், அவன் ஒரு நல்ல மனிதன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள் என்று தான் நான் விசுவாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகள் என்றா கூறுகிறேன்? நினைவிருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு ஒப்புதல் அளித்த அந்த மனிதன் தீர்க்க தரிசனமாய் கூறினான். ஏனென்றால் அது அவனுடைய அலுவலாய் இருந்தது. அவன் அந்த வருடத்திய பிரதான ஆசாரியனாய் இருந்தான். அவன் அந்த அலுவலில் இருந்து அந்த உத்தியோகத்தை வகித்தபடினால் தேவனுடைய ஆவி அவன் மேல் வந்தது. அதனால் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் அல்லது அப்படி ஏதாவது என்றல்ல. அவன் காய்பா தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஏனென்றால் அது அவனுடைய அலுவல். அவன் அதை செய்தான். இந்த தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசிகளாக இருந்தபடியினால், தீர்க்க தரிசன அலுவலத்தில் இருந்தபடியால் தீர்க்க தரிசனம் உரைத்தனர். தேவனுடைய ஆவி அவர்கள் மேல் வந்தது. ஆவியின் வரங்களை உடைய மனிதர்களாக இருந்தார்கள். 99% பெந்தேகோஸ்துக்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் அநேக நேரங்களில் தேவனால் ஒரு மனிதனை எடுத்து அவர்களோடு இடைபடும்படியாய் செய்து அவனுக்கு ஒரு வரத்தை கொடுக்க அந்த ஜனங்கள் போய் அவர்களை கட்டாயப்படுத்துகிறார்கள். அவர்கள் பரிபூர்ணமாய் அழைக்கப்படாமல் தேவனால் அனுப்பப்படாமல் இருந்தால் அவன் அந்த மனிதனையாவது அல்லது ஸ்திரீயாவது அவருடைய சித்தமாய் இல்லாத ஒன்றை அவர்கள் கூறும்படியாய் செய்வான். ஏனென்றால் அதை செய்யும்படியாய் அவர்கள் ஜனங்களால் நெருக்கி கேட்டுக் கொள்ளப்படுவார்கள். நம்முடைய சொந்த சிறு போதகரையே அந்த விஷயத்தில் நான் எப்படியாய் பிடிக்க வேண்டி இருந்தது. இங்கே கார்களில் ஒரு நாள் காலையில் சுமார் 3 மணி அளவில் போய் போதகர் நெவிலிடம் கூறுங்கள் என்று சொன்னேன். நான் உங்களிடத்துக்கு வருகிறேன் சகோதரன் நெவில் என்று நான் கூறவில்லையா? எல்லாருமாக சகோதரன் நெவில் என்னை குறித்து தீர்க்க தரிசனம் கூறுங்கள், எனக்கு இதை அல்லது அதை கூறுங்கள் என்றனர். பாருங்கள், அவர் காரியங்களை கூறும்படியாய் நீங்கள் செய்துவிடுவீர்கள், அப்பொழுது அவை நிறைவேறுதலுக்குள் வராது. கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று கண்டறிபவர்கள் காத்திருப்பவர்களே. எனவே இந்த மனிதர்கள் அது நமக்கு சொந்தமானது என்ற ஒரு சுவாப அறிவோடு அதனை நோக்கி பார்த்தனர். ஆனால் நீங்கள் பாருங்கள், அவர்கள் தேவனுடைய வார்த்தையோ தேவனுடைய சித்தத்தையோ கண்டறியவில்லை. அதன் பிறகு மிகாயா அங்கே வந்தான். அவன் ஒரு தரிசனத்தை உடையவனாயிருந்தான். முதலாவதாக அவன் அதை பரிசோதித்து பார்த்தான். நீங்கள் கவனித்தீர்களா? பொறுங்கள், எனக்கு ஒரு இரவை கொடுங்கள், நான் கண்டறியட்டும், ஒரு கால் நாளைய தினம் நான் உங்களுக்கு பதிலளிக்க முடியும் என்று கூறினான். மற்ற தீர்க்கதரிசிகளோடு ஒத்துப்போகத்தக்கதாக அவன் எடுத்தவுடனேயே கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறவில்லை. தேவன் சொல்வதையே நான் சொல்வேன் என்றான். என்ன சம்பவிக்கும் என்று தேவன் அவனிடம் கூறினதை நாம் அடுத்த நாள் கண்டறிந்தோம். அது மற்றவர்களுடையதற்கு முற்றிலுமாக முரணாயிருந்தது. முழு பள்ளிக்கும் அது முரணாயிருந்தது. மேலும் அவர்களில் ஒருவன் எழுப்பி வந்து அதற்காக அவனை முகத்தில் அறைந்தான். ஆனால் பாருங்கள், அவன் காத்திருந்தான். அவன் அதை செய்த பின்னர் அவனுடைய தீர்க்க தரிசனத்தையும் அவனுடைய தரிசனத்தையும் எழுதப்பட்ட வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்தான். அது வார்த்தையோடு சரியாயிருந்தது. யாராவது ஒருவர் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினால் ஜனங்களுக்கு ஞானதானம் கொடுக்கும்படி எனக்கு வழிபாடு கிடைத்து விட்டது என்று கூறினால் அது வார்த்தைக்கு முரணாயிருக்கிறது. எங்கியுள்ள மற்ற எவரும் அப்படி செய்ததே இல்லை. ஓ, நாங்கள் நிற்கப் போகிறோம் என்றும் இது அது மற்றது என்று அவர்கள் கூறும் பொழுது அது வார்த்தைக்கு முரணாக இருக்கிறது. சர்ப்பத்தின் வித்தை நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று அவர்கள் கூறும் பொழுது அது வார்த்தைக்கு முரணாயிருக்கிறது. இந்த மற்றெல்லா காரியங்களும் வார்த்தைக்கு முரணாயிருக்கிறது. அது வார்த்தையோடு இருக்க வேண்டும், ஏற்ற காலத்துக்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும். தாவீது அதை மட்டும் செய்திருந்தால் உடன்படிக்கை பெட்டி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் அல்ல, அதற்கு ஸ்தலம் இல்லாதிருந்தது. இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர சென்ற போது எல்லா மதிப்புக்குரியவர்களும் தாவீதே அது செய்ய வேண்டிய காரியம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நமக்கு ஒரு எழுப்புதல் அவசியமாய் இருக்கிறது என்றனர். இன்றைக்கு அதுதான் உண்மையான பெந்தெகோஸ்தே பாப்டிஸ்ட் பிரஸ்பிட்டேரியன் சபைகளாகும். தாவீதே, நீர் எங்களுடைய ராஜா, நீர் எங்களுடைய தளபதி, இன்னார் இன்னார், நீர் மேஜர், இன்னார் இன்னார், நீர் ஜெனரல், இன்னார் இன்னார் என்று உம்முடைய கூட்டத்தில் பங்கு கொள்வார்கள். ஏன் தாவீதே செய்ய வேண்டிய காரியமே அதுதான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். முழு தேசத்தையும் உன் பின்னே கொண்டிருக்கிறீர். இன்றைக்கு காரியம் அப்படியாய்தான் இருக்கிறது. எனக்கு தேசம் வேண்டாம், கார்பில் நிற்பதற்கு யாருமே இல்லை என்றால் எனக்கு தேவன் வேண்டும். தாவீதிடம் எல்லா ராணுவ அதிகாரிகளும் இருந்தனர். அவனுக்கு ராணுவத்தின் எல்லாவித ஒத்துழைப்பும் இருந்தது. எல்லா ஸ்தாபனங்களும், எல்லா வேத பண்டிதர்களும் எல்லாரும் அவனோடு ஒத்துழைப்பாய் இருந்தார்கள். எல்லோரும் அவனோடு இசைந்திருந்தனர். அப்படியே தான் ஆகாப்புக்கும் வேத வார்த்தையில் இருந்த மாற்றுபவர்களுக்கும் இருந்தது. ஆனால் அவனிடத்தில் தேவன் இல்லை. ஏனென்றால் அவன் தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாய் இருந்தான். இது நமக்கு புரிகிறது என்று நான் நினைக்கிறேன். கவனியுங்கள், அவர்களால் முடிந்த எல்லா மர சம்பந்தமான காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள். அவர்கள் ஒருவேளை மகத்தான எழுப்புதல் உடன்படிக்கை பெட்டி திரும்ப கொண்டு வரப்படுகிறது, நமக்கு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்க போகிறது, நாம் இதை செய்ய போகிறோம் என்ற விளம்பரங்களும் எல்லா காரியங்களும் செய்திருந்தனர். கவனியுங்கள், அவன் பாடகர்களை அனுப்பினான். அவன் ஜனங்களை சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் அனுப்பினான். எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்த விதமாக எல்லா மத சம்பிரதாயங்களையும் அவர்கள் செய்தனர். ஆனால் இன்னமும் அதில் தேவன் இல்லாதிருந்தார். அது ஏறக்குறைய அப்படியே மீண்டுமாய் செய்யப்படுகிறதை காண்கிறோம் இல்லையா? கவனியுங்கள், அவர்கள் பாடகர்களை கொண்டு சென்றனர். திறமண்டலக்காரர்கள் பூரிகைகளை ஊதுபவர்களை கொண்டு சென்றனர். புருஷனோ ஸ்திரீயோ பாடக்கூடியவர்கள் யாராயிருந்தாலும் கொண்டு சென்றனர். அவர்கள் யாவரையும் நேராக அங்கே கொண்டு சென்று எல்லா மத சம்பிரதாயங்களையும் கை கொண்டனர். நான் இதை கூற விரும்பவில்லை, ஆனால் அது சொல்லியாக வேண்டும். இன்றைய ஸ்தாபனங்களிலும் அப்படியேதான் இருக்கிறது. பெந்தேகோஸ்துக்களும் மற்றவர்களும் ஒவ்வொரு மத சம்பிரதாயத்தின் ஊடாகவும் ஆறுதல் சத்தமிடுதல் அதில் போய்க் கொண்டிருக்கிறார்கள். கவனியுங்கள், தாவீது தனக்குள்ள எல்லா பலத்தோடும் சத்தமிட்டான், கூச்சலிட்டான், குதித்தான். அவன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்க ரீதியான அசைவின் ஊடாகவும் கடந்து போனான். அப்படி இருந்தும் அதற்குள் தேவன் இல்லாமல் இருந்தார். அவனுடைய நோக்கங்கள், அவனுடைய குறிக்கோள்கள், மற்ற எல்லா காரியங்களும் சரியாய்தான் இருந்தது. ஆனால் அவன் அவைகள் எல்லாவற்றோடும் தவறான பாதையில் சென்றான். புரிகின்றதா? அவன் மார்க்க ரீதியான எல்லா காரியங்களும் செய்தான், சத்தமிட்டான், ஆடினான், விசேஷ பாடல்களை ஏற்படுத்தினான், விசேஷ ஆரவாரம் செய்பவர்களை ஏற்படுத்தினான், மற்றும் எல்லா காரியங்களையும் செய்தான். அவர்கள் ஆவியில் நடனமாடினர். பயபக்திக்குரியதான எல்லா காரியங்களையும் அவன் செய்தான். அது ஏதோ நம்முடைய காலத்தில் உள்ள மகத்தான கூட்டங்களை போன்றிருந்தது. அவர்கள் உலகத்தை கிறிஸ்துவுக்காக ஜெயிக்க விரும்பினர். அப்படி ஒரு காரியமே கிடையாது. அப்படியே வாரிக்கொண்டு போகும் எழுப்புதல்கள், மகத்தான காரியங்கள் சம்பவிக்கின்றன. அந்த நாளானது கடந்து போய்விட்டது என்பதை மட்டும் அவர்களால் உணர முடிந்தால் நலமாயிருக்கும். அவள் தீர்ந்து போய்விட்டார். ஆனால் அவர்களோ கட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மகத்தான கூட்டங்களையும் ஸ்தாபனங்களையும் மற்ற எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீது நாட்களில் இருந்தது போன்றவைகளான விளைவுகளே உள்ளது. அது கிரியை செய்யவில்லை. நாம் போய் ஒரு எழுப்புதலை உண்டாக்குகிறோம். நம்முடைய மகத்தான, நம்முடைய இன்றைய மகத்தான சுவிசேஷர்களில் சிலர் எங்களுக்கு 6 வாரங்களில் 30,000 மனமாற்றங்கள் கிடைத்தது என்று கூறுகிறார்கள். அப்போதிலிருந்து 1 வருடம் கழித்து திரும்பி போய் பார்க்கும் போது அவர்களால் 30 பேர்களை கூட பார்க்க முடியவில்லை. அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. அது என்ன? அது தாவீது செய்தானே, அதே காரியம்தான். மகத்தான உத்தியோகஸ்தர்கள், மகத்தான மனிதர்கள், மகத்தான பிரசங்கிமார்கள், மகத்தான பள்ளிகள், மகத்தான அதிகாரமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் முகத்தை நோக்கி பார்த்து இதற்கான காலம் எப்பொழுது என்பதை காண்பதற்கு பதிலாக அவர்கள் இன்னமும் ஒரு பழைய ஸ்தாபனத்தையே ஆலோசனை கேட்கிறார்கள். உணவுப் பொருட்களை 1 வருடத்தின் குறிப்பிட்ட காலத்திலே அல்லாமல் உங்களால் அதை உற்பத்தி செய்ய முடியாது. இப்பொழுது என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். அவர்களுடைய மத உணர்ச்சிகள், மற்ற காரியங்கள் மகத்தானதாக இருந்த போதிலும் அவர்களுடைய நோக்கங்கள் மகத்தானதாக இருந்தது. அவர்களுடைய கூட்டங்கள் மகத்தானதாக இருந்தது. அவர்களுடைய பாடுதல் மகத்தானதாக இருந்தது. அவர்களுடைய நடனம் மகத்தானதாக இருந்தது. அவர்களுடைய சத்தமிடுதல் மகத்தானதாக இருந்தது. அவர்களுடைய வாத்திய இசை மகத்தானதாக இருந்தது. அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை உடையவர்களாக இருந்தார்கள். தேவன் இல்லாமல் உடன்படிக்கை பெட்டி இருந்து என்ன பயன்? அது வெறுமனே ஒரு மர பெட்டியே, சில கற்பனைகளை கொண்ட கற்பலகைகள் தான் இருந்தது. ஞானஸ்தானம் எடுப்பது, ராபோஜனத்தில் பங்கு பெறுவது அது போன்றதா இருக்கிறது. முதலாவதாக நீங்கள் மனம் திரும்பாமல் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டதில் என்ன நன்மை செய்ய போகிறது? ராபோஜனம் எடுத்து நம்முடைய ஜீவியம் ஜீவித்து எஞ்சியுள்ள வார்த்தைகளை விசுவாசியாமல் ஒரு மாய்மாலக்காரனாய் ஆனால் நமக்கு என்ன அது செய்ய போகிறது? அதில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு எஞ்சியுள்ளதை எடுத்துக் கொள்வதில்லை. அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. இவைகளெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கும் போது தேவனையும் அவருடைய காலத்தையும் அவருடைய நேரத்தையும் எண்ணி பார்க்காமல் ஜனங்களின் கருத்தை மட்டும் பார்க்கிறதுனால் என்ன சம்பவிக்கிறது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். நீர் ஏன் இங்கே வந்து ஒரு கூட்டம் நடத்தக்கூடாது? நாங்களுமே அழைக்கிறோமே, இதில் அதில் அதில் கையெழுத்திடுங்கள் என்று அநேக ஜனங்கள் என்னிடத்தில் கூறுகின்றனர். போருங்கள், ஒருகால் அது உங்களுக்கு தேவையாயிருக்கலாம். ஆனால் தேவன் அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? அநேக ஜனங்கள் அதை என்னிடம் கூறியிருக்கின்றனர். எனக்கு அழைப்புகள் வந்திருக்கின்றன. எனக்கு தனிப்பட்ட பேட்டிகள் முதலான காரியங்களுக்கு அழைப்புகள் வந்தது. நான் 1 வருடம் காத்திருந்தேன். ஒரு என்ன கூறுவதென்று தேவன் கூறாமல் அவர்களுக்கு என்ன கூறுவதென்று எனக்கு எப்படி தெரியும்? பாருங்கள், நான் காத்திருக்கத்தான் வேண்டும். அதன் காரணமாகத்தான் நான் சொன்னேன், அதை எழுதி கொடுங்கள், அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று நான் பார்க்கட்டும் என்று. புரிகின்றதா? பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெலன் அடைவார்கள். அது சரியா? கவனியுங்கள், அவர்கள் அந்த நாளின் ஆசாரியர்கள், வேத சாஸ்திரிகள், ஸ்தாபனங்கள் இவைகளிடம் மட்டுமே ஆலோசனை கேட்டனர். கவனியுங்கள், ஆடை செய்வதன் மூலமாய் ஆசாரியர்களை ஆலோசித்ததால், சபையாரை ஆலோசித்ததால், ஜனங்களை ஆலோசித்ததால் அவர்கள் அதை தவறாய் செய்தார். கவனியுங்கள், உடன்படிக்கை பெட்டி வார்த்தையாய் இருந்தது. அது சரி என்று நாம் அறிவோம். ஏனென்றால் உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்துவாய் இருக்கிறது. கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். புரிகின்றதா? உடன்படிக்கை பெட்டி அல்லது வார்த்தை அதன் துவக்கத்தில் நியமிக்கப்பட்ட அசலாய் நியமிக்கப்பட்ட நிலையில் அது வைக்கப்படவில்லை. சபையே, இதை புரிந்து கொள்ள தவறிவிடாதே. எல்லா காரியங்களும் பரிபூர்ணமாய் இருந்தது, எல்லா காரியங்களும் நல்லதாய் காணப்பட்டது. ஏதோ ஒரு மகத்தான எழுப்புதல் வருவது போன்றிருக்கிறது. ஆனால் காரணம் என்னவென்றால், அவர்கள் அதை குறித்து சரியான நபரை ஆலோசிக்கவில்லை. அவர்கள் ஆசாரியர்களை ஆலோசித்தனர், அவர்கள் உத்தியோகஸ்தர்களை ஆலோசித்தனர், வேத சாஸ்திரிகளை ஆலோசித்தனர், பாடகர்களை ஆலோசித்தனர். எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்துக் கொண்டு ஒருமனதாயிருந்தார்கள். ராணுவத்தின் ஒரு மகத்தான அமைப்பும் தேசத்தின் சக்திகளும் இருந்தது. ஒரு மகத்தான கூட்டத்துக்கு எல்லா காரியங்களும் இசைவாய் இருந்தது. ஆனால் அவர்கள் தேவனை ஆலோசிக்க தவறி போனார்கள். ஆகாவும் அப்படியேதான் செய்தான், மற்றவர்களும் அப்படியேதான் செய்தார்கள். என்ன ஒரு நேரம்! இப்பொழுது இதை தவறவிட வேண்டாம். அவர்கள் அதை புரிந்து கொள்ள தவறி போனார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆலோசனை கேட்கவில்லை. அதை செய்த காரணத்தினால், கவனியுங்கள், ஆசாரியர்களிடத்தில் போனதினால், வேத சாஸ்திரத்தில் போனதினால், ராணுவ சேனைகளிடத்தில் போனதினால், அந்த வேலைக்கென்று தேவனால் அனுப்பப்பட்ட தூதுவனாகிய நாத்தானை பொருட்படுத்தாமல் போனபடியினால் அவர்கள் அதை தவறாக செய்தார்கள். அவர்கள் போய் தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டியை எடுத்து அதை ஒரு புதிய வண்டியில் ஏற்றி அதை சுமந்து கொண்டு போக தேவனால் கொடுக்கப்பட்ட தேவ நியமத்தின்படி இல்லாமல் அதை ஒரு புதிய வண்டியின் மேல் அல்லது ஒரு புதியதாய் துவங்கு போகிற ஸ்தாபனத்தின் மேல் வைத்தார்கள். ஆனால் அதுவோ லேவியர்களுடைய தோள்களின் மேல் சுமக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் தவறாக துவங்கும் போது நீங்கள் தொடர்ந்து தவறாக போய்கொண்டிருப்பீர்கள். ஒரு துப்பாக்கி குண்டானது குறிவைத்த இடத்தை தாக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் அந்த துப்பாக்கியை ஒரு அங்கலத்தில் ஒரு ஆயிரத்தில் ஒரு பங்கு அதை துவக்கத்திலேயே லேசாக அசைத்தால் 100 கஜ தூரத்தில் அது 4 அல்லது 5 அங்கலம் தள்ளி தாக்கும். உங்கள் துவக்கமே தவறாகிவிட்டது. ஓ தேவனே, இந்த காரியமே தவறாக துவங்கப்பட்டது. இந்த வேளையின் மகத்தான போராட்டங்கள் அவைகள் அனுவிதமாக அழைக்கப்படுகின்றன. இவைகள் தவறாக துவங்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இவைகளை குறித்து தேவன் ஆலோசிக்கப்படவில்லை. ஆசாரியர்கள், மத சம்பந்தமான மனிதர்கள் ஆலோசிக்கப்பட்டார்கள், ஸ்தாபனங்கள் ஆலோசிக்கப்பட்டன. சரி, இன்னார் இன்னாரை வைத்துக் கொள்வோமா? எல்லாரையும் நம்மால் ஒன்றி கூட்டி சேர்க்க முடிந்தால் நல்லது என நினைக்கிறேன். எல்லாரையும் ஒன்று கூட்டி சேர்க்காதே. வேறுமென அதை குறித்ததான தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள். பின்னர் அவர்கள் அதை செய்யும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் கண்டறிந்தோம். தேவனுடைய வார்த்தையில் இருந்ததும் தேவனுடைய சித்தமுமாய் இருந்ததுமான அந்த பழைய மார்க்க திட்டங்களில் அவர்கள் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். வருஷங்கள் முன்னதாகவே அந்த காரியங்கள் மறித்து விட்டது. அந்த பழைய வருஷங்களுக்கு முன்பிருந்த காய்ந்து போன காரியங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயே அது காய்ந்து விட்டது. அவர்கள் அதை அறியாதிருந்தார்கள். நீங்கள் மோசேயை அறிந்திருந்தால் என்னையும் அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் மோசே நான் வருகிறேன் என்று கூறியிருக்கிறான் என்று கூறினார். அவர்களோ, எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்கள் என்றார்கள். அவர்கள் எல்லாரும் மரித்தார்கள் என்றார். அந்த பரிசேயரும் மத தலைவர்களையும் அவர் குருடர்களே என்று அழைத்தார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்களுடைய வழியில் அவர்கள் அவ்வளவாய் பதிந்திருந்தார்கள். அந்த விதமாகத்தான் தாவீது செய்தான். அவன் அதை அவனுடைய வழியில் செய்தான். எனவே அவன், உங்களுக்கு தெரியுமா நான் என்ன செய்வேன் என்று, நான் புறப்படுகிறோம் என்று கூறினான். அவன் ஒரு வெளிப்படுத்தலை பெற்றிருந்தான். இப்பொழுது நாம் புறப்படுகிறோம், எனவே நாம் அதை ஒரு புதிய வழியில் செய்வோம். அற்புதங்களின் நாட்கள் கடந்து போயிட்டு, எனவே ஒரு புதிய ஸ்தாபனத்தை நமக்கு உண்டாக்கிக் கொள்வோம். ஒரு புதிய காரியம் துவங்குகிறோம் என்பதை காட்ட நாம் ஒரு புதிய வண்டியை கட்டுவோம். என்ன ஒரு தவறான தீர்க்க தரிசனம்! தேவன் செய்யும்படியாய் கூறின அந்த வழிக்கு நீங்கள் திரும்பி சென்றாக வேண்டும். அவர்கள் அந்த லேவியர்களின் தோளின் மேல் வைக்க வேண்டும். தோளானது இருதயத்துக்கு மேலாக உள்ளது. வார்த்தையாகி உடன்படிக்கை பெட்டி ஒரு புதிய ஸ்தாபனத்தின் மேல் ஏற்ற வேண்டியதில்லை. மனிதனின் ஏதோ தத்துவத்தின் மேல் அல்ல, ஆனால் இருதயத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது ஸ்தாபனங்களால் ஆளப்படக்கூடாது, அது மனிதனுடைய இருதயத்தினால் கையாளப்பட வேண்டும். அங்கே தேவனால் உள்ளே வந்து தம்மையே வெளிப்படுத்த முடியும். அவரது வார்த்தையின்படியாக வெளிப்படுத்துவார். ஆனால் தேவனாய் இருக்கும் அந்த விடமா இல்லை என்றால் அது தேவன் அல்ல. அப்படியானால் அந்த வேலைக்கார வார்த்தையாயிருக்கும். நிச்சயமாக நாங்கள் இதை செய்யக்கூடாது, அதை செய்ய வேண்டும் என்று யார் எங்களுக்கு சொன்னது? மோசே இந்த நியமங்களை எங்களுக்கு கொடுத்தார் என்று ஒரு பரிசேயனால் சொல்லக்கூடும். ஆனால் மோசே இதையும் கூட கூறியிருக்கிறார். சாத்தான் சொன்னான், ஏன் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறதே என்று, இப்படி கூட எழுதியிருக்கிறதே என்று இயேசு கூறினார். அதன் காலம், அந்த நேரம் நீங்கள் மோசேயை அறிந்தீர்களானால், உங்களை குற்றப்படுத்தக்கூடிய ஒருவன் இருக்கிறான். மோசே, நீங்கள் மோசேயை அறிந்தீர்களானால் என்னையும் அறிந்திருப்பீர்கள், ஏனென்றால் அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறான் என்று அவர் சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சகோதரருக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியை எழும்பு பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்கள். அவர்கள் மோசேயை அறிந்திருந்தார்களேயானால் அவர்கள் அவரையும் அறிந்திருப்பார்கள். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், அதை இப்பொழுது தவறவிடக் கூடாது. பாருங்கள், முதலாவது காரியம், வர இருக்கின்ற இந்த மகத்தான கூட்டத்திற்காக ஒன்று திரண்டு வருவதற்காக அவர்கள் ஆசாரியரிடம் ஆலோசித்த போது, அவர்கள் உத்தியோகத்திடம் ஆலோசித்த போது, ராணுவத்திடம் ஆலோசித்த போது, கூட்டத்தாரிடம் ஆலோசித்த போது, அவர்கள் அயலார்களிடம் ஆலோசித்த போது, அவர்கள் அதை சரியான விதத்தில் செய்ய தவறி போனார்கள். அவர்கள் தேவனிடம் ஆலோசிக்கவில்லை. அப்படி செய்ததினால் திரும்பி அப்படியே போய் இது என்ன நேரம் என்பதை காணாதே போனார்கள். ஓ சகோதரனே, கவனியுங்கள், நாம் எந்த நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், எந்த காலத்தில் இருக்கிறோம், எந்த மணி வேலைக்குள்ளாக நாம் இப்பொழுது இருக்கிறோம். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற காரியங்களுக்கான நேரம் இதுவல்ல, அது கடந்து போய்விட்டது. நியாய தீர்ப்பு சமீபத்தில் இருக்கிறது. இதோ துவங்கிக் கொண்டிருக்கின்றதை நீங்கள் காணலாம். அந்த மலையின் உச்சியில் இருக்கும் அந்த பாறை உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? நியாய தீர்ப்பின் வேலை உங்களுக்கு அந்த வெளிப்படுத்தல் அல்லது மனமாட்டிய பட்டிதான் தரிசனம் நினைவிருக்கிறதா? அவளை அப்படியே அடிப்பிசகாமல் வைத்துக் கொள்வது, அதாவது அவளை அணிவகுப்பு வரிசையில் இருந்து விலகாமல் காத்துக் கொள்வது. கவனியுங்கள், ஆசாரியர்களின் தோள்கள் மீது, தாவீதும் அந்த எல்லா ஆசாரியர்களும் அதை காட்டிலும் மேலாய் அறிந்திருக்க வேண்டியவர்கள். ஆனால் அது என்னவாய் இருந்தது? ஆசாரியர்கள் மேலாய் அறிந்திருக்க வேண்டும், வேதபாரகரும் வேத சாஸ்திரிகளும் மேலாய் அறிந்திருக்க வேண்டும், ஏனென்றால் அது செய்யக்கூடாது என்று வார்த்தை கூறுகிறது. ஓ இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அல்ல. அது வெறுமனே மனதினால் கருத்தறிந்து கூறுவதாகும். அது இது அது மற்றெதுவோ என்று அவர்கள் இன்றைக்கு கூற விரும்புகின்றனர். வாக்களிக்கப்பட்ட வார்த்தையை அவர்கள் காண தவறி போனார்கள். ஓ, அது ஒரு கடந்து போன நாளாக இருக்கிறது. தாவீது சொன்னான், ஓ இப்பொழுது ஒரு நிமிஷம் பொறுங்கள், ஆசாரியர்களின் தோள்களின் மேல் சுமப்பதா? அது அப்பொழுது மோசே வெளியே வந்த போது என்றான். நிச்சயமாக நாம் அதை ஒரு புதிய வண்டியிலே ஏற்றுவோம், அதை பற்றி எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது என்றான். ஆசாரியர்கள் அதற்கு ஆமேன் தாவீது என்றார்கள். பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அண்டவிடமாய் செய்ய வேண்டும், அண்டவிடமாய் செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய உலக சபை ஆலோசனை சங்கத்தால் வசீகரிக்கப்பட்டார்கள். ஆசாரியர்களை இடர செய்தது அதுவே. அவர்கள் சரியான நபரோடு ஆலோசிக்கவில்லை, அவர்கள் அதை சரியா செய்யவில்லை, ஆகையினால் அவர்கள் தொல்லையில் சிக்கிக் கொண்டனர். எனக்கு பயமாக இருக்கிறது, இன்றைக்கு அநேக காரியங்களில் அப்படி இருக்கிறது. ஒரு மகத்தான போதகர், பெந்தேகோஸ்தே மகத்தானவர்களில் ஒருவர், அன்றொரு இரவு சிகாகோவில் ஒரு மார்க்க சம்பந்தமான கூட்டத்தின் முன்பாக நின்றார். அந்த கூட்டத்தை வர்த்தக புருஷர்களோடு நான் நடத்த வேண்டி இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் நான் ஆப்பிரிக்காவில் இருப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் அந்த கூட்டம் துவங்குவதற்கு முந்தின நாள் அன்று நான் திரும்ப வந்துவிட்டேன். அவர்கள் ஒரு மகத்தான பெந்தேகோஸ்தே அறிவாளியை தெரிந்து கொண்டார்கள். அவர் எழுமி நின்று, இந்த உலக சபை ஆலோசனை சங்க அசைவானது ஒரு தேவனுடைய காரியமாய் இருக்கிறது என்று அவர்களுக்கு கூறினார். அவர்கள் எல்லாரும் கத்தோலிக்க சபையும் கூட அதனுடைய மூல நிலைக்கு, அதாவது அந்நிய பாஷையில் பேசுதல் பரிசுத்தாவியை பெற்றதன் அடையாளமாய் இருக்கிற முதலான காரியங்களுக்கு திரும்பி வருகிறார்கள் என்று கூறினார். அது பிசாசினுடைய ஒரு கண்ணி என்பதை அறியாதவனாய் அப்படி கூறினார். நான் அறிந்திராத ஒரு மனிதன். சில நேரங்களில் நீங்கள் நாட்டில் நடுகிறீர்கள், என்ன சம்பவிக்க போகிறது என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களின் சங்க தலைவர், அந்த மகத்தான பேச்சாளர் உட்கார்ந்தவுடன் அவர் எழுமி, நம்முடைய பேச்சாளருக்கு எதிராக பேச வேண்டும் என்பது என்னுடைய வழக்கம் அல்ல, ஆனால் சகோதரன் பிரண்ணாம் சம்பவிக்கும் என்று கூறியுள்ளது இந்த வண்ணமாய் அல்ல, ஆனால் அது நம்மை நேராக மிருகத்தின் முத்திரைக்கு நடத்தும் என்று கூறினார். அதற்கு அவர், ஆனால் சகோதரன் பிரண்ணாம் தான் என்ன பேசுகிறோம் என்பதை அறியாதிருக்கிறார் என்றார். அதற்கு இவர், அவர் அறிந்திருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றார். சிகாகோவில் நான் மேலே வந்து அதை பற்றின என்னுடைய கருத்தை கொடுக்க இங்கே எத்தனை போலர்களுக்கு அது விருப்பம் என்று கூறினால் அங்கே கூச்சலும் சத்தமும் துவங்கின. பாருங்கள், நீங்கள் விதைகள் நடுகிறீர்கள், என்ன சம்பவிக்க போகிறது என்று அறியாதிருக்கிறீர்கள். வெறுமென தொடர்ந்து விதையை நட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். வேலையானது வரும்போது அவைகளில் சில தோமாவை போன்று கர்த்தரை கண்டவர்களில் இவன் கடைசியானவன், ஆனால் அவரை விசுவாசிக்கும்படியாக இவன் அவரை பார்த்தாக வேண்டும். பாருங்கள், அவர்கள் சம்பவிக்க அதை காணும் போது, ஓ தோமா உள்ளே வந்தான், ஆனால் அவன் சற்று தாமதமாக வந்தான். இப்பொழுது கர்த்தர் உரைக்கிறதாவது என்று முன்னுரைக்கப்பட்ட காரியங்களை அவர்கள் சம்பவிக்க காணும் போது அவர்கள் உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் என்று கூறுவார்கள். புரிகின்றதா? ஆனால் இப்பொழுது பாதிப்பை கவனியுங்கள். சில சமயங்களில் மகத்தான மனிதர்கள் ஒன்று கூடுவார்கள், மகத்தான இன்னார் இன்னார், மகத்தான இன்னார் இன்னார் என்று அவர்கள் கூற நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதை ஒருபோதும் செய்யவே செய்யாதீர்கள். நமது மத்தியில் மகத்துவமானவர்களே கிடையாது, ஒரே ஒரு மகத்துவமானவர் தான் இருக்கிறார், அவர் தேவனே. நாம் சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம். 5 பேர்களை கொண்ட ஒரு சபைக்கு நீங்கள் போதுகராய் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு அக்கறை இல்லை. அது உங்களை சிறியவனாய் ஆக்காது, அது உங்களை ஒரு சகோதரனாக்கும். பாருங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாயிருந்தால் என்ன, எப்படி என்பதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சிறியவர்கள் ஆக மாட்டீர்கள். தேவனுக்கு சிறிய பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகளும் கிடையாது, அவருக்கு பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அதே போன்றேதான். கவனியுங்கள், மகிமையின் தந்தத்தினால் ஆன அரண்மனையில் இருந்து தேவன் தாமே நம்மை போல் ஒருவராகும்படியாய் கீழே வந்தார். இப்பொழுது யார் பெரியவர்? ஒரு ஆசாரியனின் ரூபத்தை எடுத்துக் கொள்ளும்படியாக அவர் கீழே வரவில்லை, ஆனால் ஒரு ஊழியக்காரனாயிருக்கவே அவர் வந்தார். அவர் தாமே சிருஷ்டித்த களிமண். அப்போஸ்தலர் இன்னும் மற்றவருடைய பாதங்களை கழுவவே அவர் வந்தார். இப்பொழுது யார் மகத்துவமானவர்? ஆனால் இந்த மனிதர்களோ செல்வாக்கினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தனர். அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, ஏதோ புதியதான காரியம் சம்பவிக்க போகிறது என்று அவர்கள் நினைத்தனர். இல்லை, தேவன் சொல்லாறு ஏதோ காரியமானது சம்பவிக்க போகிறது என்று நினைத்தார்கள். அவர்கள் அதை தவறான வழியில் அணுகினர். இந்த எல்லா ஆர்வமும் அதுதான், எங்கோ அக்கறையில் துவங்கினது. காலத்துக்கு முன்னர் ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் ஒரு தெய்வீக சுகமளிப்பவர் இருந்தாக வேண்டும். ஒவ்வொரு ஸ்தாபனமும் இதை அதை மற்றதை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் ஒரு குட்டி தாவீது இருந்தாக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இது அது மற்றது இருந்தாக வேண்டும். என்ன சம்பவித்தது பாருங்கள், இங்கே செய்த அதே காரியத்தை அது அங்கே செய்தது. அதே காரியம், செல்வாக்கு, பாதிப்பு, அந்த காலத்துக்கான வார்த்தை, அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கும் நேரம், இவைகள் அசட்டை செய்யப்பட்டன. கவனியுங்கள், லேவியர்களின் தோள்கள் தான் இந்த காரியங்களை செய்ய தேவனால் அருளப்பட்ட மூல வழியாய் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியை லேவியர்களுடைய தோள்களின் மேல் கொண்டு போக வேண்டும். அதற்கு புறம்பாக இருக்கிற எந்த காரியமும் முரணாய் இருக்கிறது. அவர் என்ன கூறினாரோ அதன் அர்த்தம் அதுதான். தேவனால் மாறி போக முடியாது, அந்த காரணத்தினால் தான் அவருடைய வார்த்தையோடு தரித்து இருங்கள் என்பது. நான் இங்கே வேறு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறேன், 1 நாளாகவும் 15:15, வேண்டுமானால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கவனியுங்கள், அங்கே தேவனை பின்தொடருவதில் நீங்கள் அதை ஒரு விதமாக உங்கள் சிந்தையில் குறித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுவதில், தேவனுக்கு ஏதாவது காரியத்தை சரியாக செய்வதில், சரியாக தேவனுக்கு ஒரு சேவை செய்வதில் அங்கே 5 அவசியங்கள் இருக்கிறது. தேவனுடைய சேவையை சரியாய் செய்ய, இப்பொழுது தாவீது ஒரு சேவையை செய்து கொண்டிருந்தான். அவன் தேவனை அப்படியே விட்டுவிட்டதை தவிர செய்ய வேண்டும் என்று அவன் அறிந்திருந்த எல்லா காரியங்களையும் அவன் செய்து கொண்டிருந்தான். புரிகின்றதா? சரியான ஏதோ காரியத்தை ஜனங்களுக்கு, நன்மையான ஏதோ காரியத்தை சபைக்கு, நன்மையான ஏதோ காரியத்தை அவன் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அங்கே 5 அவசியங்கள் இருக்கிறது. இதை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை செய்வதில் ஒரு மனிதன் எவ்வளவு உத்தமமாய் இருந்தாலும் அதை குறித்து ஒன்றுமில்லை. தேவனுக்கு சேவை செய்வதில் இந்த 5 அவசியங்களும் அங்கே இருக்க வேண்டும். முதலாவது, அதை செய்வதற்கு அது அவருடைய நேரமாய் இருக்க வேண்டும். மோசே வந்து நோவா செய்தது போன்று நான் பேழையை உண்டாக்கி நைல் நதியில் மிதக்க விடுவோம் என்று கூறினால் எப்படி இருக்கும்? நோவாவின் நேரமானது ஒரு பேழைக்கு ஏற்ற நேரமாக இருந்தது, ஆனால் அது அவனுடைய நேரம் அல்ல. இயேசுவானவர் வந்து இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். மோசே செய்தது போன்றே நாம் எல்லாருமாக சேர்ந்து மலை உச்சிக்கு சென்று ஒரு புதிய கற்பலகைகளை பெற்றுக் கொள்வோம் என்று கூறினால் எப்படி இருக்கும்? புரிகின்றதா? அவரே பிரமாணமாய் இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் அவருடைய நேரத்தில் இருக்க வேண்டும், அது அவருடைய காலத்தில் இருக்க வேண்டும். இப்பொழுது இது உங்களுக்கு புரிகின்றதா? அவருடைய நேரத்தில் இருக்க வேண்டும், அது அவருடைய காலத்தில், நேரத்திலும் காலத்திலும் இருக்க வேண்டும். அது அவருடைய வார்த்தையில், அவருடைய உரைக்கப்பட்ட வார்த்தையின்படியாக அது இருக்க வேண்டும். கட்டாயமாக இது இருந்தாக வேண்டும், அல்லது அது இருந்தாக வேண்டும், அல்லது இது இருந்தாக வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு நன்றாக கூறினாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அது அவருடைய வார்த்தையின்படியாய்தான் இருக்க வேண்டும். அவருடைய நேரத்தின்படியாய், அவருடைய காலத்தின்படியாய் இருக்க வேண்டும். அதை செய்யும்படியாய் அவர் தெரிந்து கொண்ட அந்த நபரிடத்தில் அது கொடுக்கப்பட வேண்டும். எத்தனை உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள் என்பது அக்கறை இல்லை. அவர்கள் எந்த மகத்தான மனிதனுக்கும் இணையாய் அங்கே தாவீது ராஜா இருக்கிறார். அவன் தேசத்தின் மேல் ராஜாவாய் இருந்தான். ஆனால் அதை செய்வதற்கு அவர் ஒரு வழியை உடையவராய் இருந்தார். அவர் அதை எப்படி செய்ய போகிறார் என்பதை அவர் அவரிடம் கூறியிருந்தார். ஆனால் அவர்களோ அதை செய்ய தவறி போனார்கள். அது அவருடைய வார்த்தையின்படியாய் இருக்க வேண்டும், அவருடைய நேரத்தின்படியாய் இருக்க வேண்டும், அவருடைய திட்டத்தின்படியாய் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு அவர் தெரிந்து கொண்ட அந்த நபரிடத்தில் அது கொடுக்கப்பட்டாக வேண்டும். மோசே அதை விட்டு ஓடி போக பிரயாசித்தான், வேறு யாரையாவது எடுத்துக் கொள்ளும் என்றான். ஆனால் அதை செய்யும்படியாய் தேவன் மோசேயை தான் தெரிந்து கொண்டார். அவர்களில் அநேகர் பவுல் அதிலிருந்து விடுபட்டு வெளியேற முயற்சித்தான், இன்னும் அநேகர். ஆனால் அதை செய்யும்படியாய் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவராய் அது இருந்தாக வேண்டும். முதலாவதாக அது அவருடைய தீர்க்கதரிசிகளிடத்திற்கு வர வேண்டும். தேவனுடைய வார்த்தை அவருடைய தீர்க்கதரிசிகளிடத்திற்கு வர வேண்டும். ஆமோஸ் 3:7, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யா. 4, அந்த தீர்க்கதரிசியானவன் தேவனுடைய வார்த்தையினால் உபகாரப்படுத்தப்பட்டவனாக இருக்க வேண்டும். அங்கே இருக்கிறது உங்களுடைய 5 அவசியங்கள். அது அந்த விதமாய்தான் இருந்தாக வேண்டும். அவருடைய நேரம், அது எப்பொழுது இருக்கும் என்று அவர் கூறின அவருடைய காலம், அவர் தெரிந்து கொண்டதான மனிதன், அது தீர்க்கதரிசியிடத்திற்கு வர வேண்டும். அந்த தீர்க்கதரிசியானவன் ஒரு ரூபகார படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டும். வேதத்தில் அநேகர் இருக்கிறார்கள், அது தீர்க்கதரிசியிடத்திற்கு வந்தது, ஆனால் அது தேவனால் ரூபகாரப்படுத்தப்படவில்லை என்று நாம் கண்டறிந்தோம். நம்முடைய தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். எனவே இப்பொழுது கவனியுங்கள், பாருங்கள், அதை செய்வதற்காக அவரால் அளிக்கப்பட்டதான அந்த வழியின்படியாக தேவன் அந்த காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் தாவீதின் வழியை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் ஆசாரியர்களின் வழியை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் வேதபாரகர்களின், வேத சாஸ்திரிகளின் வழியை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் தேவனுடைய வழி அல்ல. நாத்தானுவேல் அந்த நாளின் தீர்க்கதரிசியாய் இருந்தான். அதற்கு பின்னர் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாத்தான் கூறினான். ஆனால் பாருங்கள், நாத்தானை ஆலோசியாமலே அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள். நாத்தானிடம் ஆலோசனை கேட்கப்பட்டது என்று ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. எல்லாருடைய செல்வாக்கோடும் அந்த மகத்தான காரியம் நடந்து கொண்டிருந்தது. என்னே, நான் அந்த பாடலை நினைக்கிறேன், இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரிகையிலே கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், உமது நாமத்தை கூப்பிட்டுக் கொண்டு மீதியாயுள்ள மற்றவர்களோடு இசைந்து போக என்னுடைய பெருமையை நான் தாழ்த்துவேனாக. மற்றவர்கள் செய்வதன் பேரில் சார்ந்திராமல் உம்மிடத்திலிருந்து பதில் வருமட்டாய் ஜெபத்தில் காத்திருக்க எனக்கு போதியும். பாருங்கள், அந்த விதமாகத்தானது இருக்கிறது. அது சரியான விதத்தில் சம்பவிக்க நான் காணட்டும், அப்பொழுது அது விசுவாசிக்கப்படும். தேவன் அந்த காரியத்தை அவர்களுக்கு தாவீதின் மூலமாகவும், ஊழியக்காரர்களின் மூலமாகவும், ஜனங்கள் மூலமாகவும், 1000 பேர்களுக்கு அதிபதிகள் மூலமாகவும், 100 பேர்களுக்கு அதிபதிகள் மூலமாகவும் தெரியப்படுத்தினான். கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவனாயிருந்த நாத்தானின் மூலமாயல்ல. என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த நாளின் தீர்க்கதரிசிகளுக்கு முதலாவதாக காட்டாமல் தாம் எதையும் செய்ய மாட்டேன் என்று தேவன் கூறியிருக்கிறார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். அவர்கள் நேராக தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறம்பே போய் உடன்படிக்கை பெட்டியை ஒரு புதிய வண்டியின் மேல் வைத்தார்கள். புரிகின்றதா? எனவே அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கும் தேவனுடைய அளிக்கப்பட்ட வழிக்கும் புறம்பே போய் செய்தார்கள். நண்பர்களே, இன்றைக்கு அதுதான் சம்பவித்து இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நமக்கு அநேக மகத்தான கூட்டங்கள் முதலானவர்கள் இருந்து விளைவுகள் இல்லாமல் இருக்கிறது. அதிகமான நாஸ்திகம், அதிகமான பாவம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தேசம் போய்விட்டது. இந்த தேசம் மட்டுமல்ல, மற்ற தேசங்களும் கூட. இந்த தேசம் இன்னொரு காலத்திய இங்கிலாந்தை போன்று மற்ற எல்லா நாடுகளின் விபச்சாரியாய் இருந்தது.
மனித நாகரிகத்துக்கு அப்பால் 480 miles உள்ளாக தள்ளி இருக்கின்ற மொசாம்பிக் காடுகளில் பீட்னிக் சிறு பிள்ளைகள் எல்விஸ் பிரெஸ்லி பாட்டுகளை கேட்டுக்கொண்டு தலைகளை ஆட்டிக்கொண்டு மேலும் கீழுமாக எழும்பிக் கொண்டும் அதை போன்று செய்கிறார்கள். நாம் முழுவதுமாக அங்கே இருந்து அல்லது 1000 miles சத்தத்தை பரவச் செய்யக்கூடிய ஒலிபரப்பு பெட்டி மேலே வைத்துக் கொண்டு அங்கே ரொடேசியாவில் எல்விஸ் பிரெஸ்லி பாட்டை கேட்கின்றனர். அப்படி இருந்தும் அவன் தெய்வ பக்தி உள்ளவன், அவனும் பேட்போனும் அவர்களும் மற்றவர்களும் என்று கூறுகிறார்கள். ஏன்? அது இந்த வேளையின் யூடாசா இருக்கிறது, அதை அறியாது இருக்கிறார்கள். அதுதான் கெட்ட பகுதி. அவர்கள் சரியாக இருப்பதாக விசுவாசிக்கிறார்கள். இந்த லபதி கேசபையை பார்த்து நீ நிர்வாணியாயும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் நிர்வாக்கியம் உள்ளவனும் குருடாயும் இருந்தும் அதை அறியாதிருக்கிறாய் என்று இயேசுவானவர் கூறவில்லையா? அதை அறியாதிருக்கிறார்கள். சரி, ஆப்பிரிக்காவிலும் அதை சுற்றிலும் உள்ள பெந்தேகோஸ்து சிறு பிள்ளைகள் நீங்கள் கேட்டதிலேயே எல்விஸ் பிரெஸ்லி தான் அழகாக பாடுகிறார் என்று கூறுகிறார்கள். உண்மைதான். ஆனால் தாவீதின் கூட அதைதான் செய்தான். உண்மைதான். ஆனால் பாடகர்கள் என்ன செய்தார்கள்? ஆலயத்தை மரணம் தாக்குவதற்கு காரணமாயிருந்தார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள் நண்பர்களே. இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? லேவியர்களின் தோள்களின் மேல் சுமந்து கொண்டு போவதுதான் அதை செய்வதற்கான தேவனுடைய மூல வழியாக இருக்கிறது. அவர்களோ அதை ஒரு வண்டியின் மேல் ஏற்றினார்கள். அது ஒருபோதும் கிரிய செய்யாது. அவர்கள் சரியான வழியை ஆலோசனை கேட்கவில்லை. பார்த்தீங்களா? எனவே அவர்கள் அதை குறித்து வெளியே போனார்கள், அதை குறித்து தவறான வழியில் போனார்கள். அதுதான் இன்றைக்கு சம்பவித்தது. மனிதன் எவ்வளவுதான் உத்தமமாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்கு அவரால் அளிக்கப்பட்ட வழிக்கு புறம்பாக அவருக்கு ஒரு சேவையை செய்ய முயற்சிக்கும் போது அவர்கள் அதை குழப்பி விடுகிறார்கள். தேவன் அதை அவருடைய வழியில் பொருத்தி இருக்கிறார். மனிதன் எவ்வளவு தான் உத்தமமாக இருந்தாலும் அதற்கு புறம்பாக நீங்கள் செய்ய முயற்சித்தால் நீங்கள் அதை குழப்பி விடுவீர்கள். பாலாமி நாட்களில் பாலாம் இருந்தது போன்ற ஏதோ காரியம் அந்த தீர்க்கதரிசி ஆகிய பாலாமிடத்தில் தேவன் கூறினார். அவன் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி ஆகிய பாலாம் அவன் ஒரு தீர்க்கதரிசி. வார்த்தை சரியாக அவனிடத்தில் வந்து நீ அங்கே போக வேண்டாம், அது என்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்கிறது, அது என்னுடைய தெரிந்தெடுத்தல் என்று கூறினது. ஆனால் பாலாம் உத்தியோகஸ்தர்கள், ராணுவ மனிதர்கள், பிரசங்கிமார்கள், செல்வாக்கு நிறைந்த மனிதர்கள் இவர்களோடு சென்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ராஜாவானவர் பாருங்கள், தாவீதோடே பொருத்தி பாருங்கள், இன்றோடு பொருத்தி பாருங்கள், எல்லாவற்றையும் வெறுமனே ஒரு பாவனையில் எடுங்கள், உங்களால் அதை காண முடியும். உங்களால் அதை காண முடிகின்றதா? ஆமேன் என்று கூறுங்கள். பாருங்கள் இப்பொழுது இருப்பது போன்றே. ஆனால் குருமார்களும் ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் வேத சாஸ்திரிகளும் இந்திவிடமாகத்தான் இது செய்யப்பட வேண்டும் என்று கூறினர். ஆனால் அப்படியாய் அல்ல, அப்படியாய் அல்ல என்பதை அது நிரூபித்தது. தேவன் பாலாமிடத்தில் கூறியிருந்தார், அவர் ஒரு தீர்க்கதரிசி. முதலாவதாக அவர் அவனிடத்தில் நீ அங்கே போக வேண்டாம் என்று கூறியிருந்தார். ஆனால் இந்த மற்ற மனிதர்களின் செல்வாக்கு தேவன் கூறியதற்கு முரணாக அதை செய்யும்படியாக செய்தது. அது ஒரு எழுப்புதலுக்கு பதிலாக ஒரு சாபத்தை கொண்டு வந்தது. ஓ, நிச்சயமாக அவன் கீழே இறங்கி போய் அந்த ஜனங்களுக்கு உபதேசித்து, இப்பொழுது பாருங்கள், உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? நாங்கள் மோவாபியர்கள். உங்களுக்கு நினைவிருக்கும் லோத்தின் குமாரத்தி தான் எங்களுடைய ராணி. அவள்தான் எங்களுடைய துவக்கம். நாம் எல்லாரும் ஒரே ரத்தத்தினால் ஆனவர்கள். எங்களுடைய ஸ்தாபனங்கள் எல்லாமும் கூட அப்படித்தான் என்று கூறும்படி செய்தான். அந்த காரியத்தோடு கலவாதே, அங்கே இருந்து விலகியிரு, புரிகின்றதா? எனவே அவன் சொன்னான், நாம் எல்லாரும் ஒன்றுதான். ஏன்? உங்களுடைய ஜனங்கள் எங்களுடைய ஜனங்களை போன்றுதான். நாம் நமக்குள்ளாக திருமணம் செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக நமக்கு ஒரு ஐக்கிய சங்கம் உண்டாயிருக்கலாம். நாம் எல்லாருமாக ஒன்று கொள்ளலாம். மீண்டுமாக அந்த மூல காரியத்துக்கு வரலாம் என்று கூறினான். தேவன் அந்த காரியத்தை சபித்தார். இஸ்ரவேலுக்கு அந்த பாவம் மன்னிக்கப்படவே இல்லை. எஞ்சி இருந்த நாட்களில் எல்லாம் அது அவர்களோடே தரித்திருந்தது. அது மன்னிக்கப்படவே இல்லை. அதோடு கூட அவர்கள் வனாந்திரத்தில் மாண்டு போனார்கள். அது சரியே. ஏனென்றால் தேவனால் அளிக்கப்பட்ட வழியை, அவரால் ரூபகாரப்படுத்தப்பட்ட அந்த செய்ய வேண்டிய வழியை அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை. கவனியங்கள், அவர்கள் செய்த அந்த காரியம் இஸ்ரவேலரை வனாந்திரத்தில் மறிக்க பணினதற்கு காரணமாக இருந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் மறித்து அழிந்து போனார்கள் என்று இயேசு கூறினார். அங்கே மோசேயோடு கூட நின்றது யார் என்று கவனித்து பாருங்கள். அந்த திட்டத்தில் யோசுவாவும் காலேபும் மட்டுமே. மீண்டும் கவனியுங்கள், தாவீது அவன் செய்தது மீதோ இருக்கிறது. அவன் அதை அங்கே செய்த போது அது என்ன செய்தது? ஒரு உத்தமமான மனிதனின் மேல் மரணத்தை அது கொண்டு வந்தது. நாம் இன்னும் தொலைபேசியில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நான் யூகிக்கிறேன். தேசத்தின் ஊடாக இருக்கின்ற நீங்கள் இதை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் தானே ஆலோசித்து அதற்காக கர்த்தருடைய வார்த்தையை பெறாமல் தாவீது செய்த இந்த காரியம் உத்தமமான ஜனங்களை மரணம் தாக்கும்படி செய்தது. ஆமையா உடன்படிக்கை பெட்டி வீட்டிலிருந்து வெளியே வந்தது. அதன் பிரசன்னத்தில் தான் அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். அவன் தன் கரத்தை நீட்டினான். மாடுகளிடையே உடன்படிக்கை பெட்டி விழுந்து கொண்டிருந்தது. அவர்கள் ஏற்கனவே ஒரு காரியத்தை தவறாக செய்து விட்டார்கள், இரண்டு காரியங்களை தவறாக செய்து விட்டார்கள். முதலாவது, அவர்கள் நாத்தானிடம் ஆலோசிக்கவே இல்லை. அவர்கள் செய்த அடுத்த காரியம் தேவனுடைய வார்த்தையை ஆலோசிக்காமல் அவர்கள் அங்கே சென்றார்கள். அந்த நாட்களில் சாமுவேல் அங்கு வார்த்தையாக இருந்தார். தேவனுடைய வார்த்தையை அவன் ஆலோசிக்கவே இல்லை. மட்டுமல்லாமல் அவர்கள் அதை செய்த போது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக சென்றனர். இங்கே இந்த நல்ல மனிதன் அதற்கு காவலாக இருந்தவன். அவன் ஒரு பேராயராயிருந்தான். தேவனுடைய பெட்டி கீழே விடப்படுவதை நான் விடமாட்டேன் என்று நினைத்தான். எனவே அவனுடைய கரத்தை அவன் உடன்படிக்கை பெட்டியின் மேல் வைத்தான். அவன் ஒரு லேவியன் அல்ல, அவன் மரித்தான். மூன்று காரியங்கள். இப்பொழுது உண்மையாகவே ஆழ்ந்து சிந்தியுங்கள். தாபனங்கள் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை கவனியுங்கள். பாருங்கள், அவர்களை என்ன செய்தார்கள்? அதை புறக்கணித்து அதை கள்ள உபதேசம் என்று அழைத்தனர். பாருங்கள், அவர்கள் இதை நோக்கி இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய உலக சபை ஆலோசனை சங்கத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். சரிதானே? தேவன் தாமே அதை சத்தியம் என்று ரூபகாரப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, அது சத்தியம் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அதை மனதினால் கருத்தருகிறார்கள் என்று அழைத்தனர். ஓஹோ, அங்கே உயர் இருக்கின்ற அவர்கள் ஒன்றுமில்லை, ஒரு சிறிய கூட்ட அறிவற்ற ஜனங்கள். எது குறித்து பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது என்று கூறுகிறார்கள். அது சரியே, நமக்கு தெரியாதுதான். ஆனால் நாம் வெறுமனே அவருடைய வார்த்தைகளை கூறுகிறோம். அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரியும். பாருங்கள், என்னால் அதை விளக்கி கூற முடியாது, எவர் ஒருவராலும் முடியாது. ஆனால் அவர் அதை நிரூபிக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், கிறிஸ்துவண்டை வருகின்ற அநேக உத்தமமான விசுவாசிகள் இன்றைக்கு அவர்களுடைய முழு இருதயத்தோடும் வர விரும்புகிறார்கள். அவர்கள் அதே விதமாக ஆவிக்குரிய பிரகாரமாக கொல்லப்படுகின்றனர். அநேக உத்தமமான மனிதர்கள் இன்றைக்கு கத்தோலிக்க சபைக்கு சென்று ஒரு கிறிஸ்தவனாக ஆக விரும்புகின்றனர். மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், கிறிஸ்துவின் சபை, பெந்தேகோஸ்தினிடத்துக்கும் கூட போகிறார்கள். பாருங்கள், ஒரு கிறிஸ்தவனாக ஆக விரும்பி அதன் மேல் அவனுடைய கருத்தை வைத்து அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். இந்த காரியம் சம்பவிக்க தாவீது கண்டதும் அது அவனை எழுப்பிவிட்டது. சகோதரனே, அங்கே வெளியே அதிக காலம் கடந்து விடுத்துக் கொள்ளாதே. மரணம் அவனை தாக்கினதை அவன் கண்டான். விளைவுகளை எனக்கு காட்டுங்கள். ஜனங்களை திரும்பவுமாய் கொண்டு வருகின்ற இந்த விதமான எழுப்புதல்கள் தேசத்துக்கு என்னத்தை செய்தது? சரீரமாகிய விசுவாசிகளுக்கு இது என்ன செய்தது? காலங்களாய் பார்க்கும் போது புதிய அமைப்புகளையும் ஸ்தாபனங்களையும் அதிகமான அங்கத்தினர்கள் முதலானவைகளை அல்லாமல் அது வேறு ஒன்றையும் செய்யவில்லை. தேசமானது என்ன மேலாக இருக்கின்றதா? அவர்கள் செய்ய போவதாக அவர்கள் கூறினார்கள். அமெரிக்கா, தேவன் அமெரிக்காவை ஆசீர்வதிப்பாராக. அது ஒரு தேசம், அது ஒரு கிறிஸ்தவ தேசம். அது ஒரு கிறிஸ்தவ தேசமாக இருப்பதில் இருந்து 10 லட்சம் மைல்கள் தூரத்தில் இருக்கிறது. நான் அதற்காக ஜெபிப்பதும் கூட கிடையாது. அவளுக்கு முன்பாக செய்யப்பட்ட தேவனுடைய மகத்துவமான வல்லமையான கிரியைகளின் கீழ் அவள் மனம் திரும்ப மறுக்கிறாள். மாறுதலித்துக் கொண்டு அதற்கு அவளுடைய கதவுகளை அடைத்துவிட்டு நடந்து அப்பாலே போகிறாளே. நான் எப்படி அவளுக்காக ஜெபிக்க முடியும்? நான் அவளை தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் இன்னமும் விலகி போகிறாள். இப்பொழுது அவள் அழிந்து போக போகிறாள். என்ன சம்பவிக்க போகிறது என்பதை கவனியுங்கள். அநேக உத்தமமான ஜனங்கள் போய் ஒரு ஸ்தாபனத்தையோ அல்லது ஒரு கூட்டத்தையோ அல்லது ஏதோ ஒரு விதமான ஆராதனையோ சேர்ந்து கொண்டு அங்கேயே அவர்கள் ஆவிக்குரிய மரணம் அடைகின்றனர். அவர்களிடம் உங்களால் ஒன்றையும் சொல்ல முடியாது. அவர்கள் அந்த காரியத்தை அவர்களின் ஆழத்துக்குள் கொண்டு போயிருக்கிறார்கள். இந்த பேராயர்கள் இதை கூறுகிறார்கள், இவர்கள் இதை கூறுகின்றனர், அவர்கள் அதை கூறுகின்றனர் என்பார்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சரியா எங்கே அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது என்று எடுத்து காட்டுங்கள். ஆனால் எங்களுடைய போதகர் கூறுகிறார் என்பார்கள். உங்கள் போதகர் என்ன கூறுகிறார் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. நான் என்ன கூறுகிறேன் என்பதை குறித்தோ அல்லது வேறு யாராவது என்ன கூறுகிறார் என்பதை குறித்தோ எனக்கு அக்கறை இல்லை. தேவனுடைய ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு, வேலைக்கு, காலத்துக்கு, செய்திக்கு முதலானவைகளுக்கு அது முரணாக இருந்தால் அதை மறந்து விடுங்கள், அதனின்றி விலகி விடுங்கள். நியாய தீர்ப்பு நாள் என்று உங்கள் ஒவ்வொருவர் முன்பாகவும் நான் நிற்க வேண்டியவனாய் இருக்கிறேன். உங்களுக்கு அது தெரியும். இப்பொழுது நான் ஒரு வயதான மனிதனாய் இருக்கிறேன் என்பதை அறிந்தவனாய் நான் சிறிதுதான் அதை கூறுவேன். அதனால் எனக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது என்று அல்ல. ஆனால் அவர் அறிந்திருக்கிறார். நான் வெறுமனே அவர் என்ன கூறினாரோ அதை பின்பற்றுகிறேன். நம்முடைய தேசத்தின் ஊடாக நமக்கு இருந்த அந்த பெரிய மகத்தான கூட்டங்கள், அதை இன்றைக்கு நோக்கி பாருங்கள், அதெல்லாம் வீணா இருந்தது என்று நிரூபிக்கப்பட்டது. இங்கே லூக்கா 7:7 இயேசுவானவர் வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று கூறவில்லையா? தாவீது உடன்படிக்கை பெட்டியை வீணாய் உயர கொண்டு வந்தான். அந்த தெற்கு தரிசிகளை வீணாய் ஆகாப்பு பயிற்சி அளித்தான். வீணாய் பாலாம் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டான். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதிக்கிறீர்கள். அங்கே எண்ணப்படத்தக்கது தேவனுடைய கற்பனைகளே ஆகும். அந்த ஜனங்கள் உண்மையாகவே உத்தமமானவர்கள். நீங்கள் அதை அவ்வளவாய் கேள்விப்படுகிறீர்கள். அவர்கள் அவ்வளவு உத்தமமாய் இருக்கிறார்கள். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. யெகோவாவின் சாட்சிகள் ஏழாம் நாள் ஆசரிப்பாளர்கள் மற்ற எல்லா கூட்டத்தார்களும் இங்கே வெளியே வீதிகளில் வந்து நம்மில் ஒருவர் கூட செய்யக்கூடாத காரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள். கத்தோலிக்கர்கள் வீதியின் மூலைகளில் நின்று கெஞ்சி கேட்பது முதலானவற்றை செய்கிறார்கள். அவர்களுக்கு கட்டளை அது போன்று இருக்கிறது. கோடான கோடி கோடி கணக்கான டாலர்களை வைத்துக் கொண்டு இன்னும் அதற்காக பிச்சை கேட்கிறார்கள். உத்தமமாயிருக்கிறார்கள், சந்தேகம் ஏதும் இல்லை. சபையில் போய் பிரசங்க முதலாளர்களை செய்கிறது. போதகர்கள் பீடத்தில் நின்று கொண்டு அவர்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து அவர்களுடைய சபைக்குள் புதிய அங்கத்தினர்களை பெரும்படியாக செய்கிறார்கள். ஆனால் அது ஒரு புதிய உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறது. பின்பற்றத்தக்கதாக அங்கு ஒரே ஒரு விதமான உடன்படிக்கை பெட்டி தான் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையே. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முரணாய் இருக்கின்றது. ஏதுவானாலும் அதை நின்று விலகி இருங்கள். அது வெறுமென ஒரு புதிய வண்டியின் மேல் இருக்கிறது, தேவனுடைய தோள்களின் மீதில் அல்ல. சரியா? அந்த காரியத்தில் நின்று விலகி இருங்கள். அதனோடு எந்த தொடர்புமே வைக்க வேண்டாம். நம்முடைய மகத்தான கூட்டங்கள் அதில் லட்சக்கணக்கானோர் அறிக்கை செய்கின்றன. அவைகள் எல்லாவற்றிலுமாய் ஒரு 100 பேர்களாவது இருப்பார்களா என்று எனக்கு சந்தேகம் இருக்கின்றது. பாருங்கள், அது ஒரு காரியமா இல்லை. அப்படியானால் வாக்களிக்கப்பட்ட வார்த்தையை நோக்கி பாருங்கள். அது தவறி போய்விட்டது என்று நீங்கள் நினைப்பீர்கள். தவறி போகவில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய தேசத்தில் உள்ள சில நம்முடைய மகத்தான எழுப்புதல்காரர்கள் அது முற்றிலுமாக தவறி போய்விட்டது என்று கூறுகிறார்கள். அது தவறி போய்விட்டது என்பதை சபை அறிந்திருக்கிறது. அது தவறி போய்விட்டது என்று எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். சரி, அது ஏன் அப்படியா இருக்கிறது? அது ஏன் தவறி போய்விட்டது? அது ஒரு நல்ல நோக்கத்துக்காகவே. மகத்தான கூட்டங்கள் ஜனங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே. லட்சக்கணக்கான ஜனங்கள் அவருடைய பணத்தை செலவழித்து மகத்தான கூட்டங்கள் நடத்தினர். சபைகள் எல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து மகத்தான அரங்கங்கள் மகத்தான காரியங்களுக்கு சென்றன. மகத்தான காரியங்கள் சம்பவித்தன. அது ஏன் தவறி போய்விட்டது? காரணம் என்னவென்றால் அவர்கள் ஜீவிக்கின்றதான வேலையை அவர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசுவானவர் அங்கே நின்று அவருடைய இருதயத்தில் அழுததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. கண்ணீர் அவருடைய கண்களின் மேல் வடிந்தது. அவர் எருசலேமே எருசலேமே, கோடி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளுமா போல் எத்தனையோ தினம் கூட்டி சேர்த்தேன். நான் உங்களிடத்திற்கு அனுப்பின ஒவ்வொரு தீர்க்கதரிசியையும் கல்லெறிந்தீர்கள். நீங்களோ மனதில்லாமல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ உங்களுடைய வேலை வந்தாயிற்று என்று கூறினார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து கூச்சலிடுவதை உங்களால் உணர முடியவில்லையா? ஐக்கிய நாடுகளே, உலகமே, எத்தனை தினமோ உங்களை கூட்டி சேர்த்தேன், ஆனால் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இப்பொழுதோ உங்களுடைய வேலை வந்தாயிற்று. உங்களுடைய இன்பத்தின் தேவன், உங்களுடைய அசிசியின் தேவன், உங்களுடைய சோதோம் குமராவின் தேவன் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறான். நம்முடைய சிறு பிள்ளைகளும் கூட வீட்டில் தலைமயிர் அலங்காரம், தலைமயிர் சுருள் அலங்காரம் முகத்தில் தொங்க சிறிய தலைக்கிழார்கள் வெளிவர துவங்கிவிட்டனர். நம்முடைய ஸ்திரீகள் தீர்ந்து போய்விட்டனர். மீட்பை தாண்டி எங்கோ போய்விட்டார்கள். நம்முடைய ஆண்கள் பெண்களை போல ஆகிவிட்டனர். குட்டையான கால்சட்டையை அணிந்து கொண்டு சுற்றி சுற்றி நடந்து வருகின்றனர். பெண்களை போல பாவனை செய்து கொண்டு தலை மயிர் அவருடைய கழுத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. நாம் சோதோமியர்களாயிருக்கிறோம். அக்னியும் தேவ கோபாக்கினியுமே நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அவர் எப்படி கொல்லுவார், அவர் எப்படி அதை அடித்து போடுவார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு விபச்சாரியானவள் இந்த காரியத்தை தவறாக செய்தால் அவள் கல்லெறிந்து கொல்லப்படுவாள். விபச்சாரியான அந்த ஸ்திரீயை கொன்று போட அவர்கள் கற்களை எடுத்துக் கொண்டார்கள். அந்த விதமாகத்தான் அவர் சபையை கொல்லுவார். அவர் பரலோகத்திலிருந்து கல்மலையை பொழிவார். அது ஒரு துண்டு சுமார் 100 பவுண்டு எடையுள்ளதாக இருக்கும். அவர்களை கல்லெறிவார். யாரால் அவரை தடை செய்து நிறுத்த முடியும்? அது செய்யப்பட முடியாது என்று எந்த விஞ்ஞானம் கூற போகின்றது? அவர் அதை செய்வார். அவர் எப்படி ஒரு பேரையை செய்து நோவாவை பாதுகாவலுக்குள் மிதக்க செய்தாரோ அதை போன்று அவர் அதை மீண்டும் அவருடைய சபைக்கு செய்வார். ராஜாக்களோடும் 100 அதிபதிகளோடும் 1000 பேருக்கு அதிபதிகளோடும் வேசிதனம் பண்ணின அந்த ஸ்திரீயை அவருடைய சொந்த பிரமாணங்களால் அவருடைய சொந்த வழியில் அவர் கல்லெறிவார். ஒழுங்கில் அவர் அமைத்து நிறுத்தின அவருடைய சொந்த பிரமாணங்களால் அவர் அவளை கல்லெறிந்து கொள்ளுவார். ஒரு கல்மழையை உம்மால் உண்டாக்க முடியாது என்று யார் அவரிடத்தில் கூற போகிறார்கள்? ஒரு மழைத்துளி எப்படி துவங்குகிறது என்று யாரையாவது கேட்டு பாருங்கள். அது வட்டமிட்டு அப்படியே ஒரு சுழலுக்குள் சென்று வேகம் அதிகம் அதிகமாகிக் கொண்டே போய் ஒரு குறிப்பிட்ட எடையளவை பெருமிட்டாய் சுற்றி பின்னர் அது கீழே விழுகிறது. புவியீர்ப்பு சக்தியினால் தேவனாகி அவரை பூமியின் மேல் இழுத்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. அவர் உயரே பரலோகத்துக்கு எழும்பி சென்றார். புவியீர்ப்பை உண்டாக்கின தேவனால் 100 பவுண்டு எடையுள்ளதாகும் வரை சுழலை செய்யும் அளவுக்கு போதுமான ஒரு சுழலை அவரால் உண்டாக்க முடியும். அதை செய்வேன் என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் அதை செய்வார். அதை செய்யக்கூடாது என்று யார் அவரிடத்தில் சொல்ல போகிறார்கள்? அவர் அதை செய்வார். ஏனென்றால் அதை செய்வேன் என்று கூறியிருக்கிறார். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். நாம் நியாய தீர்ப்புக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறோம். ஏன்? அவர்கள் 50 வருடங்களுக்கு முன்னால் விழுந்த அந்த பழைய மன்னாவை சாப்பிட முயற்சிக்கிறார்கள். பெந்தேகோஸ்து சபை, ஹோலினஸ் சபையார்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக விழுந்ததை சாப்பிட முயற்சிக்கிறார்கள். லூத்திரன்கள் 300க்கும் அதிகமான வருஷங்களுக்கு முன்னால், அநேக 100க்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் விழுந்ததை சாப்பிட முயற்சிக்கிறார்கள். அவர்கள் பழைய மன்னாவை சாப்பிட முயற்சிக்கிறார்கள். ஓ சகோதரனே, அந்த சரக்கு தேங்கினதாக இருக்கிறது. அது கெட்டு போயிருக்கிறது. அதில் ஏன் நான் எப்பொழுதும் கூறியிருக்கிறேன், புழு பூச்சிகள் நெழுகின்றன. அதை சாப்பிட்டால் அது உங்களை கொன்று போடும். தாவீதாவது அல்லது அவனோடு இருந்தவர்களில் யாராவது அந்த மணி வேளையின் அப்பத்தோடு ஆலோசித்தார்களா என்று கண்டறியுங்கள். ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், பிரசங்கிமார்கள், வேத சாஸ்திரிகள், கருத்து வேறுபாடு கொண்டவர்கள், ஸ்தாபனங்கள், இவர்கள் மட்டும் அந்த வேலையோடு ஆலோசித்திருந்தால். ஆனால் இப்பொழுதோ அது அவர்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. அது கடந்து போய்விட்டது. அதனால் ஒரு உதவியும் செய்ய முடியாது. அவள் எல்லாம் முடிந்து போனாள். அவள் அந்த கோட்டை 5 வருடங்களுக்கு முன்னரே மனம் திரும்புதலுக்கும் நியாய தீர்ப்புக்கும் இரக்கத்துக்கும் இடையே உள்ள அந்த கோட்டை தாண்டி போய்விட்டாள். கவனியுங்கள், அடுத்து என்ன செய்யக்கூடும், என்ன செய்ய வேண்டும்? நாம் தீர்க்கதரிசியை, வேதாகமத்தை ஆலோசனை கேட்போம். அங்கே நாம் ஒன்றையும் கூட்டவோ அல்லது அதிலிருந்து எடுக்கவோ முடியாது. அப்படி நாம் செய்தால் தேவன் நம்ம ஜீவ புத்தகத்திலிருந்து எடுத்து போடுவார். இன்றைக்கு என்ன சம்பவிக்கும் என்று மல்கியா 4 வேதம் கூறுகிறது. வெளிப்படுத்தல் 10 ஏழு முத்திரைகள் எப்படி உடைக்கப்பட்டு சீர்திருத்தக்காரர்களின் காலங்களின் ஊடாக மறைக்கப்பட்டிருந்த இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் என்று கூறுகிறது. அது என்ன விதமாக செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று அது வேதத்தில் இருக்கிறது. தேவன் முழுவதுமாக பரிபூர்ணமாக அதை அடையாளம் காட்டினார். அது சத்தியம் என்று அடையாளங்களினாலும் பரலோகங்களிலும் வானங்களிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் அற்புதங்களினால் 33 வருடங்களாக ரூபகாரப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, அவர்கள் மாறித்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய கரத்தை அவர்கள் ஏதோ காரியத்துக்குள்ளாக போட்டிருக்கிறார்கள். அது முழு காரியத்தையுமே கொன்று போட்டது. இல்லை, அதனால் முடியாது, அதனால் முடியாது, இனி ஒரு போது முடியாது. இந்த சம்பவம் நடந்த போதுதான் தாவீது கண்டுகொண்டான், ஓ தேவனே, தான் இங்கே நின்று கொண்டிருக்கேன் என்பதை காணக்கூடிய ஒரு தாவீதை எங்களுக்கு அனுப்பும். தேவன் ஒரு வாக்குத்தத்தை பண்ணியிருக்கிறார். அது என்ன என்றும் அவர் அதை எப்படி இன்றைக்கு செய்ய போகிறார் என்பதை வெளியே நோக்கி பார்த்து காணக்கூடிய ஒரு தாவீதை எங்களுக்கு அனுப்பும். சரியாக இங்கே தேவன் அதை அவருடைய வார்த்தையில் அதை எப்படி செய்வேன் என்று கூறியிருக்கிறார். தேவன் மிகாயாவிடம் கூறினார், மதிப்பிற்குரிய 400 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக மிகாயா அவருடைய தரிசனத்தை பரிசோதித்து பார்த்தான். அவனுடைய தரிசனம் சரிதானா என்று அறியும்படி பரிசோதித்தான். என்ன சம்பவித்தது என்பதை காணும்படியாக அவனுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகள் என்ன கூறியுள்ளார்கள் என்பதை திரும்பி பார்த்தான். அவன் திரும்பி பார்த்து எலியா அங்கு நின்று கொண்டு, ஆகாபே, நாய்கள் உன் ரத்தத்தையும் கூட நக்கும் என்று கூறுவதைக் கண்டான். அப்படியானால் அவன் தரிசனத்தை அப்படியே வேத வார்த்தையின்படியாய் சரியாக இருக்க கண்டான். எனவே அவன் அதை அறிவித்தான். அவன் செய்தது சரியே. மற்றவர்கள் என்ன கூறினார்கள் என்பது காரியமல்ல, அவன் சரியாக அப்படியே வார்த்தையோடு நின்றான். இப்பொழுது நமக்கு இன்றைக்கு இருக்கின்றதான தரிசனத்தை நாம் நோக்கி பார்ப்போமாக. அது என்ன, சபைகளை கட்டுவதா, அல்லது புதிய காரியங்களா, அல்லது சம்பவிக்க போகின்ற மகத்தான காரியங்களா, அல்லது அது நியாய தீர்ப்பா? திரும்பி பார்த்து இன்றைய வாக்குத்தத்தை காணுங்கள். நாம் எந்த காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பாருங்கள். நல்லது, தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. சகோதரனை, நான் உத்தமமா இருக்கிறேன், நான் சபையை சேர்ந்து கொண்டேன், நான் என்னுடைய பிஏ பட்டத்தை பெற்று விட்டேன், நான் இதை செய்து விட்டேன் என்று நீங்கள் கூறலாம். அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் அருமையா இருக்கிறது, அதற்கு எதிராக ஒன்றுமே இல்லை. அதையேதான் தாவீது உடையவனாயிருந்தான். அந்த நாளின் ஆசாரியர்களும் அதையேதான் உடையவளாயிருந்தார்கள். அந்த நாளின் வேத சாஸ்திரிகளும் அதையேதான் உடையவளாயிருந்தார்கள். ஆனால் அது வார்த்தைக்கு முரணாயிருந்தது. அவர் அதை இன்றைக்கு எப்படி செய்வார் என்றும், அவர் எப்படி எல்லா காரியங்களையும் திரும்ப அளிப்பார் என்றும், மீண்டுமாய் அவர் என்ன செய்வார் என்பதையும் தேவன் கூறியிருக்கிறார். திரும்ப அளிப்பதாக அவர் வாக்களித்திருக்கிறார். அது முற்றிலுமாக சரியே. யோவேல் 2:28 நான் திரும்ப அளிப்பேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். மத்திய கிளிகள் பட்டிட்ட வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாருங்கள், அதே புழுதான் ஜீவியத்தின் வித்தியாசமான கட்டங்களில் வருகிறது. கத்தோலிசம் அதை தின்ன துவங்கின. பின்னர் லூத்தரன்கள், மெத்தடிஸ்டுகள், பெண்டெகோஸ்துகள் எல்லாம் கடைசி வரை தின்றன. நான் அவர்கள் எல்லாவற்றையும் சபைக்கு திரும்ப அளிப்பேன். முதல் ஸ்தானத்தில் எப்படி இருந்ததோ சரியாக அதை போன்றதொன்றை அளிப்பேன் என்று அவர் கூறினார். அன்றிரவின் தரிசனத்தை நன்றாக கவனியுங்கள். சரியாக அதே மனவாட்டி இந்த பக்கமாக வருகிறாள், இந்த பக்கமாக வருகிறாள். அந்த விபச்சாரிகள் அவருடைய பாவாடைகளை அணிந்து கொண்டு அவர்களுடைய பழைய காரியங்கள் எல்லாம் மேலாக இந்த பக்கமாக இருக்க ராக் அண்ட் ரோல் நடனம் ஆடிக்கொண்டு தங்களை சபை என்று அழைத்துக் கொண்டு அவள் கடந்து போன பிறகு மனவாட்டி வந்தாள். நீங்கள் சொல்லலாம் நாங்கள் அதை செய்வதில்லை என்று. ஆனால் அந்த விதமாகத்தான் தேவன் உங்களை காண்கிறார். உங்களுடைய சொந்த வழியில் நீங்கள் அதை காண்கிறது போல அல்ல, தேவன் உங்களை காண்கிற விதத்தில் அது இருக்கிறது. எந்த மனிதனும் தன்னை தவறாக காண்பதில்லையே. தேவனுடைய வார்த்தையாகிய கண்ணாடியில் நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் தவறாக அல்லது சரியாக இருக்கிறீர்களா என்பது உங்களுக்கு அது கூறும். தாவீது அதை செய்திருந்தானே ஆனால் தான் தவறு என்பதை அவன் பார்த்திருப்பான். ஆகாப் அதை செய்திருந்தால் அல்லது அந்த தீர்க்கதரிசிகள் அதை செய்திருந்தால் அவர்கள் தவறு என்பதை அவர்கள் கண்டிருப்பார்கள். ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி கூறுகிறார், ஆகாப் மரித்து போய் நாய்களுடைய ரத்தத்தை நக்கும் என்று. அவனுடைய தீர்க்க தரிசனம் சரியாய் அதனோடு இருந்தது. அப்பொழுது அவன் சரிதான் என்பதை அவன் அறிந்து கொண்டான். யோசபாத்து கூட அதை கண்டு அறிந்திருக்க வேண்டும். மிகாயா தரிசனத்தை கண்டபோது அவன் அந்நாட்களில் ஜனங்கள் மத்தியில் அவ்வளவா இருந்ததில்லை. ஆனால் அவனிடத்தில் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை அவன் உரையவனாயிருந்தான். அவன் சரியாயிருந்தான். நாம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த மகத்தான வேலையை நாம் காண்கையில் நாம் இந்த காரியத்தை இப்பொழுது இந்த நாளில் கொண்டு வருகிறதை கவனியுங்கள். தாவீது கூட என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தான் என்று கவனியுங்கள். அதை நான் இங்கே ஒரு சிறிய குறிப்பெழுதி வைத்திருக்கிறேன். உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்திற்கு அவனுடைய சொந்த ஸ்தாபனத்திற்கு கொண்டு வர அவன் முயற்சித்துக் கொண்டிருந்தான். அக்கறையை திரும்பி பாருங்கள். முதலாவதாக கர்த்தர் அங்கே நதி என்றை பேசின போது முதல் வருகைக்கு யோவான் ஸ்நானகர் முன்னோடியாய் அனுப்பப்பட்டது போல சகோதரனே, அசம்பிளிக்காரர்களால் அதை தாங்க முடியவில்லை. ஐக்கிய பெந்தேகோஸ்து சபைகளாலும் கூட மற்றெல்லாராலும் கூட அதை தாங்க முடியவில்லை. அவர்களில் ஒருவன் எங்கேயாவது அப்படியாக இருந்தாக வேண்டும். அவர்கள் எல்லாரும் அதை செய்தாக வேண்டும். பாருங்கள், சரியாய் அப்படியே அவர்கள் எல்லாருக்கும் அதை அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என விரும்பினர். தாவீது நகரத்துக்கு அதை கொண்டு வர வேண்டும். ஏன்? அங்கே எந்த ஸ்தலமும் அதற்கு ஆயத்தமா இல்லை. அந்த காரணத்தினால் தான் இந்த செய்தியை உங்களால் எந்த ஸ்தாபனத்துக்குள்ளும் கொண்டு செல்ல முடியாது. வார்த்தை உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாயிருக்கிறது. அவருடைய எல்லா அடையாளங்களும் உங்களால் அதை உங்களுடைய ஸ்தாபனத்துக்கு கொண்டு செல்ல முடியாது. அவர்கள் அதை ஒருபோதும் விசுவாசிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அதற்கு அங்கே இடமே கிடையாது. லவோதிக்கேய சபையின் காலத்தில் அவர் சபைக்கு புறம்பாய் இருந்து கொண்டு உள்ளே போக பிரயாசித்துக் கொண்டிருந்தார் என்று வேதாகமம் கூறவில்லையா? அங்கே தாவீது நகரம் அது எவ்வளவுதான் இசைவானதா இருந்தாலும், எவ்வளவுதான் மகத்தானதா இருந்தாலும், மற்றெல்லாமுமா இருந்தாலும் அக்கறை இல்லை. அங்கே அதற்கு இடமே இல்லை. இன்னும் அது அதற்கான இடமா இல்லை. அது எருசலேமில் இருக்க போகிறது. அதனோடு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்க்கதரிசி கூறின பிறகு கடைசியில் அது அங்கேதான் சென்றது. புரிகின்றதா? எனவே தாவீது அதை அவருடைய சொந்த நகரத்துக்கு கொண்டு வர வேண்டியதா இருந்தது. அதற்காக எந்த ஸ்தலமும் ஆயத்தமா இல்லை. கிறிஸ்துவே நம்முடைய உடன்படிக்கை பெட்டி, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அவருடைய கோட்பாடுகள், அவர்களுடைய ஸ்தாபனமாகிய அல்லது ஒரு புதிய உடன்படிக்கை பெட்டி, ஒரு புதிய வண்டி அவர்களுக்கு வேண்டும். அவர்களுடைய ஸ்தாபனம் அதை அந்த புதிய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். நினைவிருக்கட்டும், கிறிஸ்துவே நம்முடைய உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறார். கிறிஸ்து தான் வார்த்தை என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் அதுதான் உடன்படிக்கை பெட்டி. அது சரிதானே? சரி. கிறிஸ்துவை அவருடைய சரியான ஸ்தானத்துக்கு எந்த ஸ்தாபன வண்டினாலும் சுமந்து கொண்டு போக முடியாது. அவர் ஒரு தனிப்பட்ட நபரோடு இடைபடுகிறார், ஒரு கூட்ட ஜனத்தோடு அல்ல. அவர் ஒரு கூட்ட ஜனத்தோடு இடைப்பட்டதே கிடையாது, ஒரு நபரிடம் மட்டுமே. அந்த விடமாக செய்ய மாட்டேன் என்று அவர் கூறியிருக்கும் போது அவர் அந்த விடமாக செய்தால் அவருடைய வார்த்தைக்கு அவர் முரணாகிவிட்டதாகும். Amos 3:7 உங்களால் பொய்யாக்க முடியாது. இல்லை ஐயா, அது சத்தியம். ஆனால் பாருங்கள், அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். உடன்படிக்கை பெட்டியானது ஒரு ஸ்தாபனத்தினால் சுமந்து கொண்டு போக முடியாது. அதில் அநேக தலைகள் இருக்கின்றன. புரிகின்றதா? அப்படி செய்யப்பட முடியாது. அதை செய்ய மாட்டேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். அவர் அதை செய்யவும் வேறு வழியில் அதை செய்வேன் என்று அவர் எப்பொழுது வாக்களித்தார் என்று அவர் கூறினார். அக்காரணத்தினால் தான் அவர் அதை செய்ய மாட்டேன் என்று வாக்களித்தார். அந்தவிதமான சிந்தனைகளை சிந்தியாதே, எங்கள் என்னால் அதை உணர முடிகின்றது. புரிகின்றதா? எனவே அதை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செய்வேன் என்று அவர் வாக்களித்திருந்தார். அதற்கு முரணாக இருக்கின்ற ஏதொன்றையும் அவர் செய்யவே மாட்டார். புரிகின்றதா? ஆனால் அவருடைய அசலான வழியின்படியாய், அவர் கூறியுள்ளதன்படியாய், Amos 3:7 அந்த வழியின்படியாய் தான் அவர் செய்வார். அது ரூபகாரப்படுத்தப்பட்டதும் சரியானதென்று நிரூபிக்கப்பட்டதுமான ஒன்றாய் அது இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் அவர் இன்றைக்கு என்ன வாக்களித்திருக்கிறார் என்று. அப்படியானால் அவர் அதை இன்று செய்து கொண்டிருக்கிறார். நான் செய்வேன் என்று அவர் வாக்குத்தம் பண்ணினது அதுவே. அவர் அந்த ஏழு முத்திரைகளை திறந்து அவர் என்னவெல்லாம் செய்வார், அங்கே ரகசியங்களை வெளிப்படுத்துவார், எப்படி இந்த ஞானஸ்தானங்களும் மற்றுமுள்ள காரியங்களும் எல்லாம் சூழப்பட்டிருக்கிறது. இதோ இங்கே அவருடைய சமூகத்திலேயே அது இருக்கிறது. விஞ்ஞானம் அதை நிரூபித்தது, வானங்கள் அதை அறிவித்தது, மனிதன் நின்று கொண்டு அதை நோக்கி பார்த்துக் கொண்டு அது சம்பவிப்பதை காண்கிறான். அவர் உண்மை என்று நிரூபியாத ஒன்றையும் அவர் கூறவில்லை. அங்கேதான் காரியம். இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் என்று நாம் காணத்தக்கதாக காரியங்கள் அந்த விதமாக இருக்கிறது. இப்பொழுது அவருடைய ஆவியை உடையவனாயிருக்கிற எந்த மனிதனும் அதை அறிவான். தேவனுடைய ஆவியை அவன் மேல் உடையவனாயிருக்கிறவனுக்கு இதுதான் சத்தியம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானது வார்த்தைக்கு முரணாக பேசாது. இல்லை இல்லை, அது வார்த்தையோடு சரியாயிருக்கும். நீங்கள் சொல்லலாம், நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், நான் சத்தமிட்டேன், நான் அந்நிய பாஷையில் பேசினேன், நான் ஆவியில் நடனமாடினேன் என்று. அது தேவனுக்கு ஒரு காரியமும் அல்ல. புரிகின்றதா? தாவீது அதே காரியத்தை தான் செய்தான். பார்க்க போனால் அங்கே அப்போது சரியாக அப்படியே செய்தான். அவனுக்கு இருந்த எல்லா பலத்தோடும் அவன் பாடினான், அவனுக்கு இருந்த எல்லா பலத்தோடும் சத்தமிட்டான். மற்ற யாவரும் அதை செய்தார்கள். அவர்கள் நேராக மரணத்துக்குள்ளாக நடந்து கொண்டிருந்தனர். அது சரியே. அதற்கு அதனோடு ஏது சம்பந்தம் கிடையாது. அங்கு காரியமே வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆமையா பாருங்கள், தேவனுடைய ஆவியை தங்களுக்குள்ளாய் பெற்றவர்கள் இன்றைய வாக்கு தத்தத்தை நோக்கி பார்த்து அதை காணும் வரைக்கும் அதை கவனித்துக் கொண்டும் அதற்காக காத்துக்கொண்டும் இருப்பார்கள். அதற்கு பின்னர் அவர்கள் அதுதான் அது என்கிறார்கள். தேவன் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நாத்தான் வேலை போன்று பிலிப்பி போய் நாத்தான் வேலை கண்டான், நாத்தான் வேல் சொன்னான், இப்பொழுது ஒரு நிமிஷம் போறும், அது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் அறிவேன், ஆனால் நான் அதை காணட்டும் என்றான். அவன் அதை கண்ட போதோ அவன் அதுதான் அது என்றான். அந்த ஸ்திரீ, நான் இந்த விதமான காரியங்களை எல்லாம் வேத சாஸ்திரத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் இதை செய்தேன், அதை செய்தேன் என்று. மேசியா ஒருவர் இங்கே வருகிறார், அவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்வார், எனவே அந்த தீர்க்கதரிசி நீராகத்தான் இருக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நான் அவரேதான் என்றார். அவள், வாருங்கள் ஒரு மனிதனை வந்து பாருங்கள், இதுதான் அது என்று கூறினார். தேவனுடைய வார்த்தையினால் அந்த மேசியா அடையாளம் கண்டு கொள்ளப்படுவதை அவள் காணுமட்டாய் காத்திருந்தாள். அதற்கு பின்னர் அவள், 400 வருடங்களாக நாங்கள் அதற்கு தான் காத்துக் கொண்டிருந்தோம், எங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியோ அல்லது எந்த ஒரு காரியமோ இருந்ததில்லை, இதோ அவர் இருக்கிறார், அவர் தாமே, நான் தான் அவர் என்றும் கூறுகிறார் என்று கூறினார். நான் செய்த எல்லா காரியங்களையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார், வெளியே வந்து அவரை பாருங்கள் என்றார். ஆனால் ஆச்சாரியர்களோ அவரை கொல்ல வேண்டும் என்றிருந்தனர், முடிவிலே அவர்கள் அதை செய்தனர். புரிகின்றதா? ஆனால் இன்றைக்கும் அவருடைய ஆவி அவர்களால் கொல்ல முடியவில்லை. அது சரியே. இல்லை, அவர்களால் அதை கொல்ல முடியாது. நம்மை உள்ளே கொண்டு வரும்படியாய் அது இங்கே இருக்கிறது. எனவே நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார், அவருடைய கிரியைகள் எவ்வளவு மகத்தானதாய் இருக்கிறது, எப்படியாய் அது ஒருபோதும் தவறி போகாததாய் இருக்கிறது என்பதை கவனியுங்கள். இப்பொழுது காரியங்களை செய்வதற்கு தேவன் ஒரு அளிக்கப்பட்டதும் மூலமுமான ஒரு வழியுடையவராய் இருக்கிறார். அதற்கு மாறாக அவர் ஒருபோதும் அதை செய்யவே மாட்டார். இப்பொழுது இந்த கடைசி நாட்களில் அவர் என்ன செய்வார் என்பதை அவர் வாக்களித்திருக்கிறார். அது அவர்களுக்கு நமக்கு செய்தியை அனுப்பி இருக்கிறது. இந்த செய்தியானது எலியாவுக்கு இருந்தது போன்றும், எலிசாவுக்கு இருந்தது போன்றும், யோவான் ஸ்நானகனுக்கு இருந்தது போன்றும் அதே அடையாளங்களை உடையதாயிருக்கும். அது ஜனங்களின் இருதயங்களை ஸ்தாபனங்களின் பக்கமாய் திருப்பாது. ஆனால் மூல உபதேசத்திற்கு, அப்போஸ்தல பிதாக்களுக்கு, வார்த்தைக்கு திருப்பும். எப்படியா இந்த காரியங்கள் ரூபகாரப்படுத்தப்பட்டிருக்கிறது? எப்படியா இந்த கடைசி தூதனின் சத்தத்தின் போது, வெளிப்படுத்தல் 10, 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே இந்த ரகசியங்கள் எல்லாம் இந்த மெத்தடிஸ்டுகளும் பாப்டிஸ்டுகளும் கிறிஸ்தவன் சபையாரும் யெகோவாவின் சாட்சிகளும் ஏன் இதை எல்லாரும் செய்கிறார்கள்? இந்த ரகசியங்கள் எல்லாம் கடைசி நாட்களில் 7 தூதனின் செய்தியில் வெளிப்படுத்தப்படும். இதை செய்வதற்காக அவன் வெளியே துவங்கும் போது அல்ல, ஆனால் அவனுடைய செய்தியை அவன் தொனிக்க செய்ய துவங்கும் போது. புரிகின்றதா? ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வருடங்களில் அல்ல, ஆனால் செய்தியை அவன் தொனிக்க செய்ய துவங்கும் போது இந்த ரகசியங்கள் எல்லாம் அப்பொழுது வெளிப்படுத்தப்படும். இதோ அவைகள் இருக்கின்றது, அவைகளை அறியாமல் இருக்கிறார்கள். ஜனங்களாகி நீங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். பின்னர் அந்த மகத்தான வான ஆராய்ச்சி கூடத்தில் உலகம் அதை அறியாதிருக்கும்படி அவர்கள் இன்னமும் என்ன நடந்தது என்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். டியூசானில் அந்த பெரிய வான ஆராய்ச்சி கூடங்கள் அதன் படத்தை அங்கே புகைப்படம் எடுத்தன. என்ன சம்பவித்தது என்று இன்னமும் இயந்து கொண்டிருக்கின்றனர். அது என்ன?
அவர்களை இன்னமும் பத்திரிகைகள் பிரசுரிக்கின்றனர். அது என்ன என்றும் அது எப்படி சம்பவித்தது என்றும் யாருக்காவது ஏதாவது காரியம் தெரியுமா? அங்கே உயர மூடுபனி கிடையாது, அங்கே காற்றும் கிடையாது, அங்கே ஈர பசியும் கிடையாது. உயர ஆகாயத்தில் 30 மைல்களுக்கு அப்பால் அங்கே வானத்திலே அடையாளங்கள் உண்டாகும். இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் போது பல்வேறு இடங்களில் பூமி எதிர்ச்சிகளும் உண்டாகும். அதன் பின்னரே மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே தோன்றும். அந்த நாளிலே லூக்காவில் மனுஷகுமாரன் மறுபடியுமாய் தம்மை வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்தப்படுவார் தம்மை தாமே. உலகமானது சோதோம் குமாராவின் நிலைமையில் அப்போது இருக்கும். சகோதரர்களே, ஆவிக்குரிய காரியங்களை பற்றி அறிவில்லாது இருக்க வேண்டாம். பாருங்கள், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நினைக்கிறீர்களே? வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. சத்தியத்தை குறித்தும் இந்த வேளையில் தேவன் செய்து கொண்டிருக்கும் காரியங்களை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. இப்பொழுது என்ன, தேவனுடைய ஆவியை உடையவர்களாக இருக்கின்ற யாவரும் இந்த காரியங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த காரியங்களை அவர்கள் காணும் போது அந்த காரியங்களை அவர்கள் விசுவாசிப்பார்கள். என் பிதா ஒருவரை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர மாட்டான் என்று இயேசுவானவர் கூறியிருக்கிறார். என் பிதா எனக்கு கொடுத்த யாவும் அவரே வார்த்தையாய் இருக்கிறார், என்னிடத்தில் வரும், அவர்கள் என்னிடத்திற்கு வருவார்கள். இன்று காலையில் நான் சற்று கடூரமாய் பேசினேன், பாருங்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறார்கள், காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி செய்யும் போது அந்த இன்றைய வாக்கு தத்தம் ரூபகாரப்படுத்தப்படுகிறதை அவர்கள் காண்கிறார்கள். அது வார்த்தையில் உள்ள அவர்களுடைய விசுவாசத்தை புதுப்பிக்கிறது. காரணம், அதை செய்வதாய் அவர் வாக்களித்திருக்கிறார். இதோ இங்கே அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் அங்கே சந்தேகம் ஏதும் இல்லை. தேவன் பேசுகிறார், அவருடைய வார்த்தை முதலாவது பேசுகிறது. வார்த்தை செய்வேன் என்று கூறியுள்ளதை பின்னர் அதை கொண்டு வருகிறதானே ஆவியானது அதை செய்கிறது. ஓ, நம்மிடத்தில் அநேக போலிகள் இருக்கிறது, நம்மிடத்தில் அவைகளில் அநேகம் இன்னமும் இருக்கிறது. உத்தமமான இருதயத்தையுடைய மனிதர்கள் காரியங்களை இந்த விடமாயும் அந்த விடமாயும் செய்ய முயற்சிக்கிறார்கள். ஆனால் என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள். ஜனங்கள் அவருடைய கைகளை வைப்பார்கள், பின்னர் மறித்து போவார்கள். பாருங்கள், கவனியுங்கள். எந்த ஸ்தாபனங்களின் மனிதனினால் ஆன திட்டமும் கிரியையே செய்யார். அவர்களுடைய சொந்த தாங்களாகவே உண்டாக்கி கொண்ட ஸ்தாபன உடன்படிக்கை பெட்டிகளுக்கு அங்கத்தினர்களை உண்டு பண்ணுகிறார்கள். தேவன் எப்பொழுதுமே ஒரு ஸ்தாபனத்தை கொண்டிருந்ததில்லை, அவர் ஒரு ஸ்தாபனத்தை வைத்திருக்க போவதுமில்லை. அது ஒரு மனிதனினாலான காரியமாயிருக்கிறது. நம்முடைய இன்றைய எல்லா உள்ளே கொண்டு வருதலும் மகத்தான கூட்டங்களும் எழுப்புதல்களும் உடன்படிக்கை பெட்டி, பேப்டிஸ்ட் உடன்படிக்கை பெட்டி, பிரெஸ்பிட்டேரியன் உடன்படிக்கை பெட்டி, இவைகளை நாம் நிரப்பிக் கொண்டிருக்கவில்லை என்று நான் வியக்கின்றேன். ஆனால் வார்த்தையாகிய கிறிஸ்துவின் உடன்படிக்கை பெட்டியை குறித்து என்ன? மனவாட்டி வார்த்தையாய் இருக்க வேண்டியதாக இருந்தால் அப்பொழுது அவள் கிறிஸ்துவினால் ஆனவளாய் இருக்க வேண்டும், மனவாளனின் ஒரு பகுதியாய் இருக்க வேண்டும், அவள் வார்த்தையாய் இருக்க வேண்டும். அவருடைய நாளுக்கான வார்த்தை அல்ல, இந்த நாளுக்கான வார்த்தையாய் இருக்க வேண்டும். அதாவது இந்த நாளுக்கென்று அவர் வாக்களித்ததாய் இருக்க வேண்டும். அவருடைய மனவாட்டியை வார்ப்பிக்கவும் உண்டாக்கவும் தக்கதாக அவரால் அனுப்பப்பட்ட அவருடைய வார்த்தையாய் இருக்க வேண்டும். நாம் அதை புரிந்து கொண்டோம் என நான் நம்புகிறேன். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சொந்த கருத்தை உண்டாக்கிக் கொள்ளாதேயுங்கள், மற்றவருடைய கருத்தினையும் எடுக்காதீர்கள். ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையை, வேதாகமத்தை இங்கே எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களில் அவருடைய மனவாட்டியை அவர் எப்படி தெரிந்து கொள்வார் என்று அவருடைய வார்த்தையிலே தேவன் வாக்களித்திருக்கிறார் என்று அது கூறுகிறது. உங்களுக்கு தெரியுமா அதை அவர் எப்படி செய்வார் என்பதை அவர் வாக்களித்திருக்கிறார். அதாவது கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட, நேரங்களை தெரிந்து கொண்ட, காலங்களை தெரிந்து கொண்ட, அவருடைய மூல திட்டத்தின்படியாய் தெரிந்து கொண்டார். அவருடைய மனவாட்டியை பொறுத்த மட்டில் அவரால் அதை தவறவிட முடியாது. ஏனென்றால் அவள் வார்த்தையில் ஒரு பாகமாயிருக்கிறாள். அவர் கிறிஸ்துவை ஒரு ஸ்தாபனத்தைக் கொண்டு தெரிந்தெடுக்காததினால் அவரால் மனவாட்டியை ஒரு ஸ்தாபனத்தைக் கொண்டு தெரிந்தெடுக்க முடியாது. கிறிஸ்து ஒரு ஸ்தாபனத்துக்கு வந்தாரா? அவர் ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாய் வந்தாரா? இல்லை, அவர்கள் அவரை புறக்கணித்தனர். சரி, அதைதான் ஸ்தாபனங்கள் அப்பொழுது செய்தது. அப்படியானால் அவர் ஒரு மனவாட்டியை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் வேறு எந்த வழியிலாவது அவரால் வரக்கூடுமா? அவர் எப்படி கிறிஸ்துவை இங்கே கொண்டு வந்தார்? தீர்க்கதரிசியுடைய வார்த்தையினால் கொண்டு வந்தார். அது சரிதானே. அவர் மனவாட்டியை எவ்விடமாய் கொண்டு வருவார்? தீர்க்கதரிசியுடைய வார்த்தையினால் தான். அவர் வந்தபோது அவரை எந்த விடமாய் அடையாளம் காட்டினார்? வனாந்திரத்திலிருந்து வெளியே வந்த எலியாவின் ஆவியை அவன் மேல் உடையவனாய் இருந்த ஒரு மனிதனை கொண்டு அடையாளம் காட்டினார். அவருடைய மனவாட்டி அவர் எவ்விதமாய் அடையாளம் காட்டுவார்? தோதோமை நாட்களில் இருந்தது போன்று அவர் பூமியை அழிப்பதற்கு முன்னதாக அவர் அதே காரியத்தை மல்கியா 4 வாக்களித்திருக்கிறார். நினைவிருக்கிறதா? சோதோம் பற்றி எரிந்தது. சரிதானே. சரி, இந்த உலகம் எரிய வேண்டியுள்ளது. இயேசுவானவர் அவ்வாறு கூறியிருக்கிறார். லூக்கா 17:30 வசனம் கூறுவது போன்றதான ஒரு வேளையில் அது சம்பவிக்கும். சோதோம் குமரோவை போன்றதான நாட்களில் அது சம்பவிக்கும். அப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுவார். அதற்கு பின்னர் என்ன சம்பவிக்கும்? மல்கியாவின் படியாய் அவர் மீண்டும் பூமியை எரிப்பார். நீதிமான்கள் 1000 அரசாட்சியில் துன்மார்க்கர்களின் சாம்பலின் மேல் நடப்பார்கள். அது சரிதானே? வருகின்றதா? எனவே நாம் சரியாக அந்த கடைசி நேரத்தில் இருக்கிறோம். இப்பொழுது நாம் இங்கே வாசலண்டை உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் வர நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். கவனியங்கள், அவருடைய மனவாளனை அவர் தேர்ந்தெடுத்து அவருடைய அதே மூல வழியின்படியே அவருடைய மனமாட்டியையும் தேர்ந்தெடுப்பதாக அவருடைய வார்த்தையில் தேவன் வாக்களித்திருக்கிறார். அவர் அதை தீர்க்கதரிசிகளின் மூலமாய் முன்னறிவித்து அதை அடையாளம் காட்டும்படி ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். யோர்தானின் கரைகளில் நின்று கொண்டு தீர்க்கதரிசியானவன் இதோ என்று கூறினார். அவர்கள், நீர்தான் மேசியா இல்லையா என்றார்கள். அதற்கு அவன், இல்லை, நான் மேசியா அல்ல என்றார். நீர் மேசியாவாகத்தான் இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவன், ஆனால் நான் அவர் அல்ல என்றார். ஆனால் அவர் உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கவும் நான் பாத்திரன் அல்ல. அவர் வரும்போது அவர் தம்மை தாமே வெளிப்படுத்துவார். இன்றைக்கு அவர் நமது நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் இருந்து கொண்டு தம்மை தாமே அதிகம் அதிகமாய் வெளிப்படுத்திக் கொண்டு அவருடைய சபைக்குள் வந்து கொண்டு தம்மை தாமே அறிந்து கொள்ளும்படி செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவரும் மனவாட்டியும் மனமாளனும் ஒன்றாய் இருப்பார்கள். அவரை தாமே அறியும்படியாய் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தில் நீங்கள் உணர்ந்து அவருடைய அடையாளங்களை கண்ட அந்த ஒருவர் ஒரு நாளில் உங்கள் முன்னே மனித ரூபமாக்கப்படுவார். அப்பொழுது நீங்களும் அவரும் ஒன்றாயிருப்பீர்கள். நீங்கள் வார்த்தையினால் அழைக்கப்பட்டீர்கள். வார்த்தையாய் ஆதியில் இருந்தது திரும்பி ஆதிக்கு போய்விடும். அது தேவனாயிருக்கும். அந்த நாளில் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருப்பதை அறிவீர்கள். ஹல்லேலூயா! நாம் இங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா! அவர் நமது மத்தியிலே தம்மை தாமே ரூபமாக காண நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். வார்த்தைக்கு அவர் என்ன வாக்களித்திருக்கிறார் என்று பாருங்கள். அது ஏதோ மற்றவருடைய எழுச்சியோ பாடுவதோ குதிப்பதோ நடனமாடுவதோ அல்ல. ஆனால் அவருடைய வார்த்தையின் மூலமாக ஆமேன் அவர் தம்மை தாமே அறியும்படி செய்கிறார். கவனியங்கள், அவர்கள் அதை கொண்டு வந்த போது ஆலயத்தை கட்டி உடன்படிக்கை பெட்டியை அதற்குள் கொண்டு வந்தார்கள். தேவன் அங்கே அக்னி ஸ்தம்பத்தோடு சென்றார். ஆமேன். தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக அவர்கள் இருந்த பொழுது அங்கே குதித்துக் கொண்டு சத்தமிட்டுக் கொண்டும் இருந்தது தாவீதுதான். ஆசாரியர்களும் பாடகர்களும் அப்படியே செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் உடன்படிக்கை பெட்டியை அவருடைய ஸ்தலத்திலும் ஸ்தானத்திலும் அடையாளம் கண்டுகொண்ட போது உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் உள்ளே கொண்டு போவதற்கு முன்பாக இதோ வருகிறது அக்னி ஸ்தம்பமானது அதற்கு முன் நடந்து போகிறது. நேராக கேருபீன்களின் சட்டைகளை கடந்து போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பின்னால் போயிற்று. அதுவே அவருடைய இளைப்பாறும் ஸ்தலம் அக்னி ஸ்தம்பம். தேவனுடைய மகிமை உள்ளே நிரம்பிட்டு அவர்களால் ஊழியம் செய்ய ஒன்றையும் காண முடியாமற் போயிற்று. ஆமேன். அவர் அவருடைய மனவாட்டிக்காக வரும்போது அது ஒவ்வொரு வேத சாஸ்திரியின் கண்களையும் மூடிவிடும். அவள் உயிரை எடுத்துக் கொள்ளப்படுவாள். அவர்களுக்கு நேர்ந்தது போல மத்திய இரவில் சம்பவிக்கும். அவள் போவதை கூட அவர்களால் காண முடியாது. ஓ, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனியங்கள், அவருடைய மனவாட்டியை வெளியே கொண்டு வருவேன் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார். அதைதான் அவர் செய்வார். அங்கே ஒரு வித்து இருக்கும். அங்கே சாயங்கால நேரத்திலே ஒரு வெளிச்சம் இருக்கும். அவர் சரியாக அப்படியே இந்த காரியங்கள் யாவற்றையும் செய்வார். அந்த விதமாகத்தான் அவருடைய மூல திட்டத்தில் அந்த பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் திட்டமிட்டிருந்தார். அது ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாய் அல்ல. இன்றைக்கு நம்முடைய பழக்கத்தில் இருக்கின்ற நம்முடைய ஒழுங்குமுறைமைகளின் மூலமாக அல்ல. நாம் வெறுமனை மரணத்திற்கு காரணராக இருக்கிறோம். ஜனங்கள் அதனோடு கூட அவர்களுடைய கரங்களை வைத்து அதிலிருந்து மறிக்கிறார்கள். புரிகின்றதா? வார்த்தையாகிய சாயங்கால செய்தியானது சாயங்கால விளைவுகளை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். சாயங்கால செய்தியானது சாயங்கால விதையை விதைக்க வேண்டும். காலை விதையை அல்ல, சாயங்கால விதையை விதைக்க வேண்டும். அது சரிதானே? மத்தியான காட்சி அங்கே அதனுடைய விதைகள் தாபனமாய் இருக்கிறது. அது மறித்து விட்டது, அழிந்து விட்டது. ஆனால் சாயங்கால நேர செய்தியானது சாயங்கால நேர வெளிச்சத்தை காட்டும், சாயங்கால நேர விளைவுகளை காட்டும். சாயங்கால நேர செய்தி இயேசுவானவரின் நேரம் மத்தியான செய்தியாக இருந்தது. மத்தியான விளைவுகளை காட்டினது. ஆதியின் செய்தியானது ஆதியின் விளைவுகளை சிருஷ்டிப்பை காட்டியது. அவர் தம்முடைய குமாரனை மத்தியான நேரத்தில் அவருடைய சொந்த சாயலில் உண்டு பண்ணினார். சாயங்கால நேரத்தில் அவருக்காக ஒரு மனவாட்டியை அவர் உண்டாக்கினார். புரிகின்றதா? எதை கொண்டு உண்டாக்கினார்? அவருடைய வார்த்தையை கொண்டு உண்டாக்கினார்.
அவர் இந்த பூமியை எவ்விதமாக உருவாக்கினார், அவர் எப்படியாய் பேசி அதை இருக்கும்படியான நிலைக்கு கொண்டு வந்தார், அவருடைய வார்த்தையின் மூலமாக. அவருடைய குமாரன் யார்? வார்த்தைதான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் எவ்விதமாக அவருடைய மனவாக்கை எடுப்பார்? வார்த்தையை கொண்டு. ஒரு புதிய வண்டியை கொண்டு அல்ல, ஏதோ வேறு பண்டிதனின் கருத்தை கொண்டு அல்ல, ஆனால் அவருடைய வார்த்தையின்படியாய் அவர் அவளை அடையாளம் காட்டுவார். அதனோடு கூட ஒரு காரியத்தையும் சேர்க்காதீர்கள், அல்லது அதிலிருந்து ஒன்றையும் வெளியே எடுத்து விடாதீர்கள். அது இருக்கின்ற வண்ணமாகவே அதை விட்டு விடுங்கள். புரிகின்றதா? சாயங்கால நேரத்தில் ஏழு முத்திரைகளை திறந்து அந்த சபைகள் எல்லாம் காண தவறி போனதை வெளிப்படுத்தி காட்டுவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 10 மல்கியா 4 லூக்கா 17:30 அவர் அதை செய்வார் என்று அவர் கூறியிருக்கிறார். இப்பொழுது நாம் அதை கலக்க வேண்டாம், அதை அதைவிடமாக அப்படியே வைப்போம். முடிக்கின்ற நேரத்தில் நான் இதை கூறட்டும். மணியானது 12:00, இன்னும் 15 தான் இருக்கிறது. இதை கூறி நான் முடிக்கிறேன். நண்பர்களே, கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் செவி கொடுங்கள். இதை விசுவாசியாதபடி இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படையாயிருக்கிறது. இதை காணாதபடிக்கு அது உங்களுக்கு அதிக வெளிப்படையாயிருக்கிறது. நிச்சயமாய் உங்களால் அதை காண முடியும். நிச்சயமாக உலகத்தினால் அதை காண முடியும். இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கின்றதான இந்த புதிய தடபுடலான காரியங்களால் இழுப்புண்டு போகாதீர்கள். அவர்கள் எவ்வளவு ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு உத்தமமாக இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. அவர்கள் நியமங்களின்படியாயும் தீர்க்க தரிசிகளின்படியாயும் பேசவில்லை என்றால் அவர்களில் அங்கே ஜீவன் இல்லை என்று வேதம் கூறுகின்றது. புரிகின்றதா? தாவீது தான் செய்வது சரியானது என்றுதான் எண்ணினான், அவன் உத்தமமாய் இருந்தான். அந்த ஆசாரியர்கள் தாங்கள் செய்வது சரி என்று எண்ணினார்கள், அவர்கள் உத்தமமாய் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அதை குறித்து தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க தவறிவிட்டார்கள். அவர்கள் அதை எப்படி செய்திருக்க கூடும்? ஒரு கால அவர்கள் அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்தோம் என கூறலாம், ஆனால் தேவன் அதை செய்கிற விதம் அதுவல்ல. அவருடைய ஊழியக்காரர்களாகிய அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு முதலில் அதை வெளிப்படுத்தாமல் அவர் எதையும் செய்ய மாட்டார் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். அங்கே அவர்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார் நாத்தான்வேல். அவனை அவர்கள் ஆலோசனை கேட்கவே இல்லை. இப்பொழுது நாளாகமத்தில் இருந்து அங்கே இன்னும் 2 வாசியுங்கள், அதை நீங்கள் காணுவீர்கள். தாவீது அவனுடைய வீட்டில் நாத்தான்வேலுடன் உட்கார்ந்து கேது மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் நான் வாசம் பண்ணி கொண்டு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைகளின் கீழ் இருக்கிறது சரியாக இருக்கிறதா என்று கேட்டான். நாத்தான்வேல் கர்த்தரிடத்தில் இந்த காரியத்தில் அவனிடம் என்ன கூற வேண்டும் என்பதை கண்டு கொண்டான். அவன் தவறு செய்திருந்தான். எனவே தேவன் நாத்தானிடத்தில், என்னுடைய ஊழியக்காரனாகிய தாவீதிடத்தில் போய் நான் அவனை நேசிக்கிறேன் என்று சொல். பூமியில் இருக்கிற பெரிய மனிதர்களின் நாமத்துக்கு ஒத்த ஒரு பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆனாலும் அந்த ஆலயத்தை அவன் கட்ட நான் அவனை அனுமதிக்க மாட்டேன். அவன் என்னிடத்தில் தவறி போனான் என்றார். பாருங்கள், அவன் அதை செய்யும்படியா என்னால் அனுமதிக்க முடியாது. நான் ஒரு மனிதனை கொண்டு வருவேன், அவனுடைய குமாரன் தேவனுடைய சதா காலங்களிலும் உள்ள வீட்டை எழுப்புவான் என்று சொல் என்றார். அது தாவீதே தான். நிச்சயமாக அதை சாலமோன் பாவனையாக்கினான். ஆனாலும் பின்னால் அவனும் தவறி போனான். எந்த மனிதனும் தவறி போகத்தான் வேண்டும். எந்த மானிட வர்க்கமும் தவறி போகத்தான் வேண்டும். தேவன் ஒருவர் மட்டுமே தவறி போகாதவர். அவரால் தவறி போக முடியாது. அந்த ஒரு காரியத்தை தான் தேவனால் செய்ய முடியாது. அதாவது அவரால் தவறி போக முடியாது. தேவன் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தை அது எந்த விதமாக தோன்றினாலும் அக்கறை இல்லை, அது இந்த அடுத்தபடியாய் வந்துவிடும். வார்த்தை கூறியிருக்கின்ற வண்ணமாகவே சரியாக அப்படியே அது வந்துவிடும். இப்பொழுது நினைவிருக்கட்டும், நீங்கள் காலத்தையும் நேரத்தையும் பின்தொடர வேண்டும். புரிகின்றதா? நீங்கள் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் ஜீவிக்கிறீர்கள் அது சரியாக சத்தியம்தானா என்பதை கண்டுகொள்ள அது ரூபகாரப்படும்படியாய் செய்யுங்கள். இப்பொழுது இந்த எல்லா கட்டாயங்களையும் எல்லா வார்த்தைகளையும் எல்லா பாவனைகளையும் எல்லா காரியங்களையும் எடுத்துக்கொண்டு எங்கே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கவனியுங்கள். நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற வேலையை சிந்தித்து பாருங்கள். அக்கறையை நோக்கி பாருங்கள். பூமியில் ஏறக்குறைய 1/10 விழுந்து போகும் நிலையில் இருக்கிறது. விஞ்ஞானம் அதை கூறுகிறது. அவர்கள் கடிகாரத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சில வருஷங்களுக்கு முன்னர் நள்ளிரவுக்கு இன்னும் 3 தான் இருக்கிறது என்று கூறினார்கள். இப்பொழுதோ ஒருவேளை 1 அல்லது 30 தான் இருக்கலாம் போலும். அது நம்முடைய தலைமுறையில் சம்பவியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது இன்னும் 5 சம்பவிக்கலாம். அடுத்த காரியத்தை கவனியுங்கள், 5 என்று கூறுகிறார்கள். நான் அதை கூறவில்லை, விஞ்ஞானிகள் அதை கூறுகிறார்கள். அவர்கள் ஈக்களை போல கூட்டம் கூட்டமாய் வெளியேறுகிறார்கள். புரிகின்றதா?
சரி, லோத்து சோதோமை விட்டு வெளியே புறப்பட்டு சென்ற நாளன்று பூமியின் மேல் அக்கினி மழை பெய்தது. இந்நாட்களில் ஒன்றில் தேவன் நம்முடைய செய்தியை எடுத்துக் கொள்வார். நாம் இங்கே இருந்து போக போகிறோம், ஏதோ காரியம் சம்பவிக்க போகின்றது, அது நிச்சயமாக. பின்னர் அவருடைய மனவாட்டியான அவருடைய சரீரமாகிய சபையானது போய்விடும். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு வேத வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன், நீங்கள் அதை என்னோடு வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முடிவாக நீங்கள் உபாகமம் 4 திருப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள போதுமான அளவிற்கு சொல்லப்பட்டாயிற்று என்று நான் நினைக்கிறேன். உபாகமம் 4 இங்கே 2 வாசிக்கிறேன். இந்த சபைக்கும் இப்பொழுது ஒலிநாடாக்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒலிநாடாவை கேட்க போகிறவர்களுக்கும் தொலைபேசியின் மூலமாக இணைக்கப்பட்டு தேசத்தின் பல பகுதிகளில் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் நீங்கள் யாவரும் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் தவறவிடக் கூடாது என்றும் நான் விரும்புகிறேன். உபாகமம் 4 நான் 1 எடுக்கப் போகிறேன். நான் 1 வாசிக்கப் போகிறேன், அதன் பிறகு 25-26 நான் வாசிக்கப் போகிறேன். நீங்கள் வீடுகளுக்கு சென்ற பிறகு எல்லாவற்றையும் வாசியுங்கள். இப்பொழுது நேரத்தை மிச்சம் பிடித்து அதனால் நாம் நேரத்தோடு முடிக்கலாம். ஏனென்றால் கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு நான் மீண்டுமா இங்கே திரும்பி வர வேண்டும். இந்த தீர்க்கு தரிசி பேசுவதற்கு செவி கொடுங்கள். அவன் தேவ சமூகத்தில் இருந்திருந்தான், அவன் எதை குறித்து பேசுகிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். கவனியுங்கள், இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும், அது நம்முடைய 1000 அரசாட்சிக்கு பாவனையாயிருக்கிறது. நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். அதோட ஒரு காரியத்தையும் கூட்டாதே, அப்படியே இருக்கட்டும். அது என்ன கூறுகிறதோ அதையே கூறுங்கள். பாகால் பெயோர் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பெயோரை பின்பற்றின மனிதரை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழித்து போட்டார். இப்பொழுது நீங்கள் அந்த ஸ்தாபனங்களில் இருந்து வெளியே வந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாயிருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? புரிகின்றதா? ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டு நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் தாமனங்களோடு ஒருபோதும் மறித்து போகவில்லை. இப்பொழுது நீங்கள் ஜீவனோடும் தேவனுடைய சமூகத்திலும் இருக்கிறீர்கள். முடிக்கிறேன், இதை தவறவிடாதீர்கள். 25 அவர்கள் தேசத்துக்குள்ளாக போகும்போது என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகுநாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து அதுதான் சம்பவித்தது. யாதொரு விக்கிரகத்தையாவது வேறு எதையாவது யாதொரு சாயலான சொரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால், கவனமாய் கேளுங்கள், நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் இராமல் அல்லது அந்த இடத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். மோசே தேவனால் ஒரு அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக ரூபகாரப்படுத்தப்பட்ட பின்பு அவர்கள் வெளியே பயனெடுத்துக் கொண்டு போகும் தேவனுடைய ஊழியக்காரன் என்று அவன் நிரூபிக்கப்பட்டான் என்பதை அறிந்த பிறகு அவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இதை பேசினான். அவர்கள் தேசத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்னர், அவர்கள் பிரவேசிப்பதற்கு முன்னர் மோசே கூறியதாவது, இப்பொழுது நான் உங்களிடத்தில் பேசின இந்த வார்த்தைகளுக்கு நான் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். நீங்கள் இதோடு ஒரு காரியத்தை கூட்டினாலும் அல்லது இதிலிருந்து ஒரு காரியத்தை குறைத்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தில் நீங்கள் இராமற் போவீர்கள் என்பதே ஆகும். அதே விதமாக நானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூறுகிறேன், ஒரு காரியத்தையும் இதனோடு கூட்டாதேயுங்கள், இதிலிருந்து குறைத்து போடாதேயுங்கள், அதற்குள்ளாக உங்கள் சொந்த கருத்தை திணியாதேயுங்கள். அந்த ஒலி நாடாக்களில் என்ன கூறியிருக்கிறதோ அதையே கூறுங்கள்.
என்ன செய்யும்படி தேவன் கட்டளையிட்டிருக்கிறாரோ சரியாக அதை மட்டுமே செய்யுங்கள். அதனோடு ஒன்றையும் கூட்டாதேயுங்கள். அவர் நமக்கு கொடுத்த அவருடைய வாக்குத்தத்தை எப்பொழுதும் காத்துக் கொள்கிறார். அவர் அளித்த ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் அவர் காத்துக் கொண்டார். அவர் என்ன சம்பவிக்கும் என்று உங்களுக்கு சொல்லி அது சம்பவித்ததா? நான் ஒரு சவாலில் இன்று உங்களுக்கு முன்பாக வானங்களையும் பூமியையும் வைக்கிறேன். தேவன் எதையாவது எப்போதாவது சொல்லி அதை நிறைவேற்றாமல் போனதுண்டா? அவர் நமக்கு செய்வேன் என்று சொல்லி கூறின விதமாகவே அப்படி சம்பவியாது போனதும் உண்டா? தாம் செய்வேன் என்று அவர் கூறின வண்ணமாகவே அவர் நமக்கு செய்யவில்லையா? அது சரியாக அப்படியே இருந்தது. அதே வண்ணமாகவே அவர் தொடர்ந்து செய்வார். அதனோடு ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், அதனின்று ஒன்றையும் எடுக்கவும் வேண்டாம். அதை அப்படியே விசுவாசித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு நடவுங்கள். ஏனென்றால் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க போகின்றதை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நீங்கள் திரும்ப மாட்டீர்கள். நீங்கள் இந்த விதமான ஒரு ஜீவியத்திற்கு திரும்பி வர மாட்டீர்கள். நீங்கள் ஒரு அழிவில்லாத ஜீவியாய் திரும்புவீர்கள். பாவம் நிவர்த்தியாக்கப்பட்ட பின்னர், சாத்தான் கட்டப்பட்ட பின்னர் நீங்கள் திரும்புவீர்கள். ஒரு 1000 வருஷத்திற்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததான இந்த பூமியின் மேல் நீங்கள் ஜீவிப்பீர்கள். சாண்ட குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அதிகாரம் உள்ளவர்களாவதற்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் சூனியக்காரரும் பொய்யரும் விபச்சாரக்காரரும் நாய்களும் புறம்பே இருப்பார்கள். அவர்கள் அதில் உள்ளே பிரவேசிப்பதில்லை. அவைகள் மீட்கப்பட்டவர்களுக்கும் அவருடைய கற்பனைகளின்படியாய் நடக்கிறவர்களுக்கும் மட்டுமே. புதிய காரியங்கள் ஏதும் எடுத்துக் கொள்ள வேண்டாம். அவைகள் எங்கும் பறந்து கொண்டிருக்கின்றன. அதைவிட இன்னும் அதிகமாய் வரும். ஆனால் இந்த புதிய காரியங்களை எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் சத்தியம் என்னவென்று உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் சத்தியம் என்னவென்றும் அவருடைய வார்த்தையை கொண்டும் அவருடைய ஆவியை கொண்டும் உங்களுக்கு ரூபகாரப்படுத்தி இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆவி என்பது தேவன் ஆவியோடும் உண்மையோடும் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களைத்தான் தேடுகிறார். உம்முடைய வசனமே சத்தியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று முற்றிலுமாக ரூபகாரப்படுத்தி இருக்கிறார். சாயங்கால வித்துக்களை அவர் உங்களுக்கு காட்டியிருக்கிறார். அவர் அதை வார்த்தையில் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் அதை அவருடைய ஆவியை கொண்டு உங்களுக்கு நிரூபித்திருக்கிறார். ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்தை துவங்கவோ அல்லது முயற்சிக்கவோ செய்யாதீர்கள். வேறு எந்த காரியத்தின் மேலும் கட்டி எழுப்ப முயற்சிக்க வேண்டாம். ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாயிருங்கள். ஏனென்றால் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள்ளாக போவதற்கு ஒருவேளை கதவுகள் திறக்குமா போன்று இருக்கிறது. அப்படியானால் மணமாலனும் மணவாட்டியும் சிங்காசனத்தின் மேல் தங்கள் தானங்களை எடுக்கும் போது நாம் உண்மையான பாடலோடும் களி கூறுதலோடும் உள்ளே போவோமாக. தாழ்மையா ஜீவியங்கள், அன்போடு ஜீவியங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். உங்களுக்கிடையே ஏதும் எழும்ப விடாதீர்கள். யாருக்காவது விரோதமாக ஏதாவது காரியம் உங்கள் இதயத்தில் எழும்புமானால் சரியாக அப்பொழுதே அதை வெளியே எடுத்து விடுங்கள். சாத்தானவனால் முடிந்த எல்லாவற்றாலும் உங்கள் மத்தியில் வர பிரயாசிப்பான். புரிகின்றதா? அது சம்பவிக்க நீங்கள் இடங்கொடாதேயுங்கள். நயநயப்பாக பேசக்கூடியவன் ஒரு கால் வந்து அதனின்று உங்களை வெளியே கொண்டு போக பிரயாசிப்பான். மோசே அங்கே நின்று கொண்டிருந்ததும் கண்டதுமான தேவனுடைய சமூகத்தில் நின்று அவர்களால் பேசி மோசேயை அதை நின்று வெளியே கொண்டு போக முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? முடியாதையா? முடியாது. நாம் அதிலிருந்து ஒன்றையும் எடுப்பதும் இல்லை, அதனோடு ஒன்றையும் கூட்டுவதும் இல்லை. கர்த்தர் கூறின விதமாகவே அதை அப்படியே விடுவோமாக. நமக்கு எந்த ஸ்தாபனமும் வேண்டாம், நமக்கு எந்த அமைப்புகளும் வேண்டாம், நமக்கு எந்த துர்க்குணமும் வேண்டாம், நமக்கு எந்த வாக்குவாதமும் வேண்டாம். நமக்கு தேவை தேவன். அவரே வார்த்தையாயிருக்கிறார். இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். ஓ தேவனே, நான் ஆவிக்குரிய கண்களோடு சுற்றுமுற்று பார்த்து என்ன சம்பவிக்கிறது என்று பார்க்க முயற்சிக்கிறேன். நான் உம்முடைய வார்த்தையும் அது ரூபகாரப்படுத்தப்பட்ட விதத்தையும் அது நிரூபிக்கப்பட்ட விதத்தையும் நோக்கி பார்க்கிறேன். 33 வருடங்களுக்கு முன்னர் இங்கே நதியண்டையிலே நீர் என்ன கூறினதையும் பார்க்கிறேன். 33 ஆண்டுகள் கடித்து இதோ அது இருக்கிறது. நீர் என்ன கூறினீரோ அதன்படியே செய்து கொண்டிருக்கிறீர். நீர் என்ன சொன்னீரோ அதை செய்து விட்டீர். கர்த்தாவே, அதை ஏதும் சிறிதாக்க முயற்சிப்பதோ அல்லது அதை பெரிதாக்க முயற்சிப்பதோ எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. அதை நீர் செய்து வைத்திருக்கிற விதமாகவே வைத்துக் கொள்வோமாக. தாழ்மையாய் நடந்து உம்மை பின்பற்றுவோமாக. தேசத்தினூடாகவும் உலகத்தை சுற்றிலுமாக நித்திரையாய் இருப்பவர்கள் இல்லாமல் இவர்களையெல்லாம் இந்த ஊழியத்துக்கென்று நீர் கொடுத்தீர். காத்துக் கொண்டிருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தவான்களை கல்லறை பூமியானது தங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரடைந்தவர்களை தடை செய்கிறதில்லை என்று நீர் கூறினபடியாகவே அது இருக்கிறது. எக்காலம் தோனிக்கும் முதலாவது மறித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், பின்பு அவர்களோடு நாமும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். தேவனுடைய மகிமையானது இந்த பூமியின் மேல் வந்து சபையை உலகத்திலிருந்து மறைத்துக் கொண்டு போய்விடும். அப்படியாய் போகும்போது உலகத்தால் அதை பார்க்க முடியாது. பிதாவாகிய தேவனே, இவர்களை உம்முடைய கரத்தில் வைத்துக் கொள்ளும், அவர்கள் உம்முடையவர்கள். நாங்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக தாழ்மையாய் நடப்போம் என்று தேவனே நான் வேண்டிக் கொள்கிறேன். எவ்வளவு காலம் செல்லும் என்று எங்களுக்கு தெரியாது. எவ்வளவு காலம் செல்லும் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள வாஞ்சிக்கவில்லை. அது எங்களுடைய வேலை அல்ல, அது உம்முடைய அலுவலாயிருக்கிறது. நீர் எப்பொழுது வருவீர் என்பதை அறிந்து கொள்வதென்பது எங்களுடைய சித்தம் அல்ல. நீர் வருமட்டாய் நாங்கள் தாழ்மையாய் இருந்து உம்மோடு நடக்க வேண்டும் என்பதே கர்த்தாவே எங்களுடைய சித்தமாயிருக்கிறது. நாங்கள் இன்னமும் உம்மோடு தான் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் காணத்தக்கதாக பிதாவே, எப்போதாவது ஒருமுறை எங்கள் மத்தியிலே நீர் உம்மை தாமே அறியும்படியா செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய உம்மை பற்றிய வாஞ்சையாயிருக்கிறது. எங்களுடைய கடந்த கால பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எதிர்காலத்துக்கான பிசாசின் ஒவ்வொரு கண்ணியிலிருந்தும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தும். ஓ தேவனே, எங்கள் பிதாவே எங்களுக்கு வழிகாட்டி எங்களை நடத்தும். எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஏழ்மையான வகுப்பை சேர்ந்த ஜனங்கள், உலகத்தின் சமுதாயங்களினாலும் சபைகளின் ஸ்தாபனங்களாலும் நாங்கள் புறம்பாக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். நாங்கள் முடிவை காண்கிறோம். கடைசி காலத்தை காணும்படியாக உம்முடைய வார்த்தைக்குள்ளாக நோக்கக்கூடிய ஆவிக்குரிய கண் பார்வையை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் இந்த காரியங்கள் யாவும் பரலோகத்திலிருந்து வரப்போகும் அந்த மகத்தான கல்லெறிதலுக்கு வந்தாக வேண்டும். கர்த்தாவே, அந்த நாளன்று நாங்கள் இங்கே இல்லாமல் ஆனால் உம்முடைய சமூகத்துக்குள்ளாக இருக்க உம்முடைய மடியண்டைக்கு பறந்து வர உதவி செய்யும். யாரியஸ்தரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் கர்த்தாவே சுகப்படுத்தும். இன்றிரவு நீர் எங்களுக்கு அவ்வளவு மகத்தான ஒரு ஆராதனையை தந்து உம்முடைய சமூகத்தின் காரணமாக கர்த்தாவே இங்கே ஒரு பலவீனமான நபரும் இல்லாதபடியா செய்யும். எங்களுடைய இருதயங்களை தொடர்ந்து உம் மேலே அப்படியே பதிந்திருப்பதாக. பணம், சொத்து, உலகத்தின் காரியங்கள் இவைகளினால் ஒன்றுமில்லை என்றும் இவை தற்காலிகமானவைகள் என்றும் கர்த்தாவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் போயாக வேண்டும். எங்களுடைய வேலைகள், எங்களுடைய இடங்கள், எங்களுடைய நண்பர்கள், எல்லா காரியங்களும் போக வேண்டும். எவ்வளவு ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும், எவ்வளவு ஏழையாய் இருந்தாலும், எவ்வளவு கீர்த்தியுள்ளவர்களாய் இருந்தாலும், அறியப்படாதவர்களாய் நாங்கள் இருந்தாலும் சரி, இவை யாவும் போயாக வேண்டும். ஆனால் இங்கே இருப்பதற்குள்ளே ஒரே ஒரு காரியம் தான் மையம் கொண்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறது. எனவே தேவனே, நாங்கள் எல்லாவற்றையும் இரண்டாவது காரியமாக ஒதுக்கிவிட்டு அவரிடத்தில் பற்றுதலாய் இருக்கும்படியாய் செய்வீராக. அவர் வார்த்தையாயிருக்கிறார். இதை அழியும் கர்த்தாவே, இந்த மணி வேளையின் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தை, மோசேயின் நாட்களின் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாய் இயேசுவானவர் இருந்தார். ஏசாயா, எலியா, யோவான் இவர்களின் நாட்களின் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாய் இயேசு இருந்தார். இன்றைய ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இயேசு இருக்கிறார். கர்த்தாவே, அதை விசுவாசிக்க, அதை காண, அதில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். நம்முடைய தலைகள் வணங்கினவாறு இருக்க இங்குள்ளவர்களில் யாராவது அந்த ஒரு மகத்தான எல்லாவற்றுக்கும் போதுமான உண்மையாக செய்யவே இல்லை என்பவர்கள் இருப்பார்களா என்று நான் வியக்கின்றேன். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள், ஆனால் வெறுமென அதை விசுவாசிக்கிறேன் என்பது போதுமானதல்ல. என்னுடைய மனைவி ஒரு நல்ல பெண் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவளுடைய தகப்பனாரை தாயாரை எனக்கு தெரியும். அவளை எனக்கு எத்தனையோ வருடங்களாக தெரியும். அவள் ஒரு நேர்மையான ஜீவியம் செய்தாள். அவள் ஒரு நல்ல பெண்மணி, நான் நம்புகிறேன். ஆனால் அது அவளை என்னுடையவளாக்கவில்லை. நான் அவளை ஏற்றுக்கொண்டு அவள் என்னை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவள் என்னுடைய மனைவியாகவில்லை. இப்பொழுது இயேசு உங்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின் ஒரு பாகமாக ஆக மாட்டீர்களா? நீங்கள் அதை இன்னும் செய்யவில்லை என்றால் உங்கள் இருதயம் தாழ்ந்திருக்கும், உங்கள் தலைகளும் தாழ்ந்திருக்கும். இவ்வேளையிலே பீடத்து அழைப்பை விடுக்க இங்கே இடமில்லை. இருந்தாலும் நான் அதை குறித்து அதிகம் சிரத்தை கொள்வதும் இல்லை. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ சரியாக அங்கேயே தேவன் உங்களை சந்திப்பார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி சகோதரன் பிரண்ணாம் உம்முடைய ஜெபத்தில் நினைவு கூறுங்கள். நான் அதை செய்ய வேண்டும் என்றிருக்கிறேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன, இங்கு பார்த்தாலும் கரங்கள். நான் அதை போன்று இருக்க விரும்புகிறேன். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. சுற்றிலும் உள்ள உங்கள் யாவரையும் நான் அதை போன்று இருக்க விரும்புகிறேன். தேவன் ஆசீர்வதிப்பாராக. நான் அதை போன்று உண்மையாகவே இருக்க விரும்புகிறேன். நான் அதை காண்கிறேன். சரி, இப்பொழுது பாருங்கள் நண்பர்களே, அங்கு ஏதோ கொஞ்சம் ஒரு கால் இருக்கலாம். நீங்கள் அதை போன்று இல்லை என்றால் அப்பொழுது அது மட்டுமல்லாமல் நீங்கள் மையமாக கொண்டுள்ள ஏதோ காரியம் இருக்கின்றது. நீங்கள் அதற்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதை காண்கிறீர்கள். அது உயரே போய்கொண்டிருக்கிறதை நீங்கள் வருஷங்களாக கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அது முதிர்ச்சி அடைந்து வருகிறதை நீங்கள் காண்கிறீர்கள். அது நமக்கு எல்லாமுமா இருந்தால், அதை தவிர வேறொன்றும் நமக்கு நீடித்திருக்கவில்லை என்றால், நீங்கள் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த காரியத்திலிருந்து உங்கள் தலையை சற்று திருப்பி ஏன் நீங்கள் அவர் மேல் மையம் கொண்டிருக்க கூடாது? அதுவே இதற்கும் எல்லா ஜீவியத்திற்கும் மையமாக இயேசுவாய் இருக்கிறது. நாம் யாவருமாக சேர்ந்து ஜெபிக்கையிலே நீங்கள் அதை செய்ய மாட்டீர்களா? அன்புள்ள தேவனே, புருஷர்கள், ஸ்திரீகள், பையன்கள், பெண்கள், ஊழியக்காரர்கள் முதலானோருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கர்த்தராக இயேசுவை மையமாக கொண்டு அவரை சுற்றி இருக்கிறவர்களாக ஆக வேண்டும் என்று கூற விரும்புகிறார்கள். இருந்தாலும் அதை செய்ய முடியாதது போன்று அவர்களுக்கு இருக்கிறது. ஏதோ காரியம் அவர்களை அந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் இழுக்கிறது. ஒரு கால் அது ஒரு ஸ்தாபனமாய் இருக்கலாம், அது ஒரு கால் ஒரு நபராய் இருக்கலாம், அது ஒரு கால் ஒரு பாவமாய் இருக்கலாம், அது ஒரு கால் அவர்கள் இருதயத்தில் மறைந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற ஏதோ காரியமாக இருக்கலாம். எனக்கு தெரியாது கர்த்தாவே, நீர் அதை அறிந்திருக்கிறீர். அது என்னவாயிருந்தாலும் கர்த்தாவே, இப்பொழுதே இருப்பதாக. மற்றவர்களை நீர் சந்தித்துக் கொண்டிருக்கையிலே நீர் அவர்களை அழைத்தீர், அவர்கள் உம்முடையவர்கள். நீர் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கையில் அவர்களை நெருங்கி நிற்கிற பாவத்தை அவர்கள் தள்ளிவிடுவார்களாக. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கின்ற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம் என்று வேதாகமம் கூறுகிறது போன்று. எதை நோக்கி கொண்டு? நம்முடைய வேலைகளையா, நம்முடைய ஸ்தாபனங்களையா, நம்முடைய தொடர்புகளையா, ஆலோசனை சங்கங்களையா? அவரில் நாம் கொண்டுள்ள விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி ஓட கடவோம். பிதாவே, அதை இன்றைக்கு எங்களுக்கு செய்யுங்க. கர்த்தாவே, இதை நாங்கள் உம்முடைய மகிமைக்காக அவருடைய நாமத்தில் கேட்கிறோம். இப்பொழுது கர்த்தாவே, அவர்கள் உம்முடையவர்கள், அவர்களுக்கு தகுதியானது என்று நீர் காண்கிறதை அவர்களுக்கு செய்யும். எங்களுக்கு தகுதியானது என்று நீர் காண்கிறதை எங்களுக்கு செய்யும். நாங்கள் உம்முடையவர்கள், இயேசுவின் நாமத்தில்
Amen.
நீங்கள் சாப்பாட்டை மறந்து விட்டீர்களா? பிள்ளைகள் வெளியே வாகனத்தில் சுகமாய் இருக்கிறார்களா அல்லது இல்லையா என்பதை மறந்து விட்டீர்களா? உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து எல்லாவற்றையும் மறந்து விட்டீர்களா? இப்பொழுது நீங்கள் எப்படியாய் உணர்வீர்கள் என்பதை உணர்ந்து கொள்கிறீர்களா? நாளுக்கு நாள் அது உங்களுக்கு முன்பாக மெய்ப்பொருளாகின்றது. புரிகின்றதா? எந்த காரியமாக இருந்தாலும் அது உங்கள் மையமாயிருப்பதாக, மற்ற காரியங்களை உங்களை விட்டு அப்புற போவதாக. எப்படி இருந்தாலும் அவர்கள் அழிந்து போக போகின்றன. ஓ, அவரை அப்படி பின்பற்றுவீர்களா? பார்த்தீங்களா, எலிசா எலியாவை பின்பற்றினது போல நாம் அவரை பின்பற்றி போவோமாக. ஏனென்றால் எந்த ஒரு நாள் நாமும் உயரே எடுத்துக் கொள்ளப்படுவோம். பாதாளத்தில் இருந்து அவரை வெளியே தூக்கின அக்கினிமயமான ரதங்கள், அவைகளை நாம் கண்டோம். இப்பொழுது அது நமது மத்தியில் இருக்கிறதை நாம் உணர்கிறோம். என்றோ ஒரு நாள் அவர் புதர்களில் கட்டியிருக்கிற குதிரைகளை அவர் அவிழ்த்து விட போகிறார். நாம் மேலே போக போகிறோம். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? ஓ, உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அக்கறையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறதை உங்களால் காண முடியவில்லையா? ஒவ்வொரு முறை நான் வீட்டிற்கு திரும்பி வரும்போதும் யாராவது ஒருவர் போய்விட்டிருப்பார்.
ஒரு சில மாதங்கள் நான் வெளியே போய் திரும்பி வருவேன். யாராவது ஒருவர் போய்விட்டு இருப்பார். ஒவ்வொரு முறை நான் வரும்போதும் துக்கப்படுவேன். அன்று நாள் நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். ஒரு பையன் வீதியில் வந்து கொண்டிருந்தான். அவன் ஹலோ பில்லி என்றான். நான் அவனை நோக்கி பார்த்தேன். அவன் ஒரு சிறிய நல்ல தோற்றமுடைய பையன். உண்மையாகவே நல்ல கருத்த மயிர் பின்னாக வாரி இருப்பான். இப்பொழுதோ அது பனியை போன்று வெண்மையாயிருக்கிறது. அவன் அவ்வளவாய் நிமிர்ந்திருப்பான். வயிறு இது போன்று சற்று வெளியே வந்திருக்கும். நான் ஹலோ ஜிம் என்றேன். நான் அவனை நோக்கி பார்த்து, தேவனே, அந்த பையனும் நானும், அந்த மனிதனும் நானும் ஒரே வயதுடையவள் என்று நினைத்து என் இருதயத்தில் அவன்பால் ஒருவித உணர்வு ஏற்பட்டது. அப்பொழுது என்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது. அதிக நாட்கள் இல்லை என்பதை நான் அறிவேன். நான் சுற்றுமுற்றும் பார்த்து நான் என்ன செய்ய முடியும் கர்த்தாவே என்று நான் நினைத்தேன். எனக்கு உதவி செய்யும். உம்மை முந்திக் கொண்டு நான் போக விரும்பவில்லை. நான் இங்கே உமக்கு பின்னாக இருந்து நீர் முன்னின்று என்னை நடத்த நான் விரும்புகிறேன். நான் நோக்கி பார்த்தேன். 56 வயதுடையவன். ஓ, என்ன நீண்ட காலம் ஜீவிக்க முடியாது என்று கருதுகிறேன். நான் கவனித்து பார்த்து என்னுடைய நல்ல நண்பன் பில் டவ் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். 73 வயதுடையவர். நான் சுற்றிமுற்று பார்த்தேன். இந்த சிறுவர்களை நான் பார்த்தேன். சரி, நான் சகோதரன் பிரண்ணாமை போன்று வயதாக மட்டும் நான் காத்திருப்பேன் என்று நினைக்கிறார். தேனே, நீங்கள் ஒரு கால அதை காணாமலே போகலாம். நீங்கள் அதை காண்பதை நான் அதிகமாக சந்தேகிக்கிறேன். புரிகின்றதா? ஆனால் சிந்தித்து பாருங்கள். சகோதரன் பில் டவ் இந்த நாளை தாண்டுவாரானால் அவர் நூற்றுக்கணக்கான 15-16 வயதுள்ளோரை காட்டிலும் அதிகம் வாழ்ந்தவராகி விடுவார். ஆகையால் உங்களுக்கு வயது என்ன ஆகிறது என்பது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணக்கூடும்? நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிற வேலையை குறித்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த நேரத்தில் நீங்கள் இயேசுவுக்காக என்ன செய்கிறீர்கள்? புரிகின்றதா? ஓ, நான் அவரை காண வாஞ்சிக்கிறேன். நான் காண இந்த வயதான சரீரங்கள் மறுரூபமாகி ஒரு நொடியில் ஒரு கண்ணிமை பொழுதில் மாறுகின்றதை நாம் காணும் அந்த மணி வேலையை காண ஆசிக்கிறேன். அந்த காரியம் அபிதமாக இல்லை என்றால் அப்பொழுது நாம் மிகுந்த புத்தியீனமான ஜனங்களாயிருப்போம். குடித்து புசித்து வெறித்து இரு, ஏனென்றால் நாளைக்கு நீ மறிக்க போகின்றாய். நீ ஒரு பிராணியை போன்றிருக்கிறாய். நீ மறித்து மண்ணுக்கு போகின்றாய். அவ்வளவுதான். ஆனால் சகோதரனே, அங்கே ஒரு அடிவில்லாத ஆத்மா உனக்குள்ளாக இருக்கிறது. நாம் பரத்திலிருந்து கூற கேட்டிருக்கிறோம். அது நிரூபிக்கப்பட நாம் கண்டிருக்கிறோம். இருக்கிறார் என்றும் தம்மை ஊக்கமாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர்களாய் நாம் மறுபடியும் பாடும் போது உங்கள் இருக்கைகளில் உட்கார்ந்து ஒருவர் இன்னொருடைய கரத்தை குலுக்குவீர்களாக. நாம் மீண்டுமாய் பாடும் போது இதை செய்வோமா?
Richard. Me and her just my salvation on Calvary.
நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? ஆமென் என்று கூறுங்கள். நீங்கள் அவருடைய வார்த்தையை நேசிக்கிறீர்களா? ஆமென் என்று கூறுங்கள். நீங்கள் அவருடைய நோக்கத்தை நேசிக்கிறீர்களா? ஆமென் என்று கூறுங்கள். நீங்கள் அவருடைய சரீரத்தை நேசிக்கிறீர்களா? ஆமென் என்று கூறுங்கள். அப்படியானால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறீர்கள். ஆமென். அது சரிதான். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிவார்கள். நான் என்னுடைய கரத்தை இந்த கைக்குட்டைகளின் மேல் வைத்திருக்கிறேன். நீங்கள் இந்த இரவுக்கு முன்பாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கொண்டு போகலாம். இப்பொழுது நான் சகோதரன் ரிச்சர்ட் பிளேர் அவர்களை தேவன் அவருடைய ஜெபத்துக்கு பதிலளித்தார். இன்றைக்கு நம் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த சிறு பையனை திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று அன்றொரு நாள் அவரும் இங்கு இருக்கின்ற இந்த சகோதரரும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் பேரில் உள்ள அவர்களுடைய விசுவாசத்தினால் தான் இந்த சிறு பையன் ஜீவிக்கிறான். அவர் வந்து நாம் இன்றிரவு திரும்பி இங்கே வருவதற்கு ஏதுவாய் இன்னும் சில நிமிஷங்களில் ஜெபம் செய்து கூட்டத்தை முடிப்பார். அந்த கடிகாரத்தில் 12 தாண்டி 5 நிமிடங்கள் ஆகின்றது. உங்களால் கூடுமானால் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருந்தால் இன்றிரவு நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் வீட்டிற்கு அவசியம் போக வேண்டுமானால் வீதியில் உங்களை வேகமாய் தேவன் தாமே கொண்டு போய் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களை காத்துக் கொள்வாராக. உங்களால் தங்கிவிடக் கூடுமானால், தங்க விரும்பினால் நீங்கள் தங்குவதை நாங்கள் வரவேற்கிறோம். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக.
Let's raise your hands to be at
ஜெபத்துடனும் தாழ்மையுடனும் மீண்டும் இன்றிரவு அவரை சந்திக்கும் வரை நாம் ஆண்டவிடமாகத்தான் தேவனுடைய வீட்டை விட்டு புறப்பட வேண்டும். சந்திக்கவில்லை என்றால் சந்திக்கும் வரை தேவன் உங்களோடு இருப்பாராக. நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. சகோதரன் பிளேர்,